தூரமான இடங்களுக்கு செல்வதால அநேக சகோதர சகோதரிகள் கொஞ்சம் முன்னாடியே வரும்படி உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறார்கள். நீங்கள் தயவுசெய்து அதை உங்கள் மனசில் வைக்க முடிய அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். முடிவாக நம்முடைய சகோதரர் சரவணன் அவர்கள் ஜெபிக்க நாம் இப்பொழுது நாம் முடியும்.
ஊராய் சாகாமியுடையவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் நீசரும் பாவிகளுமாய் இருந்தோம். இந்த உலகத்தில் தேவனற்றவர்களாக இருந்தோம் தகப்பனே. தகப்பனே, உம்முடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் தகப்பனே, இதோ உம்முடைய நாமத்தையும் உம்முடைய திருக்குமாரனுடைய நாமத்தையும் அறிந்து கொண்டு இந்த இடத்திலே தேவரையை கிருபை பாராட்டி இருக்கிறீர். அதற்காக இன்றைக்கு நாங்கள் கேட்ட இந்த சத்தியத்தின்படியாக தகப்பனே, உம்முடைய ஒரே பேரான குமாரனுடைய கிறிஸ்து இயேசுனுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி தகப்பனே அவருடைய குணநலன்களை எங்களுக்குள்ளாக வளர்த்து கொண்டு தகப்பனே நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற அந்த தீவிய சுபாவத்தையும் அழியாமையும் பெற்றுக்கொள்ள நாங்கள் தகுதியுடையவர்களாய் எங்களை உம்முடைய சத்தியத்தின் பாதையிலே நடத்த நீர்தாமே உன்னதத்திலிருந்து வருகிற பலனாகிய உம்முடைய பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நிரப்பி எங்களை வழி நடத்த வேண்டுமாய் இந்த நாளிலே கெஞ்சி உம்முடைய பாதங்களிலே கேட்டுக்கொள்கிறோம் தகப்பனே. இப்படியாக உலகெங்கும் இருக்கிற ஒவ்வொரு பரிசுத்தவான்களுக்காய் கூட செபிக்கிறோம் தகப்பனே. தகப்பனே, உம்முடைய இந்த மேலான சத்தியத்தையும் உம்முடைய திட்டத்தையும் போதிக்கிற ஒவ்வொரு இடங்களிலும் கூட நீர்தாமே இருந்து வாரத்தில் இந்த இடத்துல கூடி உம்முடைய நாமத்தையும் உம்முடைய திருக்குமாரனுடைய நாமத்தையும் தொழுது கொள்கிற வரையிலாய் உம்முடைய தெய்வீக பிரசன்னம் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்த வேண்டுமாய் எங்களுடைய இரட்சகரும் மீட்பரும் கண்மலையுமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலம் கெஞ்சி மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் ஜீவனம் பலமிகள நல்ல பிதா.
முக்கியமான சப்ஜெக்ட் பழைய ஏற்பாட்டில் இருக்கிற ஈசாக்கின் திருமணம். ஈசாக்கின் திருமணத்துக்குள்ள ஒரு முக்கியத்துவம் என்ன தேவன் வச்சிருக்கிறாரு. அப்ப வேதத்துல எது எழுதப்பட்டதாலும் அதுக்குள்ள தேவன் ஒரு மாபெரும் சத்தியத்தை மறைச்சு வச்சுக்க நம்ம பாக்குறோம். இன்னைக்கு கூட இந்த சத்தியத்து இந்த கல்யாண திருமணத்துக்குள்ள என்ன தேவன் ஒரு சத்தியத்தை மறைச்சு வச்சிருக்கான்னு சொல்லி இன்னைக்கு நான் பார்க்க போறோம். அது நீங்க தெரிஞ்சுக்க ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையும் எவ்வளவு பிரயோஜனமா இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கீங்க. இதுக்காக சத்தியத்தை கொடுக்குமாறு நம்ம சத்தியத்தை பாக்குறதுக்கு முன்னாடி ஆரம்ப ஜபமாக சகோதர சம்பத் அவர்கள் ஜபிக்குமாறு அனுப்புறோம்.
மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, அப்பா இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். தந்தையே, தேவாதி தேவனே, அப்பா ஒரு சிலராய் உம்முடைய சமூகத்திலே கூடி வந்து உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்ளும்படியாக உம்முடைய வேதத்தின் ரகசியங்களை நாங்கள் அறிந்து கொள்ளும்படியாக எங்களை கூட்டி சேர்த்த நல்ல கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவனே, இந்த நாள் சத்தியத்திலும் இருக்கின்ற எல்லா மறைபொருள்களையும் எங்களுக்கு விளக்கி அண்டவதே எங்களை ஒளியடைய செய்யும்படியாக செபித்து மன்றாடுகிறோம் தகப்பனே. அண்டவதே நாங்கள் சத்தியத்தை கற்றுக்கொள்வது மாத்திரமல்ல தகப்பனே, அதன்படி நடக்கவும் அண்டவதே எங்களுக்கு உதவி செய்யும்படியாக செபிக்கிறோம். செய்தி கொடுக்கின்ற தாசகளை எடுத்து பிரயோஜனப்படுத்துங்க. உம்முடைய அற்புதங்கள் அடையாளங்கள் விளங்கும்படியாக தேவனே அவர்களை பலத்தோடு இடைக்கட்டி கொள்ளும்படியாக செபித்து மன்றாடுகிறோம். ஆசீர்வதியும் பலப்படுத்தும் ஒவ்வொருவரையும் நிரப்பி அனுப்புங்க. இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.
இப்பொழுது நாம ஈசாக்கின் திருமணம் அந்த தலைப்புல சத்தியத்தை பார்க்க போறோம். அதற்காக சகோதரர்களை அன்போடு
கிறிஸ்துக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, மீண்டுமாக இந்த வாரத்திலும் நம்ம அனைவரும் ஒன்று கூடி தேவனுடைய மகா பரிசுத்தமான வார்த்தைகளை குறித்து நம்ம பேசவும் தியானிக்கவும் நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற இந்த மிகப்பெரிய வாய்ப்புக்காக நம்முடைய பிதாவாக தேவனுக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கும் நம்ம கோடான கூடி நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த தினத்தில் வந்திருக்கிறவங்க யாவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 3 வாரங்கள் ரொம்ப முக்கியமான பாடங்களுக்குள்ளாக நம்ம போனோம். கடவுள் பற்றின ஆராய்ச்சி குறித்து நம்ம பார்த்தோம். அதில் கிறித்தவம் பற்றி உங்களுக்கு ரொம்ப மிகுந்த ஆச்சரியம் இருந்திருக்கும். ஆனாலும் நான் ஏற்கனவே சொன்னது போல இது புதிய சத்தியம் இல்லை, இது பழைய சத்தியம்தான். கர்த்தராக இயேசு பேசின சத்தியம்தான், அவருடைய சீஷர்கள் கொடுத்த சத்தியம் தான். அதுதான் நம்ம பார்த்துருக்கோம். ஏன்னா வசனங்கள் ஒவ்வொன்றும் அப்படித்தான் இருக்கு. இப்போ அப்படி இருக்கும்போது வசனங்களுக்கு பயப்படுறதுனால நம்ம கவலைப்பட வேண்டும். கண்டிப்பாக தேவன் நம்மளை வழி நடத்துவார். இந்த ஒரு விசுவாசத்தில் இந்த ஒரு சத்தியத்தில் நம்ம நிற்கும் போது கண்டிப்பாக தேவன் வழி நடத்துவார். போன வாரத்தில் பிதாவாகிய தேவன் பற்றி நம்ம படித்தோம். அவருடைய மகத்துவம், வல்லமை, அவருடைய குணாதிசயங்கள், அன்பு, நீதி போன்ற, அது மட்டும் இல்லை அவருடைய சிருஷ்டிப்புகள் பற்றி கூட நம்ம சில விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணணும். எல்லா வகையிலும் நம்ம சர்வ வல்லமுள்ள தேவன் நம்ம தெரிந்து கொண்டதுக்கு ஒரு வாய்ப்பாச்சு. நம்முடைய அப்பா, நம்மளை சிருஷ்டிப்பான அப்பாவை பற்றி நம்ம புரிந்து கொள்வதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சிது. ஆனாலும் கூட அவரை பற்றி நம்ம போன வாரத்தில் கொஞ்சம் தான் படிச்சிருக்கிறோம். ஆனால் நிறையா நம்ம ஒரு காலத்தில் அவரை பற்றி நம்ம ஸ்டடி பண்ண வேண்டியது. பைபிள் வசனங்கள் இன்னும் நிறையா இருக்குது பிதாவாகிய தேவன் பற்றி. இன்னும் ஆழமான ரகசியங்கள், அதிசயமான விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் குறித்து கூட நம்ம ஒரு காலங்களில் பார்க்கலாம். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு நம்ம இருக்க போகிற இந்த ஒரு தலைப்பானது பழைய ஏற்பாட்டின் முக்கியத்துவம். அதில் ஈசாக்கினுடைய திருமணம் குறித்து இன்றைக்கி நம்ம பாருங்க. பொதுவாக இன்றைக்கி பார்க்கும்போது பழைய ஏற்பாடு, பைபிளில் பழைய ஏற்பாடு 39 புஸ்தகம், புதிய ஏற்பாடு 27 புஸ்தகம். அப்போ 3/4 பழைய ஏற்பாடு தான் இருக்கிறது நம்ம பார்க்கணும். ஆனால் இன்னைக்கு அநேகர் இந்த பழைய ஏற்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை இல்லைங்களா. அதில் வந்து ஏன் அப்படின்னா பைபிள் சொசைட்டி கூட இன்றைக்கி வந்து அவங்களுடைய பைபிள் தயார் பண்ணும்போது இன்றைக்கி புது ஏற்பாடு மட்டும்தான் பிரிண்டிங் பண்ணி இஷ்யூ பண்ணுறாங்க. எல்லாம் ஸ்கூலில் நீங்களும் கொண்டாந்து கொடுக்கும்போது அது பைபிள் ரொம்ப பெருசாக இருக்க சொல்லி சின்னது பண்ணிடுறாங்க. சின்னது பண்ணி புதிய ஏற்பாடு மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. சரி, அப்படியே புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு வச்சுருக்கிறவங்க கூட அநேகர் வந்து பழைய ஏற்பாட்டில் போகிறது பாகம் எதுன்னா சங்கீதம், நீதிமொழிகள், அப்புறம் விட்டா அது விட்டால் பிரசங்கி இதை போல படிக்கிறாங்க. மற்ற பகுதிகளெல்லாம் அந்தளவுக்கு அவ்வளோவா ரொம்ப கமிட்டடாக படிக்கிறதில்லை. என்ன தானோ அதை படிப்பாங்க, அவ்வளோ வார்த்தைகள் வரும்போது படிப்பாங்க, என்ன படிக்குமான்னு அப்படிதான் இருக்குது. அதுவும் ஏன் அப்படின்னா அந்த காலத்தில் அதாவது பழைய ஏற்பாட்டில் இருக்கிற விஷயங்கள் என்னென்னா இஸ்ரேல் சம்மந்தப்பட்ட விஷயம். இஸ்ரேல் சம்மந்தப்பட்டது அவன் இஸ்ரேல் ஜனங்களுடைய அனுபவங்கள், அவருடைய போர்கள், இன்னும் தனித்தனி மனிதர்களுடைய பற்றி, மனிதர்கள் பற்றி, அவருடைய வார்த்தைகள் பற்றி, இன்னும் வந்து இஸ்ரேல் ஜனங்களுடைய பிரயாணங்கள் பற்றி, அவருடைய அடிமைத்தனம் பற்றி, இப்படி பல வகையில் இஸ்ரேல் ஜனங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களாகவே இருக்குது பழைய ஏற்பாட்டில். அப்படி இருக்கும்போது இதெல்லாம் ஏன் தேவன் வந்து பழைய ஏற்பாட்டில் கொடுத்துருக்குறாங்க, இதெல்லாம் என்ன காரணத்துக்காக கொடுத்துக்கிறாங்க? இது ஒரு ஒரு சரித்திரத்தை ஜனங்கள் படித்து தெரிஞ்சுக்கிட்டோங்கிறதுக்காகவா, அல்லது வந்து ஒரு பைபிள் சரித்திரங்களை ஜனங்கள் படித்துக் கொள்வதற்காகவா? ஒருவேளை நம்முடைய கிறிஸ்தவ ஜனங்கள் வந்து உலகத்தின் பிரகாரம் எவ்வளவோ புஸ்தகம் வருது இல்லைங்களா. உலகத்தில் கடைக்கு புஸ்தக கடைக்கு போனால் எத்தனையோ புஸ்தகம் இருக்குது, வார வாரம் படிக்கிற புஸ்தகம் இருக்குது, மாதம் படிக்கிறதுக்கு கதை புஸ்தகம், அது என்னென்னமோ இருக்குது. அதெல்லாம் வாங்கி படிக்கக்கூடாது, அந்த கதையை படிக்கிறதுக்கு பதிலாக பைபிள் இருக்கிற கதைகளே படிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதைகள் எல்லாம் எழுதிப்பட்டிருக்குதா? அப்போ பழைய ஏற்பாட்டினுடைய நோக்கம் என்ன, அதை இன்றைக்கி நம்ம பார்க்கணும். அப்போ பழைய ஏற்பாட்டினுடைய நோக்கம், தேவன் கொடுத்துக்கிற நோக்கம் என்னென்னா ரொம்ப முக்கியமான காரணங்கள் இருக்குது. முதலாவது காரணம் எபிரேயர் 10:1 சொல்லுது, அதாவது நியாய பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாயிராமல் அவைகளின் நிழலாய் மாத்திரம் இருக்கிறது அப்படிங்கிறார். இதனுடைய பொருள் என்ன? அப்ப நிழல் என்றால் என்ன, வரப்போகிற நன்மைகள் என்ன? அப்படி இருக்கும்போது அங்கே நியாயப்பிரமாணம்னா யார் கொடுத்தார், யார் மூலமாக தேவன் கொடுத்தார், மோசை மூலமாக. அப்போ மோசையின் மூலம் கொடுத்த இந்த நியாயப்பிரமாணம் வரப்போகிற நன்மைகளின் பொருளாக இருக்கிறது. எப்பிருந்து இது வரப்போகிற நன்மைகளின் பொருளாக இருக்குது, எப்போ நிழலாக இருக்குது அப்படின்னு சொல்லி, எது வரைக்கும் நிழலாக இருக்குது அப்படின்னா கர்த்தராய் இயேசு வர வரைக்கும், கர்த்தராய் இயேசு வர வரைக்கும் இது நிழல். அவர் வந்ததுக்கப்புறம் அது நிச்சயமாக மாறுகிறது. அது பார்க்கும்போது அது என்னது, எப்போ அப்படின்னா, கண்டிப்பாக நம்ம இது வரைக்கும் நம்ம படித்த கிளாஸஸில் நம்ம தெளிவாக தெரிஞ்சிருக்கிறோம் விதவாக தேவனுக்கு ஒரு தெளிவான திட்டம் இருக்குது மனுஷங்கள் சம்பந்தமாக இல்லைங்களா. போனவர் நம்ம பார்த்தோம் மனுஷங்களும் நம்மளும் விதவாக தேவன் பற்றி ஒரு கம்பேரிசன் பார்த்தோம். விதவாகனுடைய தேவனுடைய சர்வ வல்லமைக்கும் நம்மளுக்கும் எப்படி, விதவாக தேவன் வந்து நம்மளை எப்படி பார்க்குறாரு, ஜனங்களை எப்படி சொல்ற, முழு ஜனங்கள் ஏற்ற சாலையில் தொங்கும் துளி போலவும் தராசிலே படியும் தூசி போலவும், கணக்கிலேயே வைக்க முடியாது. அந்த மாதிரி இருக்கிற நம்ம ஆனவன் கூட நம்ம மேல் கிருபையும் இரக்கமும் வச்சு இன்னைக்கு வந்து இவ்வளவு பெரிய சத்தியங்களை கொடுத்து இந்த மனுஷங்களுக்காக தான் வைத்திருக்கிற மாபெரும் அன்பின் திட்டத்தை பொறுமையோடு ஜனங்கள் தெரிந்து கொள்ளுங்கிறதுக்காக எவ்வளோ காலம் பொறுமையாக இருக்கிறார், எவ்வளோ சகிக்கிறார் ஜனங்களுடைய எல்லா விதமான பாதங்கள், ஜனங்களுடைய அக்கிரமங்கள், இன்னும் ஜனங்களுடைய பலவீனங்கள் எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொண்டு பொறுத்து கொண்டு ஜனங்கள் இப்போ கூட நம்ம மேலே கூட அவர் கிருபை வச்சுக்கிறார். இப்போ கூட நம்ம பாதைகள் தான், ஆனாலும் கூட நம்மளுக்காக அருமையான ஒரு திட்டம் தேவன் வச்சிருக்கிறாரு. அந்த ஒரு தெய்வீக திட்டம் தான் பழைய ஏற்பாட்டில் கூட இருக்குது, ஆனால் அது இயேசு வர வரைக்கும் யாருக்கும் அது புரிந்து கொள்ளவும் முடியல, அது தெளிவான அது தெளிவாக எழுதினத்திற்கு தரிசனங்களையும் புரிந்து கொள்ள முடியல. ஆனால் வரப்போகிற நன்மைகள் சொல்லும்போது கர்த்தராக இயேசு மூலம் வரப்போகிற ரட்சிப்பு, நித்திய ஜீவன், பாவ மன்னிப்பு, அழியாமை போன்ற பலவிதமான நன்மைகளின் நிழலாக அது இருக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்குற உலகத்தின் ஜனங்கள் நம்மளாம் பாவோ சாபோ மரணத்தினுடைய கடுமையான பிடியில் இருக்கும் இல்லைங்களா, நம்முடைய ரத்தத்தில் அதுதான் ஓடிட்டு இருக்கு. அப்போ அப்படி இருக்கும்போது இந்த ஜனங்களுக்காக நம்முடைய கர்த்தராக இயேசு மூலமாக தேவன் ஒரு அருமையான திட்டம், அவரை மையப்படுத்தி ரட்சிப்பின் திட்டத்தை தேவன் வச்சிருக்கிறாங்க. அப்போ அந்த ஒரு திட்டத்தை நிறைவேற்றினார் நம்முடைய கர்த்தராக இயேசு கல்வாரி சிலுவையில் இல்லைங்களா, கல்வாரி சிலுவையில் அவர் மரிக்கும் போது இந்த உலகத்தின் ஜனங்களுடைய விடுதலை உறுதியாக்கப்பட்டது. தேவன் மனிதனுடைய ரட்சிப்புக்காக எடுத்த முதல் ஸ்டெப் அதான் வந்து கர்த்தராக இயேசுனுடைய மரணம், அது கல்வாரி சிலுவையில் நம்ம பார்க்கணும். அப்போ அந்த ஒரு சிலுவை மரணத்தின் மூலம் பழைய ஏற்பாட்டினுடைய எல்லா நிழல்களும் நிறைவேறுகிறது. அதான் சொல்கிறேன், அந்த நியாயப்பிரமாணத்தை சிலுவையின் மேல் ஆணி அடித்தார் அப்படின்னு அப்போ சிலர் போல் சொல்கிறாங்க. அப்போ பழைய ஏற்பாட்டினுடைய நிழலான காரியங்கள் அது வந்து அதுக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்னா டைப்ஸ், அதாவது ஒரு 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 நாடகம் போல, ஒரு நாடகம் போல தேவன் நடத்தி காமிச்சார். இப்போ அது அதனுடைய நிஜம் தான் இன்னைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம். அப்போ அது ஆன்டி டைப்ஸ், டைப் அண்ட் ஆன்டி டைப், நிழலும் பொருளும் என்கிற பாகம். அப்போ பழைய ஏற்பாடு முழுவதும் என்ன இருக்குது அப்படின்னா நிழலும் பொருளுமாக இருக்கு. நிழல் நிறைய அநேக நிழல்கள் அதில் மறைஞ்சிருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த மனிதனுடைய பாவம் போக்குறதுக்கு பழைய ஏற்பாட்டில் மோசை மூலம் தேவன் சொன்னார், ஆடு மாடு பலி, அப்புறம் சில பறவைகளுடைய பலிகள், இவைகளை செலுத்துவதன் மூலம் ஜனங்களுக்கு பாவ நிவர்த்தி கிடைச்சதாக அங்கே கருதப்பட்டது. ஆனால் உண்மையிலேயே பாவம் போச்சாங்க அப்படின்னா உண்மையிலேயே பாவம் போகவே இல்லை. அதாவது எபிரேயர் 10:4 காரணங்கள் எல்லாம் இந்த நிழல்கள் எல்லாம் வரப்போகிற நன்மைகளின் பொருளாக இருக்குது அப்படிங்கிற. அடுத்தது இரண்டாவது காரணம் என்னன்னா பழைய ஏற்பாடு கொடுத்ததனுடைய இரண்டாவது நோக்கம் 15:4
தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உள்ளவர்களாகும் படித்து எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது.
முன்பு எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நமக்கு போதனையாக எழுதப்பட்டுக்குது, நாம் கற்றுக்கொள்வதற்காக எழுதப்பட்டிருக்கு. பழைய ஏற்பாடெல்லாம் படிச்சா அதுல நிறைய விஷயங்கள் கற்றுக்கொள்வதற்காக. யார் கற்றுக்கொள்வதற்காகனா சபை, இந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற சபையை கற்றுக்கொள்வதற்காக. எப்படின்னு நீங்கள் கேட்கலாம், எப்படின்னா இப்போ நம்ம சரீரத்தின் பிரகாரம் அநேக வியாதிகள் பலவீனங்கள் வருது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ ஒருத்தருக்கு சளி வந்து சளி போட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம என்ன பண்ணுறோம், உடனே ஒரு மாத்திரை போய் வாங்க, காய்ச்சல் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, உடனே போய் அதை வாங்கி மாத்திரைகள் வாங்கி சாப்பிட்டு என்ன பண்ணுறோம், நம்மளும் நாமளே ரெடி பண்ணிக்கிறோம். அதே போல தான் ஆவிக்குரிய வகையில் மனுஷங்களுக்கு என்ன பண்ணும், வியாதிகள் வரும், சோர்வுகள் வரும், பலவீனங்கள் வரும். அப்போ அப்படி இருக்கும்போது அதுக்கு எங்கே போய் மருந்து வாங்கி சாப்பிடுறேன், ஆவிக்குரிய வியாதிகளுக்கு எங்கே இருக்கு மருந்து, மருந்து கிடைக்க கேட்ட கிடைக்குமா, அது கிடைக்காது. அப்போ எங்கே தேவன் வச்சிருக்காரு சபைக்கு அப்படின்னா பைபிளில் தான் பழைய ஏற்பாட்டில் வச்சிருக்கிறோம். இப்போ உதாரணமாக ஒரு மனுஷன் வந்து விசுவாசத்தில் குன்றி போயிட்டேன்னு வச்சுக்கோங்க, கம்மியாகிட்டேன், நல்லா இருந்தார் விசுவாசத்தில், ஆனா சில அனுபவங்கள் பெறுகிற சில சூழ்நிலைகள் சம்பந்தமாக அவன் வந்து ஒரு ஒரு கிறிஸ்து உண்மை கிறிஸ்தவர் வந்து சோர்ந்து போயிட்டாருன்னா அவருக்கு மெடிசன் யார் தெரியுமா? விசுவாசத்துக்கு பழைய பாட்டில் ஒருத்தர் இருக்கிறாரு, விசுவாசிகளுடைய தகப்பன் யாரு பார்க்கணும்னா ஆபிரகாம் போய் பாருங்க அப்படிங்கிற ஆபிரகாமுடைய லைஃப் ஸ்டோரி நீங்க படிங்க. அப்ப என்ன மீண்டும் நம்மளுக்கு எப்படி மாத்திரை சாப்பிட்டா திருப்பி பலன் கிடைக்குது, அது மாதிரி ஆபிரகாம பார்த்தா அந்த ஒரு விசுவாசம் நம்மளுக்குள்ள வரும். ரொம்ப நாள் கழிச்சு குழந்தைகளை குழந்தை கொடுத்தார் தேவன் அவருக்கு, அந்த குழந்தை கூட பலி செலுத்துறதுக்கு தயாராகிட்டார். அப்போ அதுல அவருடைய மனசுக்குள்ள இருந்த விசுவாசம் எப்படிப்பட்டது? எந்த தேவனுக்கு தன்னுடைய மகனை பலி செலுத்த கொண்டு போயிட்டாரோ அதே தேவன் தான் நம்ம வணங்குறோம், கரெக்ட் தானே? அபரகாமே தேவன் தான். அப்ப அப்படி இருக்கும்போது அவர் என்ன விசுவாசம் இருந்தாரு, தன்னுடைய மகனையே கொண்டு போய் பலி செலுத்துற அளவுக்கு அவருக்கு விசுவாசம் இருந்தது. அவர் பத்தி படிக்கும்போது நம்மளுக்கு கூட ஆனா கற்றுக்கொள்றதுக்காரு, முன்பு எழுதப்பட்டவைகள் எல்லாம் நம்மளுக்கு போதனையாக எழுதப்பட்டிருக்குது. இன்னும் சில பேர் வந்து அநேகர் வந்து ஆரம்பத்தில் ரொம்ப வைராக்கியமாகவும் வாஞ்சியாகவும் இருந்துட்டு இன்னும் வந்து கொஞ்ச நாள் போக 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 சோர்வு ஏதாவது அவங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் இன்னும் வந்து நிறைய வந்து சோதனைகள் இன்னும் வந்து அவிசுவாசிகள் மத்தியில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இன்னைக்கு இல்லைங்களா? இன்னைக்கு பைபிள் பற்றி நம்ம எல்லாத்துக்கிட்டே பேச முடியாது, எல்லாத்துக்கிட்டே ஓப்பன் பண்ண முடியாது. இப்போ ஃபஸ்ட்டில் போகிறோம், பக்கத்தில் பண்ணிட்டு ஓப்பன் பண்ண முடியுங்களா? பண்ண முடியாது. ஏன்னா அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தான் நம்ம பேச முடியும். இன்ட்ரெஸ்ட் இல்லாதவர்கிட்ட போய் நம்ம நம்மளால் வலுக்கட்டாயமே பேசினா அது என்ன ஆகும்? பயங்கர டென்ஷன் ஆகிடுவாங்க அவங்க இல்லைங்களா? அப்போ அப்படி இருக்கும்போது அவிசுவாசிகள் மத்தியில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கும் போது இன்னைக்கு அநேக சோதனைகள் அநேக சூழ்நிலைகள் வரும்போது ஜனங்கள் மூலம் உபத்திரங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த மாதிரி டைமில் யாரை நம்ம பார்த்தா நம்மளுடைய விசுவாசம் நம்முடைய அந்த வைராக்கியம் இன்னும் ஜாஸ்தியாகுதுன்னா, ஒரு எக்ஸாம்பிள் தானியல் நம்ம எடுக்கலாம். தானியல் பல ஏற்பாடு காலத்தில் படிக்கிறோம், பல விதமான புறஜாதி ராஜாக்கள் கிட்ட தான் இருந்தார், புறஜாதி தேசங்களில் அவர் வாழ்ந்தார். ஆனால் என்னைக்காவது இந்த தேவன் பற்றி ஜனங்களுக்கோ ராஜாக்களுக்கோ சொல்றதுல பயமோ வெத்தமோ பட்டாரானா, அதுக்கெல்லாம் பயம். அவரை கொலை பண்ணுறது சிங்க கபியில் போடுறதுக்கு திட்டம் போட்டாங்க. ஆனாலும் அவர் என்ன பண்ணார், அந்த ஜன்னலில் போய் நின்று ஜன்னலை சாத்திட்டு போய் தேவை செஞ்சிருக்கலாம். ஜன்னலை சாத்திட்டு யார் பார்க்காம செய்வோம் யாருக்கு தெரியும், ஆனால் ஜன்னல் சாத்திட்டு அவனுக்கு நல்ல காதல் கேட்கற மாதிரி ஜெபம் செய்கிறார். அப்போ தேவன் பற்றி அவர் எப்படிப்பட்ட ஒரு வைரக்கியம் உள்ளவராக இருந்தார் பார்த்தீங்களா, அவிசுவாசிகள் மத்திய. அப்போ நம்மளுக்கு என்ன வரும், அது அவரை பற்றி நம்ம படித்தா கண்டிப்பாக அதே போல் பல விதமான உபத்திரவங்கள் வியாதிகள் கஷ்டங்கள் இதெல்லாம் நம்மளுக்கு வரும். அப்போ அந்த மாதிரி டைமில் யாரை பார்க்கணும், கரெக்ட் இல்லைங்களா? யோகம் நம்ம பார்க்க அவருடைய வார்த்தைகள் எப்படிப்பட்ட வார்த்தைகளாக இருந்துச்சு கவனிச்சிங்களா? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். மனைவி கூட சொல்லிச்சு, இன்னுமா நீ கடவுள் நம்பிட்டு இருக்க, நீ கடவுளை தூசணப்பான்னு செத்துறப்பா ஃபர்ஸ்ட்ல, நீ என்ன ஓடு வச்சு சொல்லிட்டு இருக்க அப்படின்னு கேட்டேன். ஆனா யோகனுடைய வார்த்தைகள் படிக்கும்போது எப்படி இருக்கும், நம்மளுக்கு கூட வியாதிகளாக வரும்போது என்ன கடவுள் நமக்கு எப்படி சோதிக்கிறாரு அப்படின்னு நம்ம சோர்ந்துருவோம். ஆனா யோகனுடைய வார்த்தைகள் கேட்கிறோம், கடவுள்கிட்ட நன்மை வாங்கணுமே தீமை வாங்க வேண்டாமா? அப்போ அந்த அனுபவம் நம்மளுக்கு வேண்டாமா? ஒன்லி நன்மை தான் வேணுமா அப்படின்னு கேட்கறாங்க. அப்போ அதெல்லாம் நம்ம படிக்கும் போது எவ்வளோ பெரிய போதனைகள் நம்மளுக்கு கிடைக்கும். அது போல நோவா எடுத்துக்கலாம், நோவா எவ்வளோ எக்ஸாம்பிள் சொல்ல பாருங்க, மழையே தெரியாது என்னன்னே தெரியாது. அந்த காலத்தில் தேவன் பேழை கட்டு அப்படின்னாரு, மழைன்னா என்ன தேவன் கேட்கவே அவர் பாட்டு கட்டினார், என்ன சொன்னாங்க செஞ்சார், வார்த்தைகளுக்கு கீழ்ப்படைஞ்சார் நோவா. தேவன் என்ன சொன்னாரு அது அப்படியே செய்தார், வசனங்கள் அப்படி. அப்போ அப்படி இருக்கும்போது அவர் பற்றி படித்தா வார்த்தைகளுக்கு கீழ்ப்படி, தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிது எப்படி பழைய ஏற்பாடு. மோசஸ் எடுத்துக்கங்க, மோசை எப்படிப்பட்டவர், எவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி இஸ்ரேலில், மோசை போல சாந்த குணம் உள்ளவன் உலகத்திலேயே இல்லை அப்படின்னு சொல்லி தேவன் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கிறார். அப்போ நம்மளுக்கு கோபம் பொறாமை இதெல்லாம் வரும்போது ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு பொறுமை இல்லாத நிலைமையில வரும்போது யாரை பற்றி படிக்கலாம், அதெல்லாம் அவங்க 20 லட்சம் ஜனங்களை வழி நடத்தினார், எவ்வளோ கோபம் வந்திருக்கணும், எவ்வளோ டென்ஷனாக இருக்கும், அவங்க வீட்டில் 4 பேரை வழி நடத்துறதுக்கு டென்ஷன் ஆகி ஆஸ்பத்திரியில் அடிப்பிட்டார், பிபி கிபே. ஆனா அவர் அத்தனை ஜனங்களுடைய பிரச்சனைகளை எழுத்து போட்டு சாந்தமா வழி நடத்தணும். அதுக்கு அவரு கூட ஒரு கட்டத்துல டென்ஷன் ஆச்சு, அந்த அளவுக்கு அவர் சாந்த குணம் உள்ளவராக இருந்தார். அதே போல யோசிப்பு எடுத்துக்கலாம், அதே போல டேவிட் தாவீது இல்லைங்களா, தாவீது எப்படிப்பட்ட விசுவாசம் உள்ளவராங்க, தாவீது மாதிரி போராட்டத்தினை சந்திச்சவர் வேற யாருமே இல்லை, முற்பிதாக்கள் அவர் தேவர் என்னைக்கு தெரிஞ்சு கொண்டது அன்னையிலிருந்து அவருக்கு பிடிச்சிருக்கு தலைவலி. சாகர வரைக்கும் தலைவலி தான், போர் அது இது சண்டை சச்சரவு கொலை எதிரிகள் அப்படின்னு. ஆனாலும் என்ன பண்ணல தேவனுக்கு விட்டு போகலாம் அப்படியே நின்னா. அதெல்லாம் நான் படிக்க, அதே போல எளியா எளியா திருவேசி என்ன மாதிரி ஒரு பெரிய ஒரு காம்படிஷன் நடத்தினார் இல்லைங்களா. உண்மை தேவனுக்கும் போய் கடவுளுக்கும் பெரிய ஒரு போட்டி நடத்தினார். போட்டி நடத்தி எப்படி வெட்டி வைட்டார். அப்போ யாருக்கு பயப்படாத ஒரு சூழ்நிலை இதெல்லாம் பல வகையில் நம்ம படிக்கும் போது அந்த இன்னொரு கண்ண வாசிக்கல அந்த வசனம் ரோமர் 15:4.
தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உள்ளவர்களாகும்படி.
ஆமா, தேவ வசனங்கள் அந்த பழைய ஏற்பாடுகளை நம்ம படிக்கும் போது நம்மளுக்கு என்ன வரணும், ஆறுதலும் அப்புறம் நம்பிக்கை வரணும். அதுக்காகத்தான் தேவன் முன்பு எழுதினவர்கள் எல்லாம் நம்மளுக்கு போதனையாக நமக்கு சபைக்கு. அப்ப பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசிகள் முற்பிதாக்கள் இவர்களை நம்ம பார்க்க வேண்டிய ஒரு கட்டம். அதனாலதான் தேவன் பழைய ஏற்பாடு கொடுத்துக்கிறதுனுடைய காரணம் சும்மா கதை புஸ்தகம் படிக்கிறதுக்கு இல்ல, இவைகளை நம்ம நிறைய கற்றுக்கொள்வதற்காக தேவன் எழுதிக்கிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான. அப்போ பழைய ஏற்பாடு இல்லாத ஒரு ஸ்டடி ஆஃப் ஸ்டடி அவ்வளவுதான், பாதி படிப்பு தான். ரெண்டும் சேர்ந்தா தான் ஃபுல் ஸ்டடி பைபிள் பத்தி. மூணாவது காரணம் போனீங்கன்னா 1 Corinthians 10:11. அப்போ சபைக்கு அந்த முன்பு நடந்த எல்லா காரியங்களும் நடந்த காரியங்கள் நம்மளுக்கு எப்படி இருக்குதாமா, ஒரு மாதிரியாக இருக்கிறது. அப்ப அந்த என்சாம்பிள்ஸ் திருஷ்டாந்தம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, உதாரணங்களே செயல் மூலம் விளக்குறது. இப்போ நிறைய உதாரணங்கள் வாயில பேசுவோம், ஆனா செயல்ல செஞ்சு காமிக்கும் போது அதனுடைய வல்லமை இன்னும் அதிகம் இல்லைங்களா. சரி, போன ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா என்ன டிஸ்டர்ப் ஆகுது சப்ஜெக்ட் வரமா நீங்க கரெக்டா இருக்கு. அப்போ அந்த திருஷ்டாந்தங்கள் என்று சொல்லும் போது அதனுடைய அர்த்தம் என்னன்னா, உதாரணங்களை செயல்கள் மூலம் விளக்குறது. செயல்கள் மூலம் விளக்கி சொல்றது. அதான் வந்து பழைய ஏற்பாட்டில் அநேக காரியங்கள் நடந்திருக்குது, தேவன் அவைகளை நடத்தி வச்சார். ஆனா அவங்களுக்கு தெரியாது, சம்பந்தப்பட்ட ஜனங்களுக்கு தங்களுடைய வாழ்க்கையில நடக்கிற ஏதேச்சான சம்பவம் நினைச்சிட்டாங்க. ஆனா தேவன் என்ன பண்ணிக்கிறாருன்னா, முன்கூட்டியே எல்லாம் திட்டம் போட்டு இவங்களுடைய வாழ்க்கையில் இது நடக்கணும், இவங்களுடைய வாழ்க்கையில் இது நடக்கணும். அது ஒரு நாடகம் போல அப்படி இருந்தா தான் நம்மளுக்கு அது எப்படி என்ன வரும், ஒரு போதனை. இவன் நீங்க நம்மளுடைய வாழ்க்கையிலாம் எடுத்துட்டீங்கன்னா அது மத்தவங்களுக்கு போதனையா இருக்கணும். நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்குது அது வந்து எங்க இருக்குது, நம்மளும் மக்களுக்கு மாதிரியாக வாழ்றோமா, அந்த அளவுக்கு நம்மளை பார்த்து ஒருத்தர் ஃபாலோ பண்ற அளவுக்கு நடக்கிறோமா, அப்படி பண்ணவே முடியாது. ஆனா இன்னைக்கு வந்து நான் அந்த அளவுக்கு நம்ம ரொம்ப விழுந்து போயிட்டு. ஆனா பழைய ஏற்பாட்டு காலத்துல தேவன் வந்து சில நிகழ்ச்சிகள் வந்து திட்டமிட்டு அவர் நடத்தி வச்சிருக்கிறார். அப்ப அப்படி இருக்கும்போது இந்த ஒரு மூன்றாவது காரணம், அது நாடகத்தை போல நடிக்க வச்சிருக்கிறாரு ஜனங்கள் பழைய ஏற்பாட்டு ஆளுகள். அந்த ஒரு காரணத்துக்காக தான் நம்மளுக்கு தேவன் பழைய ஏற்பாடு கொடுக்கிறார். அந்த வகையில தான் இன்னைக்கு நம்ம ஒரு விஷயம் நம்ம பார்க்க போற, பழைய ஏற்பாட்டில் நடந்த ஒரு கதை இல்லைங்களா. மூணு வாரமா நல்லா கடினமான சாப்பாடு சாப்பிட்டோம், அது இன்னும் டைஜஸ்ட் ஆகுறது இல்லை. அதுக்குள்ள இன்னொரு பெரிய ஒரு கடினமான தலைப்புக்கு நம்ம போனோம்னா ரொம்ப டார்ச்சர் ஆயிடும் இல்லைங்களா. ஆக்சுவலாக நம்மளுடைய சப்ஜெக்ட் அடுத்தது அந்திகிறிஸ்து வரும். அப்போ அது கூட ரொம்ப சீரியஸ் சப்ஜெக்ட், ரொம்ப சீரியஸா உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய பாடம். அப்ப திடீர் இது முடிஞ்சதுனா அது கொண்டு வந்து வச்சா ரொம்ப கஷ்டம். அதனால இன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும், ஒரு கல்யாணம் பத்தி படிக்கலாம். அப்ப ஒரு கல்யாணம் பத்தி படிச்சா என்ன கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும் இல்லைங்களா. அந்த கல்யாணத்துல தேவன் என்ன சத்தியம் வச்சிருக்கிறார் அதை பத்தி இன்னைக்கு நம்ம படிக்க போறோம். அதாவது நம்முடைய முற்பிதாவாகிய ஆபிரகாம் தன்னுடைய மகனாகிய ஈசாக்குக்கு திருமணம் செய்து வச்ச ஒரு நிகழ்ச்சி பத்தி இன்னைக்கு நம்ம படிக்க போறோம். அப்போ அங்கே ஆபிரகாமுடைய கதை எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும். ஆபிரகாம் தன்னுடைய மனைவி சாரால் மறித்த பின்பு செத்துட்டாங்க. இவருக்கு முன்னாடியே அம்மா போயிட்டாங்க. அப்போ என்னாச்சு, அவர் தனிமையாக இருந்தார் தன்னுடைய மகனோடு இருக்கும்போது. தன்னுடைய மகனுக்கு வந்து திருமணம் செஞ்சு வைக்கலாம், அந்த திருமண பருவம் வந்தாச்சு, அதனால திருமணம் செஞ்சு வைக்கலாம் அப்படின்னு அவர் ஒரு முடிவெடுத்து இப்போ தன்னுடைய மகனுக்கு திருமணம் செய்து. அதை பற்றின வசனங்களை நம்ம படிக்கலாம். ஆதியாகமம் 24:1.
அப்புறம்
அப்பொழுது ஆபிரகாம் தன் வீட்டில் உள்ளவர்களில் வயதில் மூத்தவனும் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் அதிகாரியுமாகிய தன் ஊழியக்காரனை நோக்கி, நான் குடியிருக்கிற கானானியருடைய குமாரிகளை நீ என் குமாரனுக்கு பெண் கொள்ளாமல் நீ என் தேசத்துக்கும் என் இனக்காரிடத்திற்கும் போய் என் குமாரனாகிய ஈசாக்குக்கு பெண் கொள்வேன் என்று வானத்துக்கும் வானத்துக்கு தேவனும் பூமிக்கு தேவனும் ஆகிய கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டுக் கொடுக்கும்படிக்கு நீ உன் கையை என் தொடையின் கீழ் வை என்றான்.
இங்க நடந்த விஷயம் என்னன்னா, ஆபிரகாம் முதிர்ந்த வயதாயிட்டார். இப்போ ஆபிரகாம் ஏற்கனவே 100 வயசுல தான் பையனே பிறந்திருக்கிறான். இப்போ பையன் திருமண வயசாகும் போது என்ன, இன்னும் கொஞ்சம் வயசு அதிகமாயிட்டு இருக்கு. அந்த காலத்துலலாம் 25-20 வயசுல எல்லாம் கல்யாணம் பண்ண மாட்டாங்க. அதாவது ஆபிரகாமுடைய காலத்துலலாம் எடுத்துட்டா ஒரு நான் நினைக்கிறேன் ஒரு 40 வயசுல தான் கல்யாணம் ஆயிருக்கும் அவருக்கு. அதுக்கு முன்னாடி முதலாம் உலகத்தில் இருக்கிற மனுஷனுக்கெல்லாம் 100 வயசுல தான் கல்யாணம், பொண்ணு பார்க்க போயிருப்பாங்க. ஏன்னா அவங்க வாழ்ந்தது 700 வருஷம் 800 வருஷம். அப்போ பொண்ணு பார்க்க போறதே 100 வயசுல. 100 வயசுல நம்ம சகாப்தமே முடிஞ்சிடும், நம்ம பேர் கூட இருக்காது இந்த உலகத்தில். ஆனால் அந்த வயசுல அவன் பொண்ணு பார்க்க போறான். இங்கே ஈசாக்கு கண்டிப்பாக ஒரு 40 வயசு 45 இருக்கணும். அந்த டைமில் தான் இப்போ பொண்ணு பார்க்கறதுக்கு அவர் முடிவெடுக்கிறார். அவர் முடிவெடுக்கும் போது அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, தன்னுடைய வீட்டில் அதிகாரியாக இருந்தாரா, ஆபிரகாம் தன் வீட்டில் உள்ளவர்களில் வயதில் மூத்தவன். ஆபிரகாமுக்கு 300 வேலைக்காரர்கள் இருந்தாங்க. ஆபிரகாமுடைய வீட்டில் வேலை செஞ்ச எத்தனை பேர் தெரியுங்களா, 300 பேர். அந்த 300 பேருக்கு மேனேஜர் இவர். நம்ம வீட்டில் ஒரு ஆள் வேலைக்கு வச்சாலே நம்ம எவ்வளோ பெருமையாக பேசுகிறோம், நம்ம வீட்டில் வேலை இருக்கிறாரு அப்படி. அதாவது நம்ம சோம்பேறியாக இருக்கிறோம், ஆள் வச்சு வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். நிறைய பேர் இந்த காலம் அந்த மாதிரி ஆகிப்போச்சு, எல்லாம் வேலைக்கு அங்கங்கே போகிறதுனால அந்த ஒரு வேலைக்காரர் இருக்கிறதுலேயே நம்ம பெருமை பண்ணுறோம். அந்த காலத்திலேயே 300 பேர் வேலை வச்சிருக்கிறார் வேலைக்காரர் எஜமான் அவர். அது இல்லாமல் அதுக்கு மேனேஜர் இருக்கிறார் ஒருத்தர், அவர் வயசில் மூத்தவர், சீனியர் மோஸ்ட். அவர் தேர்ந்தெடுக்கிறார், பொறுப்பான ஆளை தேர்ந்தெடுக்கிறார். அவரை எடுத்து அனுப்புறது யார், இந்த வீட்டு வேலைக்காரன். ஆதியாகமம் 15:2-3.
கர்த்தராகிய ஆண்டவனே, அடியேனுக்கு என்ன தருவீர், நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. நமக்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே என்றான்.
அப்போ யார் அவர் பேர் கொடுத்துட்டார், எலியேசர் இல்லைங்களா. எலியேசர் தான் அவருடைய வீட்டு விசாரணை காரணாக்கிறார், அவர் தான் சீனியர் மோஸ்ட். அவர் கூப்பிட்டு இப்ப என்ன சொல்றாருன்னா, இப்ப நான் குடியிருக்கிற இந்த கானானியருடைய குமார்த்திகள், இங்க எத்தனையோ பொண்ணுங்க இருக்கிறாங்கப்பா, நான் குடியிருக்கிற இடத்துல. ஏன்னா எல்லா ஊர்லயும் ஸ்திரீகள் இருப்பானே, இருப்பானே அதெல்லாம் இருப்பாங்க. அவர் தான் ரொம்ப ஸ்ட்ராங் மைண்ட்ல இருக்கிறார் இந்த விஷயத்துல. ஒருவேளை நம்ம திருமணம் நம்ம குழந்தைகளுக்கு இவங்களுக்கெல்லாம் பண்ணி வைக்கும் போது கூட இந்த அதிகாரத்தை படிக்கணும், கரெக்டா செய்யணும். ஏன்னா திருமணன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இல்லைங்களா. திருமணம் ஒரு வாழ்க்கையில் ஒரு டேர்னிங் பாயிண்ட், அது ஆணுக்கு இருந்தாலும் சரி பொண்ணுக்கு இருந்தாலும் சரி. அப்போது மாப்பிள்ளை பார்க்கும்போது பொண்ணு பார்க்க, அதனால தான் மனுஷனுக்கு அப்படி விசாரிக்கிறானுங்க, என்னென்னமோ பண்ணுறானுங்க, ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணுறாங்க. ஆனால் நம்ம கிறிஸ்தவர்கள் இருக்கும்போதே நம்ம கூட இந்த மேரேஜ் விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆபிரகாம் சொல்லிருக்கேன், அந்த வார்த்தைகள் ரொம்ப முக்கியமாகுது. இப்போ நான் குடியிருக்கிற இந்த கானானியர்களின் மத்தியில் போய், அது எவ்வளோ பெரிய பணக்காரனாலும் பரவாயில்ல, அங்கெல்லாம் போய் எனக்கு பொண்ணு என்னுடைய மகனுக்கு பாத்திர வேண்டா. எங்க போகணும், 4 வசனத்துல படிக்கிறோம், நீ எந்த தேசத்துக்கும் என்னென்னத்தாரிடத்திற்கும் போய் என் குமாரனாக ஈசாக்குக்கு பெண் கொள்வேன், சத்தியம் பண்ணி கொடுப்பா அப்படின்னா. அப்போ அந்த காலத்துல சத்தியம் பாருங்க, தொடங்கின் கீழ் கை வைக்கிறார். இன்னைக்கு நம்ம தலைமையில கை வச்சு சத்தியம் பண்றோம், அன்னைக்கு அந்த மாதிரி ஒரு மெத்தட். அப்ப சத்தியம் பண்ணி கொடுத்தா அந்த வார்த்தைக்கு மீறவே மாட்டேன் அந்த கால ஜனங்கள் இல்லைங்களா. நம்ம தெரிஞ்ச மாதிரி இப்போ நம்மளுடைய மூதாதேவி கூட சொன்ன மாதிரி நடப்பாங்க வார்த்தைகள். ஆனா இந்த காலம் எப்படி, எதை சொல்கிறேன்னா அதுதான் செய்யமான நடத்தம், சத்தியம் பண்ணுறோன்னா இவன் ஏமாத்தானு அந்தளவுக்கு விழுந்து போயிட்டு இருக்கானுங்க. சத்தியம் பண்ணால் நம்பிடாதீங்க, யாராவது சத்தியம் பண்ணிட்டேன் நான் கண்டிப்பாக செஞ்சிட்றேன் அப்படின்னு சொன்னால் கூட நம்பிடலாம். ஆனால் சத்தியமாக செஞ்சிடறேன்னா சத்தியமாக செய்யமா. நம்ம டெய்லி பேப்பரில் படிக்கிறோம் இல்லைங்களா, அத்தனை கோடிமோ சரி இத்தனை கோடிமோ என்னென்னாலும் பாண்ட் பேப்பரில் கழித்து போட்டு ஏமாத்திடுறேன். அந்த காலத்தில் இளையவசர்கிட்ட அவர்கள் சொல்லும் போது, நீ என்னுடைய மக்கள்கிட்ட போய் நீ எனக்கு என்னுடைய மகனுக்கு பொண்ணு பார்த்து நீ சத்தியம் பண்ணி கொடுங்க. அதே போல அப்போ அவர் கேட்குறாரு, இது என்ன, அது பொண்ணு பார்க்கறதுக்கு கூட மாப்பிள்ளை அனுப்பணும் இல்லைங்களா, மாப்பிள்ளை அனுப்புனா தானே போய் பொண்ணு பார்க்க முடியும். மாப்பிள்ளை அனுப்புறீங்களான்னு கேட்டால் மாப்பிள்ளை அனுப்புறது இல்லைங்க, மாப்பிள்ளையே அனுப்பாம நீ போய் பொண்ணு பார்த்து கூட்டிட்டு வானா, இது வந்து எங்கேயாவது நடக்குமா.
அந்த காலத்திலேயும் சரி இந்த காலத்திலேயும் சரி ஒத்துக்குவாங்க யாராவது. அப்போ அவர் கேட்கிறாரு, நியாயமா கேட்கிறார் இல்லையா சார், அஞ்சாவது வசனம் படிக்கலாம். கல்தேய தேசம் என்றது எந்த பகுதியில் இருக்குது? இன்ன இப்ப இவங்க இருக்கிற இடம் வந்து கானான், ஜெருசலேம் பக்கம் கானான், இஸ்ரேல் தேசத்தில் இருக்கிறாங்க. இவங்க இந்த கல்தேய தேசம் என்பது என்னன்னா ஈராக் தேசம், இப்போது இருக்கிற ஈராக். அதை நீங்க படிக்கலாம். அதாவது அன்னைக்கு இந்த ஈராக் தேசம் அந்த காலத்தில் எப்படி அழைக்கப்பட்டதுன்னா மெசபட்டோமியா. அது அப்போ சிலர் போல் சொல்றாரு அந்த அதை பத்தி. அது எந்த அதிகாரத்திலயும் இருக்குது, நீங்க படிக்கலாம். அதாவது பத்தாம் வசனம் போறேங்க. மெசபட்டோமியாவுக்கும் இப்ப இவங்க வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆபிரகாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற கானானுக்கும் எவ்வளவு தூரம் அப்படின்னா 300 மைல் வனாந்தர பிரயாணம், 300 மைல் போகணும். அப்ப எவ்வளவு 300 மைல் போறதுன்னா அந்த ஒட்டகங்களை எடுத்துட்டு போறதுன்னு எப்படி? இன்னைக்கு 300 மைல் ரொம்ப சர்வசாதாரணம் போறது இல்லையா? எவ்வளவு 6-7 மணி நேரத்தில் போடுறாங்க, 8 மணி நேரத்தில் போடுறாங்க. அதே போல நம்ம இன்னைக்கு மெட்ராஸ் போயிட்டு காலையில நைட் ஏறி காலையில போய் இறங்கிடலாம், வேலையில முடிச்சுட்டு நைட் ஏறி காலையில் அடுத்த நீங்க வந்து 2-1.5 நாள் முடிச்சுனா நல்ல வேலை இல்லைங்களா? ஃப்ளைட்டுக்கெல்லாம் போனா ஒரு நாள் போதும், காலையில் போயிட்டு வேலை முடிச்சுட்டு சாயங்காலம் வீட்டுக்கு வந்துடலாம், ஆஃபீஸ் போயிட்டு வர்றோம். ஆனால் இது அப்படிப்பட்ட பிரயாணம் இல்லை. 300 மைல் வனாந்தரத்தில் ஒட்டகங்கள் எடுத்துகிட்டு போகணும், வேலைக்காரர் வேறு இருக்கிறானுங்க. அப்போ ஒட்டகங்களுக்கு தண்ணி இருக்கிற இடமெல்லாம் தெரிஞ்சு போகணும், புது இடம் வேறு போகிற இடம், எங்கே போகிறது, எங்கே தேசத்தில் போகிற பக்கம்லாம் கேட்கணும், இந்த ஊர் எங்கே இருக்குது, எங்கே இருக்குது, எங்கே இருக்குதுன்னு கேட்டு போகணும். ஆளுங்க இருப்பானுங்க இருக்க மாட்டானுங்க, ரொம்ப சிரமமான பிரயாணம். அவர் யோசித்தார், மெசப்பட்டோமியா போயிட்டு வரணும். அதனால தான் அவர் கேட்குறாரு, நான் அங்கே போனதுக்கப்புறம் மாப்பிள்ளை எங்கே அப்படின்னு கேட்டானுங்கன்னா நான் திரும்பி இங்கே வந்து மாப்பிள்ளை கூட்டிட்டு போகணுமா அது கேட்டேன். சரியான கேள்வி தானே, அருமையாக கேட்டார் கேள்வி. அப்போது ஆபிரகாம் இங்கே தான் நம்ம கண்டுபிடிக்கிற அவருடைய விசுவாசம். அடுத்த வசனத்தில் படிக்கலாம்.
எனக்கு சொல்லி ஆணையிட்டவருமான வானத்துக்கு தேவனாகிய கர்த்தர், நீ அங்கே இருந்து என் குமாரனுக்கு ஒரு பெண்ணை கொண்டு வரும்படிக்கு தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார்.
நீ அதெல்லாம் கவலைப்படாதப்பா, ரொம்ப நீ டென்ஷன் ஆகிக்காத, என்ன பண்ண நீ போ, நீ புறப்பட்டு போ. என் தேவர் என்ன பண்ணுவாங்க உனக்கு ஒரு தூதர் அனுப்புவார். என் மகனை நீ ரிட்டன் இன்னும் வந்து கூட்டிட்டு போகிற அளவுக்கு உனக்கு அவசியம் இருக்காது, நீ போ, உனக்கு என்ன நடக்குமோ அது அங்கே நடக்கும். விசுவாசம் பார்த்தீங்கன்னா வந்து அவருடைய டெப்த்து, அந்த ஆழம், விசுவாசத்தினுடைய ஆழம். இன்னைக்கு நமக்கு இது வந்து நம்மளுக்கு ஒரு போதனையாக இருக்குது. அதான் அப்போ சிலர் பவுல் சொன்னாங்க, முன்பு எழுதுனதெல்லாம் நம்மளுக்கு போதனைனா ஆபிரகாமனுடைய இந்த விசுவாசம் நம்ம இருக்கிறோமா? இன்னைக்கு மேட்ச் பண்ணி பார்க்கலாம். தேவன் நடத்துவார் அப்படிங்கிற விசுவாசத்தில் இன்னைக்கு நம்ம அத்தனை பேர் இருக்கிறோமா சொல்லுங்க பாருங்க. இன்னைக்கு நம்ம உலகத்தில் வாழும் போது ஆனால் வரும் கண்டிப்பாக, எப்போ வரும், முழுமையான அந்த சத்தியம் புரிந்த பின்பு அந்த ஒரு விசுவாசம் நம்மளுக்கு வரும். ஆனால் எடுத்தோன்னே ஒரு பெரிய மரம் போல் ஆபிரகாமுக்கு வந்து இருக்கிற மாதிரி வராது. ஆபிரகாம் கூட ஆரம்பத்தில் சின்ன கடுகு விதை மாதிரி ஸ்டார்ட் ஆச்சு. உனக்கு வயசான காலத்தில் குழந்தை போறதுன்னு சொல்லும்போது வாய் அப்படி ஒரு முகத்தில் மூடி சிரிச்சாரு பார்த்தீங்களா? அப்போ அவருடைய விசுவாசம் என்ன கடுகளவு ஸ்டார்ட் ஆச்சு. ஆனால் உண்மையிலே குழந்தை போனது போது அவருடைய விசுவாசம் வளர்ந்துருச்சு, அப்புறம் மகனை கொண்டு பண்ணிடுற அளவுக்கு வளர்ந்துருச்சு. இப்போ மாப்பிள்ளையெல்லாம் பொண்ணு ஒன்று கடிக்கு போ அப்படிங்கிறார், பெரிய மராட்டிக்குது அவருடைய விசுவாசம். இன்னைக்கு நம்மளுடைய விசுவாசம் கம்பாரிசன் கொடுங்க. இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், எப்படி வளர்ந்துட்டுருக்கிறோம், வசனங்கள் நம்ம கிளாஸஸ் அட்டன் பண்ணுறோம், படிக்கிறோம், அந்த அளவுக்கு உறுதியான விசுவாசம் ரொம்ப முக்கியமானது. கிறிஸ்தவடி வந்துட்டோமா? இன்னைக்கு வந்து அமைப்புகளை சார்ந்திருக்கிறோம், உலகத்தை சார்ந்திருக்கிறோம், மற்றவர்களை நம்பிட்டு இருக்கிறோம், ஆனால் கடவுளை லாஸ்ட்டாக தான் வைக்கிறோம் இல்லைங்களா? இன்னைக்கு வந்து நான் அநேகர் அநேக விதமாக சொல்கிறாங்க, நம்மளுடைய வேலை எல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் ஏதோ கொஞ்சம் நஞ்ச நேரத்தை வேணால் கடவுளுக்கு ஒப்படைக்கிறோம். ஆனால் முழு நேரத்தை யாருக்காக பயன்படுத்துகிறோம்? நம்ம 99% நம்மளுக்காக. ஆனால் ஒன்றுமே இல்லை, என்ன ஒன்றே 30% ஒன்றும் இல்லை. அந்த கான்செப்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஆனால் தேவனுக்கு நம்ம எவ்வளோ இருக்கிறோமோ அவர்கள் நம்முடைய விசுவாசத்தை கண்டுபிடிக்கணும். ரொம்ப நிதானமாக பேசுகிறார். தைரியமானி போப்பா அப்படிலாம் வராது, நீ போயிட்டு வா, நீ ஃபஸ்ட்டு சத்தியம் பண்ணிக்கிற அப்படி கேட்குறாரு. அப்போ உடனே அவர் வந்து புரிஞ்சுட்டார், இளையா சார் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு, சரி நான் வந்து உங்களுக்கு சத்தியம் பண்ணி தரேன் சொல்லிட்டு 9வது வசனம் பண்ணி,
அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தன் கையை தன் எஜமானாகிய ஆபிரகாமுடைய தொடையின் கீழ் வைத்து இந்த காரியத்தை குறித்து அவனுக்கு ஆணையிட்டு கொடுத்தான்.
ஆமா, அவர் ப்ராமிஸ் பண்ணிட்டு இப்ப கிளம்பிட்டார். இப்போ தன்னுடைய அடுத்த வசனத்துல படிக்கிறோம், தன் எஜமானுடைய ஒட்டகங்களில் 10 ஒட்டகங்களை எடுத்துட்டாரு. எஜமானுடைய சகல விதமான உச்சிதமான பொருள்கள் எல்லாம், குட் திங்ஸ் இங்கிலீஷ்ல படிச்சீங்கன்னா நன்மையான பொருள்கள் எல்லாம் எடுத்தாரு. அப்புறம் கையில் எடுத்துட்டு கிளம்பிட்டார். கிளம்பி 300 மைல் டிராவல் பண்ணோம்னா வனாந்தரத்தில் அட்லீஸ்ட் 3 மாதம் வேணும், 3 மாதம் டிராவல். அப்போது அங்கங்கே நின்று நின்று போகணும். 3 மந்த்ஸு ஒரு நோக்கத்துக்காக அவர் டிராவல் பண்ணி ஆகணும். கடுமையான வெயில், பகல் நேரத்தில் கடுமையான வெயில் இருக்கும் வனாந்தர பகுதியில், ராத்திரியில் அது ஜஸ்ட் ஆப்போசிட் இருக்கும், மைனஸில் போகும். அப்போ அவன் 2 கிளைமேட்டும் அட்ஜஸ்ட் பண்ணும், பண்ணி உணவு மற்றபடி அந்த ஒட்டகங்களுக்கு தேவையான தண்ணீர் அப்புறம் இவங்களுடைய பாதுகாப்பு எல்லாம் பார்த்து ரொம்ப போகணும். 3 மாதம் டிராவல். ஆனால் வசனம் ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்கிறார் தேவனது, அவன் எழுந்து புறப்பட்டு போய் மெசபொட்டாமியில் சேர்ந்துட்டார் அப்படின்னு, அவ்வளோதான். ஆனால் நம்ம திங்க் பண்ணி பார்த்தா கடுமையான பிரயாணம் அது, ரொம்ப கஷ்டப்பட்டு போய் சேர்றார். போய் சேர்ந்துட்டு 11வது வசனம் படிக்கணும்.
ஊருக்கு புறம்பே ஒரு தண்ணீர் துறவண்டையிலே தண்ணீர் உள்ள ஸ்திரீகள் புறப்படுகிற சாயங்கால வேளையிலே ஒட்டகங்களை மடக்கி
எப்படியோ போய் ஊர் போய் சேர்ந்தார். நாகோருடைய ஊர் யார் இந்த நாகோர்? ஆபிரகாமுடைய அண்ணா, சீனியர் அப்பா ஆனா அவருடைய அண்ணா நாகோர் என்பவர். அப்ப நாகோருடைய ஊர் தன்னுடைய சொந்த அவர்களுடைய நேட்டிவ் பிளேஸ்க்கே போயிட்டார். போய் சேரும் போது அங்கே என்ன ஆயிட்டு சாயங்கால வேலை ஆயிட்டு இருக்குது. அப்போ சாயங்கால வேலை ஆகும்போது அங்கே அவன் மனசுக்குள்ள என்ன சொல்லிக்கிறான், சாயங்கால நேரத்தில் என்ன நடக்குது, எப்போதுமே ஊருக்கு வெளியே ஒரு கிணறு இருக்குது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் மட்டும் இல்லை, இப்போ கிராமத்துலலாம் கூட வச்சுருந்தாங்க இல்லைங்களா, எல்லாம் இன்றைக்கி தான் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இன்றைக்கெல்லாம் பைப் சிஸ்டம் கொடுத்துட்டாங்க, எல்லாம் வந்து மோட்டர் போட்டு இப்போ தண்ணி மேலே ஏற்றி. ஆனால் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி கிராமத்துக்குள்ளே போனேன்னா எல்லாம் தண்ணி சேர்ந்தாங்க, பொது கிணறு இருக்கும் இல்லைங்களா, பகல் நேரத்தில் போய் தண்ணி சேர்ந்த மாட்டாங்க, ஏன்னா பகலில் வெயில் ஜாஸ்தி இருக்கும், வேறு வேலைகளுக்கு போயிடுவாங்க. சாயங்காலம் ஒரு 6 மணிக்கு என்ன பண்ணுவாங்க, 4:30 ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஊருக்காரங்கெல்லாம், எல்லாம் போயிட்டு ஆளுக்கு ஒரு ஊரில் வச்சு எல்லாம் சேர்ந்து தண்ணி சேர்ந்துட்டு இருப்பாங்க. அந்த ஊர்னுடைய எல்லையில் இருக்கும் அந்த கிணறு. நம்மளால் ஊர்னுடைய எல்லைக்கு போயிட்டார். 10 ஒட்டகங்கள் வேலைக்காரர் இன்னும் நல்ல நல்ல பொருள்கள்லாம் எடுத்துகிட்டு போய் அந்த ஊர் போய் சேர்ந்துட்டார். இது எந்த ஊருப்பா அப்படின்னு கேட்குறாரு. இது தான் மெசப்பட்டோமியா, இது வந்து நாகூருடைய ஊர், அந்த ஊருன்ற பல்தேவ தேசம், ஊர் பேர் இதெல்லாம் கேட்டு கண்டுபிடிச்சிட்டார். சரி என்ன பண்ணுறது, நீ வந்துக்கிறது வேலையை நீ ஸ்டார்ட் பண்ணும், எப்படியோ நடந்து வர வேலை முடிஞ்சு, டிராவல் முடிஞ்சு, இனி முக்கியமான வேலை இனி தான் ஸ்டார்ட் பண்ணும் இல்லைங்களா, எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது நீ? இந்த மாதிரி ஒரு வேலை நம்மளுக்கு யாராவது கொடுத்துருங்க, நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், நீங்கள் நேராக மெட்ராஸ் போய் ஒரு பொண்ணு கூட்டிகிட்டு வந்துடுங்க, நம்ம பையனுக்கு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கொண்டு மெட்ராஸ் பஸ் ஏற்றி விட்டான்னு வைங்க, அங்கே போய் இறங்கி எப்படி பொண்ணு கூட்டிகிட்டு வரது, ரொம்ப கஷ்டமான வேலை இல்லைங்க. இவர் அங்கே போயிட்டு என்ன பண்ணுறாரு, ஒரே கன்ஃபியூஸ் ஆகிட்டு என்னடா பண்ணலாம் சரின்ட்டு பார்த்தாரு. பார்த்தா சாயங்காலம் கிணறு தோற போய் உட்காரும் போது, அப்போ சாயங்கால வேளையில் தண்ணீர் மூழ்குவதற்காக ஸ்திரீகள் புறப்பட்டு வர்றாங்க. அப்போ இந்த டைமில் இவர் என்ன பண்ணிட்டாரு, சரி இப்படி ஒரு தனக்குத்தானே ஒரு ஒரு வாக்குத்தம் போடுறாரு மனசுக்கு, இப்படி நடந்தால் நம்ம இந்த மாதிரி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு. அது வந்து 12வது வசனம் படி, அதுக்கும் அவரும் அதே மாதிரி விசுவாசத்தில் யாரையும் நம்பல, மனுஷங்களே தன்னுடைய பலன்லாம் ஒண்ணுமே நம்பல அவர். அப்ப யாரும் நம்புறார், தேவன் நம்புறார், அங்க உட்கார்ந்து அவர் ஜப செய்யறார். எப்படியாவது என்னுடைய எஜமான் ஆபிரகாமுக்கு நீங்க தயவு செய்யுங்க, இப்போ நான் என்ன பண்ண போறேன்? 13 வசனம்.
இதோ நான் இந்த தண்ணீர் துறவந்தையில் நிற்கிறேன், இந்த ஊரவருடைய பெண்கள் தண்ணீர் உள்ள புறப்பட்டு வருவார்களே, நான் குடிக்க உன் குடத்தை காய்க்க வேண்டும் என்று நான் சொல்லும் போது குடி என்றும், உன் ஒட்டகங்களும் குடிக்கும்படி வார்ப்பேன் என்றும் சொல்லும் பெண் எவளோ, அவளே நீர் உன்னுடைய ஊழியக்காரனாகிய ஈசாக்குக்கு நியமித்தவளாயிருக்கவும் என் எஜமானுக்கு அனுகிரகம் செய்தீர் என்று நான் அதிகாலை அறியவும் செய்தும் என்றான்.
அப்படி ஒரு ஜபம் செஞ்சிட்டார். என்ன ஜபம்? இங்கெல்லாம் லேடிஸ் எல்லாம் வர ஆரம்பிக்கிறாங்க, பெண்கள் எல்லாம் வராங்க, எல்லாம் வாலிபமான பெண்கள் வராங்க, டைம் ஆகி போச்சு, எல்லாம் குடத்தை எடுத்துட்டு வருவாங்க. இப்போ நான் என்ன பண்ணுவேன்? அதாவது கொஞ்சம் ஒரு குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி கொடு அப்படின்னு நான் கேட்கும்போது அந்த ஸ்திரீ என்ன சொல்லணும்? உங்களுக்கும் கொடுக்குறேன், அப்புறம் உங்களுடைய ஒட்டகங்களுக்கும் நான் தண்ணி எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ற பெண் எவ்வளோ, அவதான் வந்து ஈசாக்குக்காக நியமிக்கப்பட்ட பெண் அப்படின்னு நான் முடிவு செஞ்சிட்டேன். இது ரொம்ப சேஃப்டி பண்ணிட்டார் இவர். இல்லைனா இந்த மாதிரி பண்ணோம், எப்படி பண்ணோம்? ஊருக்கு வேலை அந்த ஒட்டகத்தை ஓரமாக ஏதாவது பக்கம் கட்டி வச்சுட்டு வேலைக்காரனை கொஞ்சம் பார்த்துக்கோங்கப்பா அப்படின்னு நான் ஊருக்கு போயிட்டு வரேன்னு. அந்த இந்த காலம் மாதிரி வந்து அடுக்குமாடி அதெல்லாம் ஒன்றும் இல்லையா, பங்களாவெல்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த காலத்து வீடுகள்லாம் நம்ம கற்பனை பண்ண எல்லாம் குடிசைகா அது இருக்கும் இல்லைங்களா, மர வீடுகள் தான் இருந்திருக்கும். அப்போ இவர் என்ன பண்ணும்? பொண்ணு தேடுறது, பொண்ணு தேடணும்னா போயிட்டு கதை தட்டணும். சார் தட், யார் சார் நீங்கள்? இந்த வீட்டில் பொண்ணு இருக்குங்களா? அப்படி கேட்போம். கேட்டால் என்ன சொல்லுவாங்க? இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா உதகடி. இங்கே இன்னொரு வீடு போய் தாண்டி, சார் பொண்ணு இருக்குங்களா? நான் இங்க இங்கிருந்து வந்திருக்கிறேன், 300 மைல் அந்த பக்கம் இங்கே வந்திருக்கிறேன், ஏதாவது ஒரு பொண்ணு இருந்தால் கூட்டு போகலன்னு வந்துருக்கேன், சொல்ல முடியுங்களா? ரொம்ப கஷ்டம். அதனால தான் என்ன பண்ணிட்டாரு, சேஃப்டியா ஜப செஞ்சு இந்த மாதிரி நான் சொல்லுவேன், அதாவது இந்த மாதிரி சொல்லிட்டாங்கன்னா அது அதுக்கிட்ட நான் மூவ் பண்ணிடுறேன் அப்படின்ட்டு அவரு கேட்பார். ஈசாக்கினுடைய மேரேஜ் ஸ்டோரி இப்படி போகுது. அப்போ அப்படி சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடி என்னாச்சு? 15 வசனம்.
அவன் இப்படி சொல்லி முடிக்கும் முன்னே இதோ ஆபிரகாமுடைய சகோதரனாகிய நாகோரின் மனைவி மில்கானுடைய குமாரனா இருக்கிற பெத்துவேலுக்கு பிறந்த ரெபெக்காள் குலத்தை தோல்மேல் வைத்துக் கொண்டு புறப்பட்டு வந்தார்.
நாகோர் வந்து ஆபிரகாமுடைய சகோதரனாகிய நாகோர், அவருடைய மகன் நாகோருடைய மகன் பெத்துவேல், பெத்துவேலுடைய மகள் ரெபெக்கா. அப்போ ஈசாக்கு இந்த அம்மா என்ன உறவு முறை வருது? என்ன உறவு முறை வருது? இப்போ நாகோர் ஈசாக்கு என்ன ஆகணும்? பெரியப்பா. நாகோர் வந்து பெரியப்பா, அவருடைய மகன் அவர் இவருக்கு என்ன ஆகணும்? அண்ணன் மகா அதுனா. இப்போ இவர் ரெபெக்கா இவருக்கு என்ன முறையாது? அண்ணன் புள்ள, அண்ணன் மகா, அண்ணன் பொண்ணு கல்யாணம் பண்றார். நிறைய பேர் இதெல்லாம் கூட நோட்ஸ் பண்ணிட்டு என்ன சார் பைபிளில் இந்த மாதிரி அண்ணன் தங்கச்சி எல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கிறானுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆ, இன்னும் கூட முஸ்லீம்ஸ் அந்த மாதிரி இன்னும் கூட பண்ணுறாங்க. சித்தப்பா பெரியப்பா பொண்ணெல்லாம் கல்யாணம் பண்ணுறாங்க. இப்போ இன்னைக்கு இது என்ன விஷயம் அப்படின்னா, இது நியாயபூர்வமான இல்லாத காலம், இது மனசாட்சி காலம். இது வந்து தேவன் வந்து இது ஒரு கட்டுப்பாடு அங்கே வைக்கவே இல்லை. அது வந்து அவங்க மனசாட்சிக்காக ஓகேன்னா ஓகே, அவ்வளோதான். ஆனால் மோசையினுடைய காலம் வரும்போது என்ன ஆயிடுச்சு? ஆமாம், ஒரு 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 புருஷனுக்கு மனைவிகள் இருக்கு, நிறைய மனைவிகள் இருக்கலாம், ஆனால் ஒரு ஸ்திரீக்கு ஒரு புருஷன் தான் இருக்கணும். இப்படி ஒரு கண்டிஷன் கொடுத்தாங்க. நிறைய பேர் சொன்னாங்க தாவீதுக்கு அத்தனை மனைவி இருந்துச்சு, சாலமோன் 1000 கல்யாணம் பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னு. அது வந்து என்ன நியாயபிரமாணத்தில் அது பண்ணிக்கலாம். ஆண்கள் எத்தனை கல்யாணம் வேணும் பண்ணிக்கலாம், ஆனால் ஸ்திரீகள் ஒரு புருஷன் தான் இருக்கணும். இந்த ஒரு கட்டளை இருந்துச்சு. ஆனால் இது எது வரைக்கும் இருந்துச்சு? ஜீசஸ் காலம் வரைக்கும் தான் இருந்துச்சுங்க. அப்போ இயேசுக்கு பின்பு என்னாச்சு? ஒருவனுக்கு ஒரு ஒரு மனுஷன் ஒரு ஸ்திரீ தான் கல்யாணம் பண்ணணும். அதாவது தள்ளுதரிசி விவகாரத்து பண்ணோம்னா இந்த மாதிரி ரொம்ப மோசமான தவறுகள் செஞ்சால் ஒழிய, அது நிரூபிக்கப்பட்டால் ஒழிய டைவர்ஸ் பண்ணக்கூடாது. மற்றபடி அவர் செத்து போயிட்டாக்கா ஒருவேளை வேற ஒரு மேரேஜ் பண்ணிக்கலாம் ரெண்டு பேரும். அப்போ ஜீசஸுடைய காலம் வரைக்கும் இந்த ஒரு பிரமாணம் இருந்துச்சு, மோசையினுடைய பிரமாணம். ஜீசஸுக்கு பின்னாடி ஒரு 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 புருஷனுக்கு ஒரு ஸ்திரீ. இதெல்லாம் காலங்களுக்கு ஏற்ற கால சத்தியங்கள் இருக்கு, அது நம்ம தெரிந்து கொண்டு. அப்படி இருக்கும்போது இங்கே அண்ணன் பொண்ணு தான் அந்த ரெபெக்கா வர்றாரு. இப்போ உதாரணமாக இன்னொரு எக்ஸாம்பிள் போனால் கூட, ஆபிரகாமுடைய மனைவி சாரல், சாரல் யாருங்க? ஆபிரகாமுக்கு ஆபிரகாமுக்கு சாரல் என்ன உறவு? சகோதரி தான் இல்லைங்களா? சகோதரின்னு எப்படி?
அதாவது வசனத்தில் நம்ம பார்க்கலாம், ஆதியாகமம் 20:12, ஆதியாகமம் 20:12.
அவள் என் சகோதரி என்பது உண்மைதான், அவள் என் தகப்பனுக்கு குமாரத்தி, என் தாய்க்கு குமாரத்தி அல்ல, அவள் எனக்கு மனைவி ஆனாள்.
பாருங்களா, அவர் சொல்றாரு இந்த சாரால் வந்து என்னுடைய நான் சகோதரின்னு சொல்றது கூட கரெக்டு தான். அது எப்படி சகோதரி? என் தகப்பனுக்கு மகள், ஆனால் என் தாய்க்கு மகள் இல்லை. அப்படின்னு என்ன இருக்கா, அவங்க அப்பா வேற இன்னொரு கல்யாணம் பண்ணியிருக்கிறார், அப்போ இன்னொரு சம்சாரத்துக்கு பிறந்த புள்ள பொண்ணு, அதை வந்து இவர் என்ன பண்ணிக்கிறார், கல்யாணம். அப்போ சகோதரி தானே, சகோதரி. அப்போ அப்பா கூட அதே மாதிரி சகோதரி தான் கல்யாணம் பண்ணிட்டாரு. இப்போ மகனுக்கு வந்து கல்யாணம் பண்ணுற முறை கூட இங்கே சகோதரி தான் வருது. சரி, இப்போ என்னாச்சுன்னா, ரெபேக்கால் குடத்தை எடுத்து ஃபஸ்ட்டு வருது, ஃபஸ்ட்டு வருது நேரத்தில் வீட்டில் தண்ணி சேர்ந்து ஊற்றிடலாம் அப்படின்ட்டு. நம்ம ஊர் மாதிரி கிணறு இல்லை, இஸ்ரேல் தேசம் அந்த பக்கம்லாம் கிணத்துல வந்து அவங்க இறங்கி தான் போவாங்க, ரவுண்ட் அடிச்சு அப்படியே போயிட்டு எடுத்துகிட்டு அப்படியே மேலே வருவாங்க. ஏன்னா வந்து அங்கே டெசர்ட் பகுதியில் வந்து தண்ணீர் வந்து ரொம்ப சில இடங்களில் மேலே இருக்கும், சில இடங்கள் ரொம்ப ஆழமாக இருக்கும், ஆனால் மேக்ஸிமம் ஒரு மேலே இருக்கிறடா ஒரு அளவுக்கு இருக்கிற இடத்துக்கு போவாங்க. அப்போது அந்த ரவுண்ட் அடிச்ச படிக்கட்டு வச்சுருப்பாங்க, அதில் ஏட்டி இருக்கு அந்த உருளைகளெல்லாம் இன்னும் கண்டுபிடிக்கல. அப்போ அப்படி இருக்கும்போது இந்த அம்மா என்ன பண்ணுறன்னா, ரெபேக்கால் குடத்தை எடுத்து கொண்டு வராரு. பொண்ணு எப்படி இருக்குது, 16வது வசனம். துறவில் இறங்கி இறங்கி போய் எடுத்துட்டு வரா. பொண்ணு எப்படி இருக்குது பார்க்கறதுக்கு, மகா ரூபவதி, அப்புறம் புருஷன் அறியாத ஒரு கன்னிகையாக இருந்தார் இல்லைங்களா. அப்போ மகா ரூபவதி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தாங்க. சரி, நெக்ஸ்ட் இவர் நமக்கு என்ன பண்ணார், உட்காந்துருந்தார் பார்த்துட்டே இருந்தார். கூட தொழில் வருதா போகிற பொண்ணு பார்க்கறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது, அழகாக இருக்குது, சரி பார்க்கலாம், இது ஒரு ட்ரை பண்ணும். சரி, கீழே போய் தண்ணி எடுத்து போய் கூட்டணும்னு சொல்லிட்டு கூப்பிட்டார். கீழே போய் அந்த அம்மா தண்ணி எடுத்துட்டு குடத்தை எடுத்து தோலில் வச்சுட்டு மேலே வரும்போது ஐயா குறுக்க போகிறோம், குறுக்க போயிட்டாம்மா கொஞ்சம் தண்ணி குடிக்கிறதுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்கும்போது அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, 17வது வசனம் படிங்க, 17:18. நம்மளால் மேலே தான் பார்த்துட்டே இருக்கிறாரு. இவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்கு, பயங்கரமான சுறுசுறுப்பு இருக்குது. எப்படின்னா நம்மளுக்கும் குடிக்கிறதுக்கு கொடுத்தாச்சு, நான் அவர் என்ன ஜப செஞ்சாரோ அதே மாதிரி ஃபஸ்ட்டு பால்லேயே போல் ஆயிடுச்சு. அந்த அஞ்சாறு போனாலும் தேட வேண்டிய அவசியம் இல்லை, அவருக்கு ஃபஸ்ட்டு போனே அவருக்கு வந்து ஓகே ஆச்சு. அப்போ அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, உனக்கும் தரேன் கொட்டங்களுக்கும் கொடுக்குறேன்ட்டு அது கீழே போய் 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 பொண்ணு வந்து போனது ஊது. அப்போ உடம்பு பலம் பாருங்க, அப்போ அந்த கால ஸ்திரீகளுக்கு உடல் பலம் எவ்வளோ இருக்குன்னு நினச்சிப்பாங்க. அவள் கொண்டு வந்து ஊற்று ஊற்றி எல்லா கொஸ்டினையும் நம்மளுக்குள்ளே மனசுக்குள்ள அப்படியே கணக்கு போடுறாரு. இந்த கணக்கு அந்த ஃபோனுக்கு எங்கே தெரியுது, இவர் நம்மளால் மனசுக்குள்ள போட்டுக்கிற கணக்கு 21வது வசனம்.
பாருங்களா,
இப்போ நான் நினச்ச மாதிரி நடக்குது என்னது, நான் ஏதோ வீடு வீட போய் தட்டினா வம்பாச்சேன்னு சொல்லி நான் இந்த மாதிரி நினச்சிட்டு இருக்கும்போது நான் சொன்ன மாதிரி நடக்குத, ஒருவேளை தேவன் தான் இதை பண்ணிட்டாரு, தன்னுடைய எஜமானுடைய கடவுள் தான் இது பண்ணிட்டாரு அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டு அந்த அவளை குறித்து ஆச்சரியப்பட்டார். அப்போ எந்த ஒரு ஸ்திரீயோ ஒரு முன்ன பின்ன தெரியாதவர், பழக்கமானவர் தான் கூட பரவாயில்ல, சொல்றது எப்படி என் ஆண்டவரே உனக்கும் தரேன் உன்னுடைய ஒட்டங்களுக்கு நான் தரேன் அப்படிங்கிறோம். அப்போ முன்ன பின்ன தெரியாத ஒரு பொண்ணு செய்வார்ல, இன்னைக்கெல்லாம் அப்படி ஏதாவது நடக்குமா, நினைக்கவே முடியாது, அந்த மாதிரி பண்ணவே முடியாது. சரி, அப்புறம் 22வது வசனத்துக்கு போகலாம்.
ஒட்டகங்கள்
குடித்து தீர்ந்த பெண் அந்த பெண்ணுக்கு அவர் என்ன பண்றாரு, இப்ப பைக்குழுந்து ஆமா 10 சேக்கல் எடை உள்ள பொற்காதனி, அப்புறம் அவள் கைக்கு 10 சேக்கல் எடை உள்ள பொன் உள்ள 2 கடகங்கள் வளையல்கள், 2 வளையல்கள் எடுத்து கொடுக்குறான். எப்படி இருக்க அந்த தண்ணி மொண்டு ஊற்றுனதுக்கு இவ்வளோ பெரிய இதான், ஏதோ ஒரு கூலி கொடுப்பாங்க, ஆனால் கொடுத்துருக்குறது என்ன பொன் இல்லைங்க, பொண்ணாலான காதனையும் அந்த பொண்ணு ரொம்ப ஆச்சரியம் ஆயிடுச்சு.
இப்போ நம்ம போகிறோம், ஏதாவது உதவி கேட்டான், ஏதோ ஒரு உதவி, ஒரு உதவி யாருக்கு போகிறது நம்ம செய்யும்போது திடீர்னு ஒரு 10,000 கையில் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, எப்படி இருக்கு? ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி பேப்பரில் நான் பார்த்தேன், ஏதோ ஒரு சர்வர் வந்து நல்லா சர்வ் பண்ணாராம், ஒரு ஒரு பெரிய மில்லியனியர் படிச்சிங்களா, அவருக்கு 20 லட்சம் ரூபாய் தூக்கி கொடுத்து கொடுத்து போயிட்டு இருக்கேன், 20 லேக்ஸ் ஒரு சர்வருக்கு டிப்ஸ் வந்து 20 லேக்ஸ், எப்படி இருக்கும் அந்த அந்த நாளுக்கு அவனுக்கு தலைதலே புரியல, அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு. அந்த இது வரைக்கும் அவன் பார்த்து 2 ரூபா 1 ரூபா பார்த்துருக்கான். இது அந்த மாதிரி இங்கே நம்ம ஒரு தண்ணியை மொண்டு ஊத்துறதுக்கு இவர் கொடுத்துக்கிற ப்ரைஸ் என்னன்னா, 1/2 சைக்கிள் அந்த காதணி 10 சைக்கிள் அடி உள்ள ஒன்று, பயங்கர வேல்யூ அந்த காலத்தில். இன்றைக்கெல்லாம் பொண்ணு எல்லாம் தயார் பண்ணுறது ரொம்ப சுலபம், ஆனால் அந்த காலத்தில் ரொம்ப கஷ்டம் இல்லைங்களா, அவங்களுக்கு அந்த மெத்தடெல்லாம் தெரிஞ்சு அவங்க ரெடி பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அப்போ ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு, ஆச்சுட்டு அப்போ இவன் நம்மளுக்கு கேட்குறாரு, நீ யாருடைய முகம் அப்படிங்கிறார், எனக்கு நீ சொல்லணும், இப்போ நீ தண்ணி மொண்டு ஊற்றிட்ட, இப்போ என்ன பண்ணு, நீ தங்குறதுக்கு இடம் இருக்குது உங்கள் வீட்டில் பாருங்க, உட்கார்றது இடம் கொடுத்தா, வசந்தத்தில் படிக்கிற 23 வசனம்,
நீ யாருடைய மகள் எனக்கு சொல்ல வேண்டும்,
இப்போ ரா தங்குறதுக்கு இடம் கொடுப்பியா அவருக்கு, முதல்ல தண்ணி கூடன்னு ஆரம்பிச்சு, இப்போ வீட்டில் தங்குறதுக்கு இத்தனை பேருக்கு ஒட்டகத்துக்கு, ஐயோ நம்மளாம் தான் என்ன பண்ணுவோம், என்ன தலைவலியா போச்சு, போனா போயிட்டு போதும் நல்லது போனா சரி நகை கொடுத்தா ரைட் பரவாயில்ல போயிடுவான்னு பார்த்தா வீட்டுக்கே அவன் தங்குறன்றனால. ஆனால் அந்த அம்மா என்ன பண்ணிக்கிறாங்க, 24 வசனம், வைக்கோல் இருக்குது, தீவனம் இருக்குது, ரா தங்கிறதுக்கு இடமும் இருக்குது அப்படிங்கும் போது இவர் கண்டுபிடிச்சிட்டாரு, நம்ம எஜமானோட அண்ணன் பொண்ணா, அண்ணனுடைய பேத்தியா அப்படின்ட்டு அவர் ரொம்ப ஆச்சரியமாயிட்டார். அதுக்கு மனசுக்குள்ள ஜப செய்யறார், 26 வசனம் படி, அலையறதுக்கு தேவனே விடுவேல, ஏன்னா இன்னும் என்னுடைய எஜமான் கிட்ட அவருடைய கிருபை இருக்குது அப்படிங்கிறத நான் இதில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு அவர் ரொம்ப சந்தோஷமாயிட்டுக்கிறார். அவருடைய சகோதரர் வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துருக்காரு, அதுக்குள்ள பொண்ணு என்ன பண்ணிக்குது, கம்பலெல்லாம் மாட்டிட்டு வளையலாம் போட்டுட்டு வீட்டுல இருக்கிறவங்களெல்லாம் கொண்டே காமிக்குது. 28, ஆமா எல்லாம் சொல்லுது, வளையல காமிக்குது, உன்ன வீட்டுல என்ன கம்மல், தண்ணி எடுக்க போனவங்களுக்கு வந்து கம்மல் வளையலாம் எப்படி வந்துச்சு எல்லாம் கேட்கறாங்க, ரொம்ப ஆச்சரியமாயிட்டாங்க, பயந்துட்டாங்க, யாரோ என்னமோ என்னமோ இந்த பொண்ணு மிஸ்டேக் நடக்குது, இது அறியாத பொண்ணாச்சே பயந்துட்டாங்க. அடுத்த வசனம், இம்மிடியட்டா அவர் அண்ணக்காரன் ஓடிட்டார், இன்னைப்போ வரும் இல்லைங்களா, என்னமோ ஏதோ வந்து பயந்துட்டு இருக்கிறாரு, அந்த மனுஷன் எடுத்து போறார், போகும்போது இளையசர் அங்கே உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. அப்போ படிச்சுட்டேன்,
அவன் தன் சகோதரி தரித்திருந்த அந்த காதணியையும் அவள் கைகளில் கொண்டிருந்த கடகங்களையும் பார்த்து, இன்ன இன்னபடி அந்த மனிதன் என்னுடைய பேசினான் என்று தன் சகோதரி ரெபேக்கா சொன்ன வார்த்தைகளை கேட்ட மாத்திரத்தில் அந்த மனிதனிடத்தில் வந்தான், அவன் துறவு அருகே ஒட்டகங்கள் அன்னையில் நின்று
கொண்டிருந்தான். ஆமா, என்ன ஒரு ஸ்டோரி பாத்தீங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, நிகழ்ச்சிகளை நம்ம நினைச்சு கற்பனை பண்ணி பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கு. அப்போ ஒட்டகங்கள் இடத்துல அவர் வந்தார், வரும்போது அப்போ பொண்ணு சொன்ன விஷயத்துலேருந்து அவர் வந்து தெரிந்து கொண்டார், இது ஏதோ ஒரு சாதாரணமான மனுஷன் இவர் வரல, இவர் வந்து கடவுளர், ஏன்னா ஆபிரகாம் ஒரு காலத்தில் இந்த ஊரில் இருக்கும் போது தேவன் அவரை வந்து கூப்பிட்டார், ஆபிரகாம் நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நான் ஏல் ஷடாய், நீ வா அவர் சொன்னார். அப்போ உங்களுடைய பேர் என்ன அவர் கேட்கல, ஆபிரகாம் போன வாரம் நான் பார்த்தேன் இல்லைங்க, அதே அவருக்கு போதுமானதாச்சு, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் போதும். அப்போது அவருடைய விசுவாசம் பார்த்து தேவன் கூட்டிகிட்டு போக கிளம்பிட்டார். அப்போ அவருடைய அண்ணன் தம்பிகள் என்ன பண்ணிக்கிறாங்க, ஆபிரகாம் இடத்துல தேவன் வைத்த தொடர்பு இவங்க புரிஞ்சுக்கிறாங்க, அப்பா கூட சேர்ந்து போயிட்டார், ஆபிரகாம் கூட தேராக்கு, அப்போ அப்பாவே போயிட்டு இருக்கும்போது ஆபிரகாம் பற்றி அவங்க யோசிக்கிறாங்க, கண்டிப்பாக இது கடவுள் தானுப்பி இருக்கணும், ஏன்னா திருப்பி இவனுக்கு இவ்வளோ நாள் கழிச்சு வந்திருக்கிறாங்கன்னா சாதாரணமாக இல்லை அப்படின்னு அவர் நினச்சிட்டு லாபான் என்ன பண்ணுறாரு. இப்போது 31 வசனம்,
அப்பொழுது அவன், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாரும், நீ வெளியே நிற்பானேன், உமக்கு வீடும் ஒட்டகங்களுக்கு இடமும் ஆயத்தம் பண்ணியிருக்கிறேன்.
ரெடி பண்ணிட்டு வந்துருங்க. அவர் அண்ணுங்க அண்ணன் என்ன பண்ணிட்டாருப்பா, ரொம்ப ஏற்றுக்கொண்டார். இந்த மனுஷனை ஏற்றுக்கொண்டு, சரி இது வந்து உண்மையான விஷயம்தான், இந்த ஆள்கிட்ட பொய் இருக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன். அப்போ வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனால் நம்ம என்ன கொடுப்போம், முதல் எடுத்தோம் நீ சாப்பாடு இலை போடுவோம் இல்லைங்களா. அதே மாதிரி அங்கே இலை போட்டாங்க. போடும்போது என்னாச்சு நம்மளே பாருங்க, 33 வசனம்.
பின்பு அவனுக்கு முன்பாக போஜனம் வைக்கப்பட்டது. அப்பொழுது அவன், நான் நல்ல காரியத்தை சொல்லும் உன்னை புத்திக்க மாட்டேன் என்றான். அதற்கு அவன் சொல்லும்,
சரிங்க நான் சாப்பிட மாட்டேன், சாப்பாடுலாம் போட்டு கையில கழுவிட்டேன், ஆனா சாப்பிட மாட்டேங்கிறாரு. என்ன சாப்பிட மாட்டேங்கிறீங்க, என்ன நீங்க பாக்குற இந்த காலத்துல கூட இந்த ஒரு பழக்க வழக்கு இருக்குதா இல்லைங்களா. இந்த சில இடங்களை போய் பொண்ணு பார்த்துட்டு அந்த நல்ல பேச்சு முடியலன்னாக்கா நம்மளுக்கு என்ன பண்றது இல்லை, கை நினைக்க மாட்டாங்க. நம்ம இதெல்லாம் அங்கிருந்து வந்த பழக்கம் தான் மெசப்பட்ட, ஏன்னா நாகரிகம் தோன்றிருந்தே ஆபிரகாம் ஊர்லேருந்து தான். எந்த ஒரு பழக்க வழக்கு உலகம் முழுவதும் இருக்குது, இது மெசப்பட்டவுமே நாகரிகம். அதான் சுமேரியா மெசப்பட்டவுமையில பக்க பக்கம் ஃபஸ்ட்டு சுமேரிய நாகரிகம் அதான் மெசப்பட்டவுமே. அங்கிருந்து பழக்கமானது உலகம் முழுவதும் ஜனங்களுக்கு பழக்கம். இன்னைக்கு பொண்ணு பார்க்க போவாங்க, ஒரு 10 பேர் போவாங்க, போயிட்டு அந்த வீட்டில் எல்லாம் இது பண்ணிவிட்டு அப்புறம் சொல்கிறாங்க அடுத்த வாரம் சொல்கிற அப்படின்ட்டாங்கன்னா சாப்பிட மாட்டாங்க, ஏதோ ஸ்வீட் கார காஃபி மட்டும் சாப்பிட்டு வந்துடுவாங்க. ஆனால் சரி இந்த பொண்ணு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ரத்தன பாக்கெல்லாம் மாற்றுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார், சாப்பிடுவார். இது இவருக்கு பழக்கிட்டது தான், இவர் என்ன பண்ணுறாரு நான் சாப்பிட்றதில்லை அப்படின்னு அங்கே தகராறு பண்ணுறாரு. அப்போது பண்ணும்போது அங்கே நீ யார் என்ன விஷயங்கள்லாம் அவர் தன்னை பற்றி பேசுகிறாரு, நான் ஆபிரகாமனுடைய ஊழியக்காரன் கருத்து இப்போது ஆபிரகாம் எப்படி இருக்கிறார் பற்றி பேசுகிறாரு, என் நஜமானை கர்த்தர் மிகவும் ஆசீர்வதிக்கிறார், ரொம்ப பணக்காரர் இருக்கிறாரு, அவருக்கு ஆடு மாடுகள் வெள்ளி பொண்ணு வேலைக்காரர் வேலைக்கார் ஒட்டகம் கழுதை எல்லாத்தையும் கொடுத்துருக்கிறாரு, எஜமானுடைய மனைவி சாரால் வயசான போது எனக்கு அவங்களுக்கு ஒரு குமாரன் கொடுத்தாரு, அது மட்டும் இல்லை நமக்கு உண்டான யாவையும் அவனுக்கு கொடுத்துருக்கிறாரு எல்லாம். அது மட்டும் இல்லை பொண்ணு பார்க்கறதுக்கு அவர் இப்போ பையனுக்கு முடிவெடுக்கும் போது அந்த ஊரில் பொண்ணு வேண்டாம் என் ஊர்லேயே நீ போய் தேட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி எனக்கு சொன்னார். நான் ஐயோ முடியாது மாப்பிள்ளையெல்லாம் முடியாது நான் சொன்னேன் எல்லா கதையும் சொல்கிறார். அந்த 3 கதை அப்போது அவங்க எங்கள் எஜமான் சொன்னார், நீ பயப்பட வேண்டாம், கர்த்தர் என்ன பண்ணுவார், உன்னுடைய பிராணத்தை வாய்க்க செய்வார், உன் கூட தம்முடைய தூதரை அவர் அனுப்புவார், எல்லாம் நடக்கும், நீ தைரியமாக போ அப்படின்னு சொல்லி எங்கிட்ட ப்ராமிஸ் வாங்கிட்டார். அதே போல் நான் வந்தேன் இந்த மாதிரி கிணத்து பக்கம் உட்காந்துருந்தேன், எப்படி எல்லா கதையும் சொல்லிட்டு இருக்கிறார். அப்புறம் இந்த மாதிரி நான் ஜபம் செஞ்சு வச்சுருந்தேன், அப்போது யார் வந்து இது பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நான் அவங்க தான் சொல்லி நான் முடிவெடுத்தேன். அதே போல் இந்த ரெபேக்கா வந்துச்சு நான் கேட்டேன், அதே போல் பண்ணேன், இதெல்லாம் வசனோட போயிட்டுருக்கு, எல்லாம் படிச்சுட்டு இருந்தாங்க இதுக்காக டைம் தெரியும். அப்போது எல்லா பண்ணி எல்லாம் கேட்கும் போது அப்படி ஒரு வேளை உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா நீங்கள் சொல்லிடுங்க, கட்டாயமெல்லாம் கிடையாது, நான் நினச்சது நடந்திருக்குது அவ்வளோ, மற்றபடி கட்டாயமெல்லாம் ஒன்று கிடையாது. நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா ஒன்றா ஆமான்னு சொல்லுங்கள் இல்லைன்னு சொல்லுங்கள். 49 வசனம் படி,
இப்பொழுதும் நீங்களும் என் எஜமானுக்கு தயையும் உண்மையும் உடையவர்களாய் நடக்கும் மனதுள்ளவர்களானால் எனக்கு சொல்லுங்கள், இல்லை என்றால் அதையும் எனக்கு சொல்லுங்கள், அப்பொழுது நான் வலது புறத்தையாகிலும் இடது புறத்தையாகிலும் நோக்கி போவேன்.
நீங்க இல்லைன்னு ஏதோ நல்லது தான் சொல்லுங்க, இல்லைன்னு சொன்னா என்ன பண்றோம், வலது போறோமோ இடது போறோமோ சொல்லுங்க. முதல் நம்மளுக்கு வலது போற மாதிரி தான் நாங்கள் பார்த்து போறோங்க அப்படின்னு என்ன அர்த்தம், இந்த வீட்டுல வேற வீட்டுல நாங்கள் போய் பொண்ணு நாங்கள் பார்த்தோம் அப்படிங்கிறாரு. ஆனால் லாபான் அவங்க அப்பாவுக்கு கூட வந்துட்டாரு, ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த விஷயங்களை அவர் கேட்டதுல கண்டுபிடிச்சிட்டாங்க. படிங்க 50 வசனம்,
அப்பொழுது லாபானும் பெத்துவேலும் பிரதித்திரமாக, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, உமக்கு நாங்கள் நலம் குலம் ஒன்று சொல்லக்கூடாது.
நாங்க நீ பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லைங்க, நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா ஆபிரகாமனுடைய கடவுள் உங்களை அனுப்பிக்கிறாரு, அவருடைய ஏற்பாடு தான் இது அப்படின்னு நாங்க கூட நம்புறோம், இது கர்த்தரால் வந்த காரியம், அதனால உங்களுக்கு நான் வந்து எதுவுமே பேசுறதுக்கே நாங்கள் தயாரில்லை, நீங்க யாரு என்ன எந்த விவரம் எங்களுக்கு வேண்டாம், நீங்க ரேபேக்கால என்ன பண்ணலாம் அழைத்து கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்றாரு. சொன்ன உடனேமே நம்மால் என்ன பண்றாரு, 52 வருஷம் இன்னும் கொஞ்சம் பை எடுக்கிறாரு. ஒவ்வொன்றும் என்ன மாதிரி பாருங்க, அந்த மேரேஜ் மேட்டர்ல எவ்வளோ தேவனுடைய சித்தம் பார்க்குறாங்க, இதை நம்ம பார்க்கணும். இன்னைக்கு கிறிஸ்தவ ஜனங்கள் இருக்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். சரி அது அப்புறம் பார்க்கலாம். அப்புறம் என்ன பணிந்து கொண்டு அப்படியே நீ இன்னொரு பை எடுக்கிறார். 53 வசனத்துல,
பின்பு அந்த ஊழியக்காரன் வெள்ளி உடனைகளையும் பொன் உடனைகளையும் வஸ்திரங்களையும் எடுத்து ரெபேக்காளுக்கு கொடுத்தது.
வந்து யாருக்கு ஃபர்ஸ்ட்ல கொடுக்குறாரு, என்னென்ன கொடுக்குறாரு, ஃபர்ஸ்ட் வெள்ளி, அப்புறம் பொண்ணு, அப்புறம் துணி வஸ்திரம், வெள்ளி பொண்ணு வஸ்திரம். ரெபக்காள கொடுத்ததுமன்றி அவருடைய சகோதரனுக்கும் தாய்க்கும் சில உச்சிதங்களை கொடுத்தார், எல்லாம் கொடுத்துட்டார். அப்போ எல்லாம் கொடுத்துட்டு எல்லாம் அதே மிட் நைட் ஆகி போயிடும், ரொம்ப லேட் ஆகிட்டு இல்லைங்களா, ரொம்ப லேட் ஆகிட்டு இவ்வளோ நிகழ்ச்சி எல்லாம் நடந்து போச்சு. அப்புறம் எல்லாம் தூங்குறதுக்கு போகிறாங்க, எல்லா கூட்டங்கள்லாம் கட்டியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு, அப்புறம் எல்லாம் தூங்குறதுக்கு போகிறாங்க. அப்புறம் தூங்கி காலையில் எழுந்துக்கிறாங்க, எழுந்தோடனையும் அவர் நம்மளை எல்லாரும் எழுந்திக்கிறது முன்னாடி எழுந்திரிச்சு எல்லாம் புறப்பட்டுக்கிறார். எல்லாம் துணியெல்லாம் மாட்டி ரெடி ஆகிட்டு, ரெடி ஆகிட்டு நான் என்னுடைய எஜமான இடத்துக்கு என்னை அனுப்பி விடுங்கள் அப்படின்னு கேட்டார். ஒன்று பார்க்க போனார், ஒரு 24 மணி நேரம் கூட ஆகலை, அதுக்குள்ளே எல்லாம் பொண்ணு ரெடி பண்ணிட்டாரு, அதுக்கு 12 மணி நேரத்துல கிளம்புறேங்கிறார், பொண்ணை கூட்டி போகிறேங்கிறார். எப்படி இருக்கும் அந்த அந்த பொண்ணு வீட்டில், ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா? இப்போ 1 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு கல்யாண நிச்சயம் பண்ணுறாங்க, 6 மாதத்துக்கு முன்னாடி பண்ணுறாங்க இல்லைங்களா, 3 மாதத்துக்கு முன்னாடி போய் பொண்ணெல்லாம் பார்த்து எல்லாம் பேசி முடிச்சு அப்புறம் என்ன பண்ணுவாங்க, சரி பொண்ணு நம்ம வீட்டை விட்டு போயிடும் அப்படின்ட்டு அந்த பொண்ணுக்காக அந்த 3 மாதம் தகப்பன் வீட்டில் ஏன்னா சின்ன குழந்தையிலேருந்து எடுத்து வளர்த்திருக்கிறான் இல்லைங்களா, சின்ன குழந்தையில ஓடி ஆடி விளையாடணும் அந்த வீட்டில். எத்தனை டைம் அவங்க தாய் தகப்பன் அவங்களை பாதுகாத்து எவ்வளோ பக்குவமாக வளர்த்தி எவ்வளோ கஷ்டப்படும் அந்த பொண்ணை வளர்த்திருக்கிறான். வளர்த்தி திடீர்னு ஒருத்தன் நேற்று வந்து இன்னைக்கு காலை தான் கூட்டிகிட்டு போகிறேன், எவ்வளோ வேதனையாக இருக்கும் நினச்சி போகிறேன் இல்லைங்களா. இன்னும் கூட வந்து நம்ம அப்படியெல்லாம் கூட திருமணம் நிச்சயம் பண்ணி கல்யாணம்லாம் பண்ணி கொடுத்து அந்த வண்டியில் ஏற்றும் போது அந்த பெற்றோர்களுடைய மனசு எப்படி இருக்கு, அப்படியே அழுதுறாங்களே இல்லைங்களா, அப்படியே அழுதுறவங்க நான் பார்க்குறேன், நிறைய பேர்த்த நான் பார்க்குறேன், நானே அழுதுருக்கேன் என்னுடைய சிஸ்டர்ஸ் எல்லாம் கட்டி கொடுக்கும் போது. ஆனால் இன்னைக்கு சிஸ்டர்ஸ்னு வந்து நீ யாரா நானும் யாரான்ற அது எல்லா வீட்லையும் நடக்குது இல்லைங்களா. அந்த டைமில் வந்து நான் ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்கும்போது, என் சொந்தக்கார கல்யாணத்துக்கு போகும்போது அந்த பேரண்ட்ஸ் அழுகவே இல்லை, அந்த பொண்ணை வண்டியில் ஏற்றிட்டு அந்த பேரண்ட்ஸ் அழுகவே இல்லை, அப்படியே நிற்கிறாங்க. நானே நோட் பண்ணுறேன், யாரும் அழுகல, சில ஸ்திரீகள் மட்டும் அழுகிறாங்க, பக்கத்து வீட்டுக்காரர் சொந்தக்காரர் யாரும் அழுகிறாங்க யாருன்னு எனக்கு தெரியல. அப்புறம் என்னாச்சுன்னா இன்னொரு அம்மா வந்து பயங்கரமாக சத்தம் போட்டு அழுதுருந்துச்சு, அப்போ பக்கத்தில் பசங்க இருந்தாங்க, பசங்க வந்துட்டு இந்த அம்மா அவங்க அப்பா அம்மாவே அழுதாம இருக்கிறாங்க, இந்த அம்மா அழுகுது, ஏ அது ஒரு சாங் என்றா அழுகணும்டா, யாராவது அதனால தான் அழுகிறாங்க, அழுகிறது ஒரு சாங்கே இருக்கு, இப்படி கூட இருக்குது இந்த காலம். ஆனால் நீங்கள் இங்கே ரெபேக்காலுடைய விஷயத்துக்கு போனால் கண்டிப்பாக அந்த பேரண்ட்ஸ்க்கு எப்படி இருந்திருக்கும், எவ்வளோ ஒரு கவலை இருந்திருக்கும். அப்போ அவங்க கேட்குறாங்க, என்ன சார் வந்து வராமல் இப்படி கூட்டிகிட்டு போகிறீங்களே, இந்த இந்த பொண்ணை நாங்கள் இங்கே பார்க்க முடியுமா, நீ 300 மைல் அந்த பக்கம் இருக்கிறேன், நாங்கள் வந்து அடிக்கடி போயிட்டு வர முடியுமா, அதனால் ரொம்ப கவலை எடுக்கிறேன் நான் அடுத்த வருஷத்தில் படிங்க.
அப்பொழுது அவள் சகோதரனும் அவள் தாயும் 10 நாளாகிலும் பெண் எங்களோடு இருக்கட்டும், பிற்பாடு போகலாம் என்றார்கள்.
அவன் 10 நாளாவது இருக்கு சார், நாங்கள் ஆசையாக என்ன வேணுமோ அந்த பொண்ணுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் நாங்கள் செய்கிறோம், அது வந்து மனசார இந்த வீட்டில் இருந்துட்டு அது போட்டு ரொம்ப கவலைப்பட்டோம் இல்லைன்னா, அதுலேருந்து நமக்கு புரியுது அவங்களுடைய வேதனை நம்மளுக்கு புரியுது. ஆனால் நம்மளும் ரொம்ப கிராக்கி பண்ணுறார், அதெல்லாம் ஒத்துக்கிற மாதிரி எப்படி உடா கூட நினைக்கிறார் பாரு. 56வது வசனம், ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தர் கர்த்தர் போட்டு வைக்கிறார். அப்போ அவனால ஒண்ணுமே பேச முடியல, எதுக்கு எடுத்தாலும் கர்த்தர் என்றான், ஐயோ என்ன பண்ண, எனக்கு நடந்த விஷயமே அவருக்கு வேற, அவங்க கர்த்தர் கர்த்தர் சொல்லும் போது நம்ம தடை பண்ண முடியாது, பண்றது இந்த ஆளோட ரொம்ப தலைவலியா இருக்கு. அவங்க என்ன பண்ணாங்க, சரி எல்லாம் சேர்ந்து ஒரு வீட்டில் உள்ரூமில் போய் எல்லாம் முடிவெடுத்தேன், எல்லாம் முடிவெடுத்து சரி பொண்ணுக்கிட்டே கேட்டுரும், ஒருவேளை பொண்ணு என்ன முடிவு சொல்லுதோ அதன்படி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிவு எடுத்துட்டு பொண்ணுக்கிட்ட போய் கேட்குறாங்க. 57வது வசனம்,
57
இதெல்லாம் இதெல்லாம் எதாச்சும் நடக்குமா, இதெல்லாம் நடக்குங்களா, எதாச்சும் நடக்கும் எங்கேயாவது, எந்த ஒரு பொண்ணாவது இன்னைக்கு ஒரு மாப்பிள்ளையா பார்க்காம நான் போறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்களா, கண்டிப்பாக உள்ள வாய்ப்பே கிடையாது இல்லைங்களா. ஒரு பொண்ணு பார்க்கறதுக்கு போனாங்கன்னா அது எத்தனை 1 வருஷம் இருக்கிறாங்க, இவங்க ஒரு 10 டைம் போறது, அப்புறம் அவங்க ஒரு 10 டைம் இந்த பக்கம் வர்றது, செருப்பே தேஞ்சு போகுதுன்றாங்க. ஆனால் ஆளு யாருன்னு கண்டுபிடிக்க முடியுது. அப்புறம் அந்த மாதிரி இன்னும் சில பேர் இது ஆகாது, இது செட் ஆகாது, ஒன்று அடுத்த பொண்ணு இது ஆகாது, இன்னொரு பொண்ணு இப்படியே. என்னுடைய மாமா 40 பொண்ணு பார்த்தாரு, 41வது பொண்ணு கட்டினார், 40 பொண்ணு விசாரிச்சு இது ஆகாதுன்னு முடிவு எடுத்தார், 41வது கட்டி முடிச்சு என்ன சொன்னார், நான் ஏமாந்துட்டேன்றார். இனி என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது, அவ்வளோதான், ஒன்றும் புலம்பாத, இருக்கிறத வச்சு சந்தோஷமாக பொழைச்சிக்கலாம் அப்படி. ஏன்னா அந்த மூணு இந்த காலத்தில் ஒன்றும் பண்ண முடியாது. இங்கே பாருங்கள், அந்த மாதிரி நடக்க வேண்டிய கல்யாணம், ஆனால் இங்கே பொண்ணுக்கிட்ட போய் கேட்டோன்னு என்ன சொல்லுது பொண்ணு? அவர் முன்ன பொண்ணு தெரியாது, மாப்பிள்ளை வந்துக்கிறாலே பார்த்தா ரொம்ப வயசானவர், மாப்பிள்ளை எப்படி இருக்கிறது தெரியாது, அழகா கருப்பா சகப்பா ஒன்றும் தெரியாது. இருந்தாலும் சொல்கிறதெல்லாம் உண்மையாக போய் இன்றைக்கெல்லாம் நிறைய பேர் ஏமாத்துறாங்க. அந்த மாதிரி அந்த காலத்தில் கூட இருந்திருக்கும், ஏமாத்தலையும் பெற்றதாலும் எந்த காலத்துலேயும் மனுஷன் ஒரே மாதிரி. அப்போ ஒரு ஒரு வகையில் பார்க்கும்போது ரொம்ப சந்தேகப்பட்டிருக்கணும். ஆனால் இந்த பொண்ணு வந்து இதெல்லாம் பாருங்க எதாச்சும் நடக்கிறது இல்லை, அதான் தேவநாதன் நாடக மாதிரி பண்ணி வச்சிருக்கேன், அவங்களுக்கு அது தெரியாது. அது ஆக்சுவலி அதான் அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, நீ இந்த மனுஷன் கூட போறியா அப்படி கேட்கும்போது உடனே அப்பா அம்மாவெல்லாம் விட்டுட்டு அவங்க அப்படியே கதறிட்டு இருக்கிறாங்க. அவங்களை விட்டுட்டு இந்த பொண்ணு என்ன பண்ணுது, போகிறேன் அப்படின்னு சொல்லி, அப்போது சரி நீ ஒன்றும் பேச்சு கிடமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் இருக்கிறவங்கலாம் இப்போ வராங்க. 59 வருஷம் அவர்கள் வந்து தாதியையும் ஆபிரகாமி எல்லாத்தையும் அனுப்பிச்சு ரெபேக்காவை வாழ்த்துறாங்க. ஒரு வித்தியாசமான ஒரு வாழ்த்துதல், எங்கள் சகோதரிய நீ எந்த அளவுக்கு பெருகணும், ஓடா கோடியாக நீ பெருகுவாயாக. அந்த ஆசீர்வாதத்துல எவ்வளவு அர்த்தம், கோட கோடிய பெருக முடியுங்களா ஒரு ஸ்திரி? ரெபேக்காவுக்கு அதுக்கு பின்பு எத்தனை குழந்தைங்க இருந்துச்சு? ரெண்டே பேர், ஏசா யாக்கு. ஆனா இவங்களுடைய ஆசீர்வாதம் எப்படி பண்ணுது, கோடா கோடி ஆசீர்வாதங்களா. இன்னைக்கு சொல்றாங்களே 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க, ஆனால் இப்போ சொல்ல மாட்டாங்க, இப்போ தான் யாரும் சொல்கிறது, ஏன்னா ஏமாத கூட சொல்ல மாட்டாங்க, ஏன்னா அது குழந்தைகள்னு நினச்சிக்கிறாங்க நிறைய பேர். இன்றைக்கி வந்து அளவாக ஒன்று இல்லைன்னா ரெண்டு அவ்வளோதா குழந்தைங்க, அது ரெண்டு கூட யாரும் போகிறது. இங்கே கோடை கோடியாக இனி பெருகுவாயாக அப்படின்னு ஒரு ஆசீர்வாதம் அங்கே கொடுக்குறாங்க. இப்போ என்னாச்சுன்னா சரி ரைட் எல்லாம் முடிஞ்சு, இப்போ பொண்ணை வந்து அனுப்பி வைக்க வேண்டியது. ஒட்டகம் தான் அந்த காலத்தில் கார், அதிலெல்லாம் ஏற்றிட்டு கூட ஊழியக்காரிகள் வேலைக்கு வேலை செய்யறதுக்கு அந்த பொண்ணுக்கு உதவிக்காது, எல்லாத்தையும் ஏற்றிட்டு எல்லா டாடா காமிச்சு போயிட்டோம். 300 மைல் இன்னைக்கு ட்ராவல் போகணும். இப்போ ஒட்டகத்து மேலே உட்காந்து ரெபேக்காவில் எலியேசர் கூட போகிறான், எலியேசர் தான் வழிநடத்திட்டு போகிறான் ரிட்டன். பயங்கரமான கடினமான பிரயாணம் அந்த பொண்ணு இல்லைங்களா, வயசு பொண்ணு வெயிலில் போகணுன்னா நினச்சிப்பாங்க, வெயில் குளிர் மலையில் அப்பா அம்மா யார் முன்ன பொண்ணு தெரியல, எல்லாம் எல்லாமே புதுசு, 24 hours கூட ஆகல இன்னும். அந்த மாதிரி ஆள் கூட போகிறாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டவர். இங்கே கூட வசனம் ரொம்ப சிம்பிளாக முடிச்சுட்டு இருக்கிறாரு. 62 வசனம், இப்போ ஊர் போய் சேர்ந்துருதாங்க, 300 மைல் போனதை பத்தி பாருங்க எவ்வளவு சிம்பிளா வசனங்கள் வருது. வீட்டுக்கிட்ட போயாச்சு, யாருடைய வீட்டுக்கிட்ட, 300 மைல் கிராஸ், 3 மாசம் கழிச்சு போய் சேர்ந்துருக்காங்க. அப்போ பார்க்கும்போது அங்க ஈசாக்கு அந்த ஒரு துறவின் வழியை புறப்பட்டு வர்றார் தென் தேசத்துல. 63 வசனம், சத்தியத்தில் இருக்கும் போது நம்முடைய குழந்தைகளையும் அப்படித்தான் வளர்த்தணும். ரொம்ப பொறுப்பு இருக்குது நம்ம பேரண்ட்ஸ், ரொம்ப பெற்றோர்களுக்கு ஒரு முக்கியமான கடமை, ஏமாந்து விட்டுறக்கூடாது. நம்ம ரசிப்பாங்க போய் எப்படியோ போட்டு விட முடியாது, குழந்தைகளை ரொம்ப கவனமா காப்பாற்றணும். இங்க ஈசாக்கு அப்பா அவ்வளோ விசுவாசம் இருக்கும்போது வெட்டுறதுக்கு வந்து படி சொல்லும்போது என்ன பண்ணிட்டார், போய் படுத்தா பார்த்தீங்களா, ஈசாக்கு படுத்தார் பார்த்தீங்களா. அப்போ அவருடைய விசுவாசம் எப்படி, நம்ம அப்பாவே என்ன கொடுக்குறேன்னு சொல்லும் போது நம்ம எடுத்து நிற்க கூடாது, அப்போ தேவனுக்காக நம்ம படுத்தரலாம் அப்படின்னு போய் படுத்தார். அதான் இங்கே பாருங்கள் அவருடைய பழக்க வழக்க பாருங்க, சாயங்கால வேலையில் தேவனுக்காக தியானம். அதான் அங்கே நம்ம வசனங்களை படிக்கிற ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் அவருடைய மகன் யாக்கோபின் அவருடைய பேர், தேவனுக்கு எப்படி பேர், இந்த மனுஷங்களை வச்சு தேவன் தன்னுடைய பேர் கூப்பிடுறாரு. இவங்களையே இப்படி பண்ணா இந்த தீமை உலகத்துல பாவிச்சு நம்ம விசுவாசம் இருந்தா தேவன் நம்மளுக்கு எப்படி செய்வாங்க. ஒரு காலம் வரும், அதை நம்ம கையில் வாங்கும் போதே தெரியும், இப்ப தெரியாது. இன்னைக்கு வந்து இது உண்மையா பொய்யா என்னமோ ஏதோ வந்து சொல்றாங்களே அப்படிலாம் இருக்கும், ஆனா ஒரு காலம் வரும் அப்ப நம்ம புரிந்து கொள்வோம். சரி, அப்படி இருக்கும்போது சாயங்கால வேலையில தியானம் பண்றதுக்கு வரும்போது அப்படியே பார்க்குறாரு, இங்கே தூரத்தில் அப்படியே ஒட்டங்கள் வந்துட்டு அப்படியே நின்றார். அப்படியே நின்று பைனாக்குள்ளர் இல்லை வேறு, வைனாக்குள்ள இருந்தா நல்லா பாத்துருக்கலாம், யார் வராங்க என்ன கிளீனர் சரி, இது அப்படியே விட்டு பாக்கணும், தூரத்தில் பார்த்தா ஒட்டங்கள் தான் வருது. அதே போல கொஞ்சம் க்ளோஸ் அப்ல வந்துட்டே இருக்குது, வர 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 என்ன ஆயிட்டு 64 கோடி நடந்த விஷயம் தான். அவரும் பார்த்தாரு, அம்மாவும் பார்த்தான், ரெபேக்காவும் பார்த்தான், ரெண்டு பேரும் பார்க்கும் போது உடனே டக்குன்னு கேக்குறாங்க 65 வருஷம். உடனடியாக
என்ன
ஒரு பணிவு அவங்க அப்பா அம்மா வளர்த்திருக்கிறாங்க, எப்படி இதெல்லாம் வந்து எதாச்சும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அப்ப தேவன் இதை நடத்தி காமிச்சிருக்கிறார், அந்த பொண்ணு உடனடியாக இறங்கி முக்காடு போச்சு, புருஷனை பார்த்தாச்சு, இனி கொட்டகத்து மேல உட்காந்து ஜம்முன்னு வர முடியாது, இன்னைக்கெல்லாம் பார்க்க முடியுமா? நான் எத்தனையோ எக்ஸாம்பிள் நான் சொல்ல முடியும், சில நேரங்கள்ல அந்த சிட்டிக்குள்ள சிக்னல்ல ரிப்பேர் ஆயிருங்க வண்டி சார், அம்மா ஜம்முன்னு உட்காந்துருப்பாங்க, அவன் அந்த ஆளு வண்டியா வெயில தள்ளுறத பாக்கணும், போன வர பார்த்தேன் நானும் பிரதர் பா இன்னொரு பிரதர் ரெண்டு பேரும் பைக்ல போறேன், இவன் நிலைமை பாத்தியா? ஆனா இங்க எப்படி நிலைமை, அங்க வீட்டுக்கார அவங்க எஜமான் தான் அப்படி சொன்ன கல்யாணம் கூட அது இருந்தோம், சொன்ன உடனே என்ன சொந்தம்மா இமீடியட் இறங்கி எல்லாம் மூக்கடல போட்டு மூஞ்சியெல்லாம் மூடிச்சு, அப்புறம் நெக்ஸ்ட் இப்ப பக்கத்துல போயிட்டாங்க, எல்லாம் போயிட்டு இப்ப எல்லாம் சேர்ந்துட்டாங்க, கூட இந்த வேலைக்காரி இருக்கிறாங்கல்ல அவளுக்கு இது யாரு என்னன்னு கூட கேட்கல, அவங்க யாராங்கன்னா இந்த அம்மாவுக்கு புருஷன் எவன நம்மளுக்கு என்னன்ட்டு அவங்க உட்காந்துக்கிறாங்க, ஆனா அவங்களும் 300 மைல் பிரயாணம் பண்ணி வந்தவங்க தான், அவங்களும் கஷ்டத்துல வந்தவங்க தான், ஆனா அவங்களுக்கு அந்த புருஷன் பத்தி கவலையே இல்லை, அவங்களுக்கு இந்த முதல் பாக்குறது இந்த பொண்ணு தான். அப்போ எல்லாம் போய் பக்கத்துல ஈசாக்கு கிட்ட போய் சேர்ந்தாச்சு, சேர்ந்தோடனே எல்லா பொண்ணெல்லாம் ரொம்ப வெக்கப்போட்டு எல்லாம் மூஞ்சிலாம் மூடிட்டு ஒரு ஓரமா போயிட்டாங்க, எல்லாம் அங்க இருக்கிறாங்க, இப்போ எலியாசர் முன்னாடி போறாரு, அப்போ ஈசாக்கு என்ன சார் ஆச்சு எப்படி என்ன விஷயம் எப்படி என்ன கேட்கிறாரு, அப்போ திருப்பி இங்கிருந்து ஆரம்பிக்கிறார் ஆபிரகாம், திருப்பி நான் சொல்ல ஆரம்பிச்சேன்னா இன்னொரு ஒரு மணி நேரம், கண்டிப்பா அது சாதாரணமான வழக்கம், நம்ம எதாவது தூர தூர இருக்காங்க எங்க போயிட்டு வந்தோன்னா என்ன பண்ணுவோம், கண்டிப்பா வீட்டுல இருக்கிறோம், என்னாச்சு எங்க போனேன் எங்க தங்கினே என்ன சாப்பிட்ட எல்லாம் விவரிப்பாங்க, அப்போ அதை நம்ம சொல்லணும், விழா வரையே சொல்லணும்ல, எப்படியும் அரை மணி நேரம் ஆகிடும், அதனால வெளியூரே போறதில்ல, போட்டு வந்த கதை சொல்றதுக்கே அந்த மாதிரி இங்க இவர் நம்மளுக்கு அப்படியே சொல்ல ஆரம்பிக்கிற 6 மாச கதை சொல்ல வேண்டாங்க, எல்லாம் சொல்லி முடிச்சு பண்ணே சரி ஓகே அப்படின்னு ஈசாக்கு இப்ப லாஸ்ட் என்ன பண்ணாரு 67 வசனம். இப்போ ரெபேக்காளை தன்னுடைய தாயினுடைய கூடாரத்துக்கு கொண்டு போயிட்டு அப்படியே முக்காடு அப்படியே எடுத்து பாக்குறாரு, பார்க்கும்போது அப்படியே அசந்து போயிட்டார், நம்ம ஆளுக்கு என்ன மாதிரி பொண்ணு கூட்டிட்டு வர, நான் நினைக்கவே இல்லை, நான் நினைச்சதுக்கு மேல இருக்குது, நான் சொல்லவே முடியல, அந்த மாதிரியான ஒரு அளவு என்ன அளவான என்ன வசனம் அப்படிதான் சொல்லி. அப்புறம் அந்த அந்த பெண்ணை மனைவியாக கொண்டு தன் தாய்க்காக கொண்டிருந்த அந்த துக்கம் நீங்கி ஆறுதான் லவ் ஸ்டோரி கல்யாணத்தில் முடிஞ்சிச்சு அவ்வளவுதான், எல்லாம் போயிடலாமா? கண்டிப்பாக நம்ம பார்க்குறோம், இது என்ன விஷயம்னா இது ஒரு நிழல் இல்லைங்களா, அதான் நம்ம போனதே பார்க்கணும், இது ஒரு நிழலான ஒரு கதை. அப்போ அப்படி இருக்கும்போது நிஜம் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, ஏன்னா பழைய ஏற்பாடு என்னன்னா தேவனுடைய பார்வையில் இது ஒரு சந்திரன் போல நிலா சொந்தமான ஒளி கிடையாது, புதிய ஏற்பாடு கர்த்தர் இயேசுனுடைய உபதேசம் சூரியன் போன்றது இல்லைங்களா, அந்த ஒளி இதன் மேல் படும்போது என்ன வரும், பிரகாசம் வெளியில் வரும் இல்லைங்களா, அப்போ அந்த சந்திரனுடைய ஒளி எப்போ வரணும், எப்படி சந்திரன் சூரியன்கிட்ட வாங்கி பிரதிபலிக்குதோ அது போல கர்த்தரா இயேசுனுடைய உபதேசங்கள் கொண்டு போய் இதன் மேல வச்சா இதுக்கு வெளிச்சம் இருக்குது, வெளிச்சம் காமிக்கும், இல்லைன்னா இது ஒரு ஏதோ ஒரு கல்யாண கதை அவ்வளோ, நிறைய பேர் நானும் கூட பைபிள் படிச்சேன்னு படுத்துக்கேன், ஆனா இந்த விஷயம் என்னன்னா நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்போ இந்த சம்பவத்தில் நடந்த ஒவ்வொரு பாத்திரங்களும் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளிலும் என்ன இருக்கும், கண்டிப்பா கண்டிப்பா ஒரு நிஜம் இருக்கும். வேறொரு விஷயங்களே தேவன் விளக்கிறதுக்கு கண்டிப்பாக ரெடி பண்ணியிருக்கிறார். அப்ப அப்படி இருக்கும்போது சகோதர சகோதரி, இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் ஈசாக்கு யார், ஆபிரகாமினுடைய மகன். ஆபிரகாமினுடைய மகன்ல எத்தனாவது மகன், அவருடைய வாரிசு இல்லைங்களா, ஒன்லி சன் இல்லைங்களா. முதலாவது பையன் பிறந்தா இஸ்மாயில் ஆகாருக்கு. அதுக்கப்புறம் மகனு கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்பா இன்னொரு கல்யாணம் பண்றாரு ஆபிரகாம் கேத்தூரால். அந்தமாக்கு ஆறு மகன்கள் இருந்தாங்க, ஆறு மகன்கள் பிறந்தாங்க. ஆனா அவங்க எல்லாம் வந்து வாரிசு கிடையாது. ஆபிரகாமுடைய வாரிசு சாராளுக்கு பிறந்த குழந்தை தான் லீகல் ஒய்ஃப் பிறந்த குழந்தை. அவரு தான் வந்து சுதந்திரவாதி இல்லைங்களா. ஏற்கனவே அனுப்பியாச்சு இஸ்மாயிலாம் அந்த பக்கம் அனுப்பி விட்டாச்சு. அப்ப ஈசாக்கு தான் இவருடைய சொந்த வாரிசாக இருந்தார். அப்போ ஆபிரகாம் ஈசாக்கு இவங்க யார் அப்படின்னு நம்ம ஒப்பிட்டால் கண்டுபிடிச்சிடலாம் சுலபமாக. அப்போ ஆபிரகாம் கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி இந்த பொண்ணு பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கிறார், தன்னுடைய மகனை பலியிடுறதுக்கு கொண்டு போயிட்டார் இல்லைங்களா, பலியிடுறது கொண்டு வந்தார். அதே போல தான் யார் தன்னுடைய மகனை பலியிடுத்து கொண்டு வந்தார். அப்ப ஆபிரகாம் யாரு, ஈசாக்கு யாரு, ஆபிரகாம் யாரு, பிதாவாகிய தேவனுக்கு அடையாளம் இருக்கிறாரு. ஈசாக்கு யாரு அடையாளம் இருக்கிறார், நம்முடைய கர்த்தராகிய புரிஞ்சுட்டீங்க. அந்த அந்த பலி செலுத்த விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கிறோம். தன்னுடைய ஒரே மகனை, வயசாய் கற்ற மகனை அவர் பலியிட முன் வந்தார். அது வசனத்தில் நம்ம படிக்கலாம். எபிரேயர் 10:19.
ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய சிறையின் வழியாய் புதிதும்
கரெக்ட்டுங்களா, கரெக்ட்டா,
இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம்.
ஒரு நிமிஷம் சொல்லுங்க. பாவனையாக பலி செலுத்தின மாதிரி செலுத்திட்டு பாவனையாக தன்னுடைய மகனை திரும்ப பெற்றுக் கொண்டார். ஆனா நம்முடைய பிதாவாகிய தேவன் என்ன பண்ணிட்டார், தன்னுடைய மகனை. யோவான் 3:16 உங்களுக்கு எல்லாம் தெரியும். யோவான் 3:16
தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார்.
அவரை கொடுத்துட்டார் உலகத்துக்காக. அப்போ தன்னுடைய ஒரே பேரான குமாரன் இல்லைங்களா, ஒரே பேரான குமாரன் உங்களுக்கு அர்த்தம் தெரியும். தேவனுடைய நேரடியான சிருஷ்டிப்புல நம்முடைய கர்த்தராய் இயேசு ஒருத்தர் தான். அதனால தான் அவருக்கு ஒரே பேரான குமாரன். அவரே என்ன பண்ணுற உலகத்துக்காக பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த படித்தவங்களுக்கு புரியும். முந்தி படிக்கும் போது அது கேள்வி கூட வரல. அப்போ தந்தரலின்னா இருக்குது, அவர் எப்படி அவரே தான் இவர் இவரே தான் அவரா, கேள்வியே வரல. ஆனால் இப்போ நீங்கள் படிச்சீங்கன்னா அது பிரித்து கிளீனாக காமிச்சிருக்குது. அப்போ தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை பெறும்படிக்கு அவரை தந்தரளித்தார். அப்போ ஆபிரகாம் நம்முடைய பிதாவாக தேவனை குறிக்கிறார். ஈசாக்கு நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை தெளிவாக குறிக்கிறது நம்மளுக்கு புரியுது. சரி, இங்கே கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம கலியாள கதைக்கே வரலாம். வரும்போது ஆபிரகாம் தன்னுடைய மகன் ஈசாக்கு பெண் தெரிந்து கொள்வது சொல்றார் இல்லைங்களா, ஆசைப்படுறார். அதே போலதான் பிதாவாக தேவன் கூட என்ன பண்றாரு, தன்னுடைய மகனை இயேசுக்கு என்ன பண்றதுக்கு விரும்புறாரு, கரெக்டா. ஆமா, தன்னுடைய மகன் ஒரே பேரான குமாரன் இயேசுக்கு ஒரு மனைவியை இந்த உலகத்துல அவர் தேடுறார். அவர் கூட கல்யாணம் பண்ணிவிடுவதற்கு ஆசை பாத்தீங்களா. இப்போ உலகத்தில் நடக்கிறது எல்லா விஷயங்களும் பரலோகத்தில் இருக்கிற விஷயங்கள் எல்லாம் ஒண்ணுதான். அதுல வந்து மாற்றம் இல்லை. இதெல்லாம் யார் சொல்லி கொடுத்து வரல, இதெல்லாம் அனிச்சையாக வருது மனுஷங்களுக்கு. அப்ப எப்படி ஒரு பருவத்துக்கு வந்தவுடன் தன் அதாவது பெற்றோர்கள் தன்னுடைய குழந்தைகளுக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறதுக்கு அவங்க மனசு வந்தது. அந்த வயசுனா அவன் உடனடியாக தேட ஆரம்பிச்சிடறான். அதே போலதான் ஆபிரகாம் செஞ்சாரு, பிதாவாகிய தேவன் கூட செய்யறார். 2 Corinthians 11:2 2 Corinthians 11:2
2 Corinthians 11:2
2 Corinthians 11:2 அப்ப யார் அந்த மனவாட்டி? நான் உங்களை, உங்களைங்கிறார். அந்த உங்கள் யாரு? சபை வாய்ப்புக்கு வந்தவர்கள் இல்லைங்களா? இன்னைக்கு நம்மளுக்கு இந்த காலத்துல தான், இந்த காலம் உலகத்தின் ரட்சிப்பு காலம் இல்ல, இது சபையினுடைய ரட்சிப்பு காலம். உலகத்தின் ரட்சிப்பு காலம் 1000 வருட அரசாட்சி நடக்கும், ஆனா இப்போ சபையினுடைய ரட்சிப்பு காலம். அதுல பார்க்கும்போது இன்னைக்கு அப்போ சொன்னாங்க, போல் சொல்லிட்டுக்கிறாரு, நம்மளை என்ன பண்ணிக்கிறாரம்மா, கற்புள்ள கண்ணுகையாது கிறிஸ்து என்னும் முறை புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமிக்கப்படுகிறார் அப்படிங்கும் போது இங்க கிறிஸ்துவின் மனைவியாக யாரை ஒப்பிட்டு பேசுறாரு? சபை இல்லைங்களா? அப்போ அவருடைய மனைவியாக போறவர் எத்தனை பேர்? 144,000 பேர். ஆகிய ஒரே மனைவி. அந்த மனைவிக்கு தன்னுடைய மகனுக்கு கல்யாணம் பண்றதுக்கு ரெடி. கண்டிப்பா இந்த திருமணம் நடக்குமா? நடக்குமா? நடக்க எங்க நடக்கும்? வசனத்துல படிக்கலாங்க, வெளிப்படுத்தல் 19:7.
நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினார்.
ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தாச்சு. எப்படி ஈசாக்கினுடைய திருமணம் அங்க கண்டிப்பா நடந்துச்சு, அதே போல நம்முடைய கர்த்தர் இயேசுனுடைய கல்யாணம் வந்தது. அந்த மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணிட்டார், ரெடி ஆகிட்டார். மனைவி ட்ரெஸ் இருக்கிறார், கல்யாணம் பண்றதுக்கு தயாராகிட்டார் அப்படின்னு பார்க்கிறோம். அப்போ இந்த இந்த இடத்துல சபை, சபைதான் கிறிஸ்துவனுடைய மனைவி. சரி, எலியேசர் யாரு கிடையாது? எலியேசர் ஆபிரகாமுடைய ஊழியக்காரனாக இருக்கிறாரு. அவருடைய எல்லா விதமான காரியங்களுக்கும் அவர் தான் மேனேஜர், எல்லாத்தையும் வழி நடத்துறது அவர் தான். அங்கிருந்து புறப்பட்டு வந்து இந்த பெண்ணை கண்டுபிடிச்சு இந்த பெண்ணை வனாந்தர வழியாக வழி நடத்திட்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்தாரு, வழி நடத்திட்டு வந்தாரு. இவர் யார்? யார் தூதர் என்றீங்க? இன்னொருத்தர் என்ன சொன்னீங்க? மோசே. அப்புறம் ரொம்ப எக்ஸாக்டா சொல்றாரு பாத்தீங்களா, கரெக்டு. தப்பு நோ ப்ராப்ளம், அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை. கெஸ்டிங் பண்ணும், அது நம்மளே பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஒரு ஸ்டார்டிங் சப்ஜெக்ட், போக போக நீங்களே கெஸ்ட் பண்ணி கரெக்ட் பண்ணிடுறீங்க, கண்டுபிடிச்சிருவீங்க ஆன்சர். அப்போ ஏதோ ஒரு சகோதரர் கண்டுபிடிக்கிறார் பார்த்தீங்களா, அதை விஷயம். தேவனுடைய அந்த பரிசுத்த ஆவியின் மூலத்தான் இந்த தேவனுடைய சத்தியங்கள் வெளிப்படும், இல்லை அது இல்லாத வரைக்கும் மனக்கண் திறக்காது. அப்போ இன்னைக்கு தேவனுடைய கிருபை நம்ம இதெல்லாம் பார்க்குறோம். அப்போ அந்த எல்லா தேவனுடைய எல்லா வேலைகளையும் செய்யறது எதுனா தேவனுடைய வல்லமை அல்லது அவருடைய பரிசுத்த ஆவி. அதுதான் இன்னைக்கு சபையை வழிநடத்திட்டு வருது இல்லைங்களா? ஆபிரகாமனோ, ஆபிரகாமோ ஈசாக்கு அங்கே வரல, யார் தான் வந்தார்? எலியேசர். யார்? மூணாவது. அப்போ பரிசுத்த ஆவி தான் இன்னைக்கு சபையை வழி. அதை பத்தி வசனத்தில் இருக்கு, யோவான் 16:13. யோவான் 16:13. சத்திய ஆவியாகிய
அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தான் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார்.
சத்திய ஆவியாகிய அவர் அப்படின்னு போ உங்களுக்கு தெரியாது, ஏன்னா அது கர்த்தர் அங்கே பேசும்போது உண்மை பாணியில் பேசுகிறாரு. பரிசுத்தாவிய தேற்றவாளர் என்றும் ஒரு நபருக்கு ஒப்பிட்டும் பேசியிருக்கிறார், அது நம்ம போன கிளாஸ்ல பார்த்தோம். அப்போ அவர் சத்திய ஆவி ஆகிய அக்ரிநிலையில் ஸ்டார்ட் பண்ணி உயர்த்த நிலை முடியுது. சத்திய ஆவி ஆகிய அவர் அப்படிங்கிறார் அப்படின்னு, அவருங்கிற ஒரு நபர் இல்லை, சத்திய ஆவி. அப்படி மரியாதையாக பேசப்படுகிறது. சத்திய ஆவி ஆகிய வரும்போது சகல சத்தியத்திலும் உங்களை. அப்போ சபை எதில் வழிநடத்தப்பட வேண்டும்? சத்தியத்தில் வழிநடத்தப்படும். வரப்போகிற காரியங்களும் எல்லாம் தெரியணும் இல்லைங்களா? இன்னைக்கு நிறைய பேர் ரொம்பிடுறாங்க ஆவியில், இந்த இடத்த விட்டு அந்த பக்கம் போயிட்டா எல்லாம் போய் காலியாது, திரும்பி உள்ள வரும்போது ஃபுல்லாக ரொம்பிடுவார், போகும்போது எம்டி ஆயிடுவார். இதுதான் பசு தாசிய பாருங்க. அப்படி இருக்கும்போது இங்க தாவீது தன்னுடைய ஜெபத்தில் சொன்னாரு, எங்களுடைய பரிசுத்தாவே என்னை விட்டு எடுத்துடாதீங்க. அது என்னைக்கு இருக்க வேண்டியது நம்ம உள்ளது, இங்கே மட்டும் இல்லை, எங்கே லைஃப்பில் காலை சாயங்காலம் எங்கே போனாலும் வந்தாலும் அவருடைய மக்களுக்கு தேவன் தம்முடைய பரிசுத்தாவையை நம்முடைய இருதயங்களில் கொடுத்துருக்காங்க. அதுதான் நம்ம என்ன பண்ணுது, வழி நடத்துக்கிறது அப்படின்னு பார்க்குறோம். அப்போ எலியேசர் யார் கடையாளமாக இருக்குது? அப்போது இந்த சுவிசேஷ யுகத்தில் கிறிஸ்துவனுடைய மனைவி செலெக்ஷன் எதன் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுதுன்னா தேவனுடைய பரிசுத்த ஆவியின் மூலம் வழிநடத்தப்பட்டு தேர்ந்தெடுக்கப்படுறாங்க சரிங்களா? சரி, இப்போ நம்ம ஆபிரகாம் சொல்கிறாரு, இன்னொரு வசனம் கூட படிக்கலாம், லூக்கா 24:49. அந்த பரிசுத்தாவிக்கு இன்னொரு வசனம் 24:49.
என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களும் உன்னத திரிந்து வரும் வரையால் கருப்பிக்கப்படும் வரைக்கும்
அது ஒரு ஸ்ட்ரென்த் உங்களுக்கு, சபைக்கு வந்து தேவையான ஒரு பலன், உன்னதத்தில் இருந்து வரும் பலன். அந்த சக்தி மூலத்தான் நீங்க நடக்க முடியும். உங்களுடைய சொந்த ஞானம், சொந்த பலம், சொந்த படிப்பு இதெல்லாம் வந்து தேவனுடைய சத்தியத்துக்கு முன்பாக வழி நடத்தாது. அப்ப தேவனுடைய சத்தியத்தில் வழி நடத்தணும்னா உன்னதத்தில் இருந்து வரும் பலனால் நம்ம அதன் மூலம் தான் கிடைக்கிற சக்தியில தான் சபை வழிநடத்தப்படும். அப்போ இங்க எலியேசர் யாருக்கு அடையாளமா இருக்காருன்னா தேவனுடைய பரிசுத்த ஆவிக்கு அடையாளமாக. அடுத்தபடியாக பார்க்கும்போது ஆபிரகாம் சொல்றாரு, நீ இங்க இருக்கிற கானானியர்கள் மத்தியில நீ என் மகனுக்கு பொண்ணு தேடிட வேண்டாம், நீ எங்க போகணும், என்னுடைய சொந்த ஜனத்திலே போறது அப்படி சொன்னார். அப்ப அந்த சொந்த ஜனத்தார் யார்? அப்ப கிறிஸ்துவின் மனவாட்டியாக தேவன் யார், எந்த ஜனங்கள் மத்தியில் இருந்து தெரிந்து கொள்கிறார்? இஸ்ரேல், கிறிஸ்து ஜனங்கள், கிறிஸ்தவ ஜனங்கள் நம்ம தான். இயேசு சொல்ற நம்முடைய சொந்த ஜனங்கள், என்னோட சொந்த ஜனங்கள்கிட்ட போய் தேடிட்டு வா. கல் மண்ணு வணங்குற ஜனங்கள் வேணாம், அவங்க என் மேல விசுவாசம் வைக்கும் போது என்னுடைய ஜனங்கள் ஆகிடுவாங்க. அங்கெல்லாம் வந்து பொண்ணு தேடுறது இல்லை, எங்க தேடுறாரு? விசுவாசம் வைத்தார் கிறிஸ்தவர் ஜனங்கள் மத்தியில தான் அந்த அந்த ஜனங்களை தான் தன்னுடைய மனைவியாக அவர் தேடுகிறாருங்கிறத நம்ம பார்க்கணும். அப்ப கிறிஸ்தவர்கள் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை இருக்கணும், எப்படிப்பட்ட ஒரு அழைப்பு இருக்குது, கிறிஸ்துவனுடைய மனவாட்டி ஆகக்கூடிய மாபெரும் அழைப்பு இன்னைக்கு நம்ம கை மேல இருக்குது. அதான் நம்ம கிறிஸ்து சபை பத்தி படிக்கும் போது மூணு ஸ்டெப்ஸ் இருக்குது, அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டு, அப்புறம் உண்மை உள்ளவர்களாக மாறணும். மாறும் போது தேவ கர்த்தரா இயேசுனுடைய மனவாட்டி ஆகும், அதுதான் அந்த வசனம் சொல்லு. அப்போ அப்படி இருக்கும்போது கிறிஸ்துவின் மனவாட்டியாக விசுவாச வீட்டரிட மாத்திரமே தேர்ந்தெடுக்கப்படுறது நம்ம பார்க்கணும். அது மட்டும் இல்ல, அவர் வந்து எத்தனை ஒட்டகங்கள் மேல போயிட்டாரு? பத்து ஒற்றங்கள் போனார். என்ன அது பத்து? இதே மாதிரி பத்து வேற ஒரு இடத்துல வருது. என்னங்க, எங்க வந்துக்குது? ஜீசஸ் உடைய உண்மையில ஒரு ஸ்திரீ பத்து வெள்ளிக்காசு வச்சிருந்தா, ஒண்ணு தொலைச்சிட்டா இல்லைங்க, பதினொன்னு இல்ல பத்து தான். அப்ப பத்து வெள்ளிக்காசு என்பது என்ன? இதெல்லாம் நம்ம பத்து வெள்ளிக்காசு என்ற தலைப்பிலேயே நம்ம படிக்க போறோம். அப்ப பைபிள்ல ஒட்டகம், குதிரை, கழுதை இவைகள் எல்லாம் எதற்கு அடையாளம்? பைபிள்னா அது ஒரு அடையாளம் இருக்கு. இப்ப உதாரணமா மலை எடுத்துட்டாக்கா மலை எதுக்கு அடையாளம்? அது உங்களுக்கு தெரியும். மலை எது கிடையாலும், பர்வதம் எது கிடையாலும், ராஜ்யத்துக்கு இல்லைங்களா, பரிசுத்த பர்வதம்னா தேவனுடைய ராஜ்யம். அப்ப அந்த மலை தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடையாளம் இருக்கும் போது இங்க ஒட்டகம், குதிரை, கழுதை எல்லாம் வந்து எதுக்கு அடையாளமாக சொல்லப்படுதுன்னா உபதேசங்கள், டாக்டின்ஸ். அது வந்து நம்ம அநேக வசனங்கள் நான் உங்களுக்கு சொல்றேன், ரொம்ப டைம் இல்லை. ஆதியாகமத்தில் 49 அதிகாரத்தில் கூட அங்க ஒரு வசனம் நம்ம படிக்கிறோம், குதிரை 49
என்னது
குதிரை இல்லைங்களா? அப்ப குதிரையின் மேல இருக்கிறவன் மல்லாந்து உழுகிற மாதிரி அவன் தான் எப்படி இருப்பான்? நம்ம சர்பத்தை போல இருப்பான் அப்படிங்கிற. இப்ப குதிரை என்பதுன்னா உபதேசங்கள். அப்போ சில விசுவாசத்தின் மேல் இருக்கிறவங்கள் கீழே விழுந்து போகத்தக்கதாக தான் தம்முடைய ஜனங்களின் நியாயம் விசாரிப்பானுங்கிறார். அப்படின்னா யாருன்னா அந்த தான் கோத்திரம் பத்தி நம்ம ஏற்கனவே படிச்சோம். சபைக்குள்ளேயே கிரிட்டிசிசம் பண்ணிட்டு இருக்கு, அவங்க மோசம், இவர் மோசம், அப்படி இப்படி நியாய தீர்ப்பு பண்ணிட்டு இருக்கு. அப்போ விசுவாசத்தில் இருக்கிறவங்களை கீழே விழுக வைக்கிறது, அதாங்க நம்ம போக அதெல்லாம் அடையாள மொழியில பேசிக்கிறார். அப்ப குதிரை, ஒட்டகம், கழுதை என்பது உபதேசங்களை குறிக்கிறதாக இருக்குது. அப்போ அந்த பத்து ஒட்டகங்கள் என்பது என்னன்னா பத்து பெரிய சத்தியங்கள், பத்து பெரிய உபதேசங்கள். அதே தான் அந்த பத்து வெள்ளிக்காசு. பத்து வெள்ளிக்காசு அது கூட வந்து ஒரு ஸ்திரீ தொலைச்சிட்டார், மீண்டும் கிடைச்ச கூட என்ன பண்ணிட்டா, சந்தோஷப்பட்டா, பக்கத்து வீட்டுக்காரில் கூப்பிட்டு பாட்டி வச்சா அப்படின்னா என்ன அர்த்தம்? எதுக்காக அவ்வளோ சிரமம் எடுத்துட்டாவோ, அந்த காசுல தான் இருக்குது அவருடைய கல்யாணம் மேட்டர் இல்லைங்களா? இஸ்ரேல்லாம் அப்படிதான் பத்து வெள்ளிக்காசு கொடுத்து போயிடுவாங்க, ஒன் இயர் கழிச்சு வந்து கல்யாணம் பண்ணுவாங்க. பண்ணும்போது அந்த பொண் நெத்தில வந்து அந்த வெள்ளிக்காசுல காமிக்கணும், பத்து ஒன்று ரெண்டு மூணு நாள் என்னவா இருக்கும் மாப்பிள்ள? ஒன்பதா இருந்துச்சுன்னா சத்தமெல்லாம் வந்து போயிடுவாங்க, மாப்பிள்ளை வீட்டுக்கார் பேசவே மாட்டாங்க. பத்து இருந்தால் தான் கல்யாணம் நடக்கும். அப்போ அந்த பத்து என்பது என்னன்னா பத்து பெரிய சத்தியங்கள் ஜீசஸ் கொடுத்துட்டு போனாங்க தம்முடைய பரிசுத்தாவியின் மூலமாக. சபைக்கு பத்து வெள்ளிக்காசு கொடுத்துட்டு போயிருக்கிறார். அதாவது ஈடுபலி, 1000 அரசாட்சி, இன்னும் வந்து சிருஷ்டிப்பு எல்லாம், மனிதனுடைய சிருஷ்டிப்பு, அப்புறம் மனிதனுடைய வீழ்ச்சி, ரட்சிப்பு, எல்லாம் சில முக்கியமான 10 சத்தியங்கள் சபை இருக்கணும். அஸ்திபாரத்தில் அந்த உபதேசங்கள் அவங்க இருக்கணும். அதான் 10 ஒட்டகங்கள் மேல் அவர் ஏறி போனார். அப்படின்னா இந்த சுவிசேஷ யுக காலத்தில் வாழ்கிற நம்மளுக்கு அந்த 10 சத்தியங்கள் கண்டிப்பாக தெரியும். அதை நான் 10 வெள்ளிக்காசு கிளாஸ்ல நம்ம எடுக்க போறோம். சரி, இப்ப என்னாச்சுன்னா 10 ஒட்டகங்கள் எதை குறிக்குது? 10 உபதேசங்கள். இப்ப 11 வசனத்துக்கு நம்ம போனா அங்க என்ன பண்றாங்க? தண்ணீர் மொல்ல கிணற்றண்டையில் வரும் பெண்கள். அப்ப தண்ணீரண்டையில் தண்ணீர் எடுக்கிறதுக்கு வர பெண்கள் யாரை குறிக்கிறார் அப்படின்னா, தண்ணீர் எது கடையாளம்? கரெக்ட், தேவனுடைய பரிசுத்த ஆவிக்கு அடையாளம் இருக்குது. அதே போல தேவனுடைய வசனங்களுக்கும் அடையாளமா இருக்கு, தேவனுடைய சத்தியங்களுக்கு அடையாளமா இருக்கு. அப்போ தேவனுடைய சத்தியத்தின் மேல் தாகம் உடையவர்களாக தண்ணீர் எடுக்க வராங்கன்னா கண்டிப்பா என்ன இருக்கணும்? அவங்களுக்கு வாஞ்சை இருக்கு. வீட்டில் தண்ணி இருக்கிறவர் வந்து தண்ணி எடுக்க மாட்டார், தண்ணி இல்லாதவர் வருவார், தேடிட்டு வருவார். அப்போ வாஞ்சையோடு வரக்கூடிய அந்த பெண்கள் யாரை குறிக்குதுன்னா, சத்தியத்தின் மேல் தாகம் உடையவர்களை குறிக்குது. அதான் ஜீசஸ் வந்து ஒரு இடத்துல சொன்னாங்க, அவர் பொண்ணு அந்த சமாரிய ஸ்திரீகிட்ட பேசும்போது, நீ கொடுக்குற தண்ணி குடிச்சா எனக்கு திருப்பியும் தாகம் வரும், ஆனா நான் கொடுக்குறது நீ குடிச்சேன் தாகமே வராது. அப்ப ஜீவ தண்ணீர் ஆகி அந்த வசனத்தை அங்கே குடிக்கிறது நம்ம பார்க்கறோம். சரி, அப்படி இருக்கும்போது முதல் முதல் வந்த பெண் யார்? ரெபேக்கா இல்லைங்களா? அந்த முதல் பொண்ணே செட் ஆச்சு. ஃபர்ஸ்ட் இஸ் த பெஸ்ட், அப்படி ஆச்சு. அப்போ அப்படி இருக்கும்போது இந்த பெண் ரெபேக்கா யார் கிடையாதும், ஈசாக்கனுடைய மனைவியாக போறா ரெபேக்கா, அவர் யார் கிடையாலும் ஆட்டோமேட்டிக்கா சொல்லிடலாம், சபை இல்லைங்களா? சபை மனவாட்டி ஆகிய சபை கடையாளமாக இருக்கிறார் ரெபேக்கா, வந்த 144,000 பேர். சரி, அப்படி இருக்கும் போது இந்த பெண் செய்த வேலை என்ன? அவருக்கும் தண்ணி கொடுத்தாரு, அதே போல ஒட்டகங்களுக்கு தண்ணி. அப்ப ஒட்டகங்களுக்கு தண்ணி மூண்டு ஊத்துறதுன்றது விளையாட்டு வேலையா? ஏன் அப்படின்னா ஒட்டகம் எவ்வளவு தண்ணி குடிக்கும், ஒட்டகம் எவ்வளவு குடிக்கும் அப்படின்னா, ஒரே டைமுக்கு 90 கேலன் தண்ணி குடிக்குது ஒரு ஒட்டகம். 90 கேலன், 90 கேலன் எவ்வளவு கணக்கு போடலாம்? ஒரு கேலன் என்பது எவ்வளவு யாருக்க தெரியுமா? 4.5 லிட்டர். ஒரு கேலன் என்பது 4.5 லிட்டர். அப்ப 90 × 4.5 போட்டீங்கன்னா எவ்வளவு லிட்டர் வருது? 405 லிட்டர். ஒரு ஒட்டகம் குடிக்கிறது 405 லிட்டர். 10 ஒட்டகம் குடிக்கிறது அப்ப எவ்வளவு? 4,050 லிட்டர். நம்ம வீட்டுக்கு இருக்கிற குடம் கூட 12-13 லிட்டர் குடிக்கும். ஆனா அந்த காலத்துல சின்ன சின்ன குடம் தான், ரொம்ப பெருசெல்லாம் தூக்கிட்டு வர முடியாது. எனக்கு மீறி போனா ஒரு 5 லிட்டர் 6 லிட்டர் தான் அது எடுத்துட்டு வர முடியும். அப்போ அந்த அம்மா என்ன பண்ணிக்கிறாங்க பாருங்க, கீழே போயிட்டு போய் எடுத்துட்டு வந்துருக்கிறாங்க. அப்போ 10 ஒட்டகத்துக்கு ஊத்தும் போது 4,050 லிட்டர் தண்ணி வரத்து ஊத்திக்கிது. அப்படின்னா ஒரு சின்டெக்ஸ் தண்ணி, எந்த பொண்ணாவது ரெடியா இந்த தண்ணி இல்லைங்களா? ரொம்ப கஷ்டம் இந்த காலத்துல தண்ணி. எப்படி சொல்றது, வீட்டு முன்னாடி பைப் போறோம், போய் வரிசையில் நிக்க மாட்டாங்க இல்லைங்களா? அப்ப என்ன பண்ணுவாங்க, ஆரம்பத்தில் போயிட்டு இருப்பாங்க வேற வழியில. அப்புறம் எத்தனை நாளைக்கு இந்த மாதிரி அழைச்சிட்டு இருக்குது? மோட்டர் போடு, என்ன வேலை பண்ணிட்டு இருக்கிற? மோட்டர் போடு. அப்ப மோட்டரை போட்டு மேல தண்ணி ஏற்றி அப்படியே கிச்சன்ல பைப் தானே தண்ணி வரணும் இல்லைங்களா? எங்க வீட்டுல எடுத்துட்டீங்கன்னா கரண்ட் ஆபரேஷன் பெசாம போய் உட்காந்துருந்தோம். அவ்வளவு ஒண்ணுமே நடக்காது, சாப்பாடு கடைக்கு தான் வாங்கணும். இங்க எத்தனை லிட்டர் தண்ணி? 4,050. இங்க பைப்பு கருவிட தண்ணி இருக்கணும், இல்லைன்னா இந்த காலத்துல வந்து சமையல் வீட்டுல நடக்காது. இல்லைன்னா நம்ம ஆம்பளை தான் எங்காவது போயிட்டு வரணும், கடைக்கு தான் போகணும் வேற வழி இல்லை. அந்த மாதிரி ஸ்திரீகள் அந்த காலத்துல இருந்து போகணும், எவ்வளவு பலம், உடல் பலம் எல்லாம் இந்த காலத்துல அது இல்லை, அதனால தான் அந்த அப்படி இருக்கும்போது இந்த ஸ்திரீ கதை சாதாரணமான வேலையை அப்போ ரொம்ப கடினமான வேலை. கீழே போயிட்டு மேலே ஏறி வந்து திருப்பி கீழே போய் மேலே வந்து என்னது ஒட்டகாது ஊத்தவதா குடிச்சிட்டே தான் இருக்கும் அந்த அம்மா ஊத்திட்டே. அது மட்டும் இல்லை, அந்த அம்மா செஞ்சது உதவியா இருக்கு, முன்பின் தெரியாதவர், முன்ன பின்ன பார்க்காதவர் அவருக்கு வேலை செஞ்சிருக்குது. அப்போ இந்த ஸ்திரீ யாரு கிடையாது நம்ம சொன்னோம்? சபை. அப்ப சபை இந்த சுவிசேஷம் யுகத்துல அவங்க செய்யக்கூடிய வேலை என்ன? இன்னைக்கு சத்தியம் எங்க போய் இருக்குது? ஆழம் போயிடுச்சு, ரொம்ப ஆழமா போயிடுச்சு, ரொம்ப தூரத்தில் இருக்குது. பைபிள் கையில் இருக்குது, ஆனா சத்தியம் உள்ள ஆழமாயிடுச்சு, மறைஞ்சு போச்சு. அப்ப இதை போய் எடுத்துட்டு வரணும்னா யார் தான் செய்யணும்? சபை தான் செய்யணும், சபையினுடைய வேலை. அப்ப சபை என்ன பண்ணுவாங்க, இது இந்த சத்தியத்தை கொண்டு வந்து ஜனங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா அது மிக மிக கடுமையான வேலை. இல்லைங்களா? அப்போ அந்த உலகத்துல அது கடுமையான வேலைகளாக இருந்தாலும் இந்த சபை மக்கள் என்ன பண்றாங்க, ஜனங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக அவங்க தங்களை தாங்களே முழுமையுமாக தியாகம் செய்யறாங்க. கஷ்டம், செலவு, தூரம், பயணம், சீதோஷண நிலைமை, வசதி, வாய்ப்பு, குடும்பம் எல்லாத்தையும் ஒரு ஒரு பொருட்டாக இல்லாமல் காலத்தில் இருக்குதான சத்தியங்களை கொண்டு வந்து இல்லைங்களா? அந்த ஒட்டக மாதிரி ஜனங்க, ஜனங்க ஒட்டக மாதிரி தாகம் பிடிச்சிருச்சுன்னா குடிக்காம விடமாட்டான் இல்லைங்களா? அப்போ அது என்ன பண்ணும், அவங்களுக்கு தாகத்தை தீர்க்கணும். இப்போ ஒட்டகம் 90 லிட்டர் குடிக்குது, 40 லிட்டர் ஊற்றுனா போதும்னு நின்றுக்குமா? அது பத்தாது. உள்ள திருப்தியான தான் அந்த பக்கம் போவோம். மிருகங்கள் எப்போதுமே அப்படி திருப்தியை பிடிச்சிட்டு தான் அந்த பக்கம் போவோம். அப்போ அந்த மாதிரி தான் நம்ம ஜனங்கள் இருக்கிறோம். அப்போ சபை இந்த 2000 வருட காலமாக அவ்வளவு கஷ்டங்களின் மத்தியில தான் இந்த சத்தியங்கள் ஜனங்களுக்கு எடுத்து சொல்லப்படும். ரொம்ப கடுமையான வேலை. ஏன்னா தேவனுடைய வேலை ஒன்று தான் முதல் அவங்களுடைய வேலையாக வைக்கிறாங்க. முதல் பிரதானமான வேலை இந்த சத்தியத்தின் வேலை, அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம். அதான் இயேசு சொன்னார், என்னிலும் தன்னுடைய மனைவியாவது குழந்தையாவது தன்னுடைய தகப்பனையாவது வீடு நிலத்தை தன்னை என்னை காட்டிலும் அதிகமாக நேசிக்கிறவன் என்னுடைய சீஷனே கிடையாது. ஆனால் அதுக்காக அவங்க அனாமத்தை உற்ற அர்த்தம் இல்லை, அவங்களை கவனிக்கணும். ஆனால் நம்பர் ஒன்ல எது இருக்கணும், இந்த சத்தியங்கள் இருக்கணும். கர்த்தருடைய வேலை அதான் அப்போ சொன்னாங்க, போல் சொன்னார், இது எப்படிப்பட்ட வேலை, கிறிஸ்து உங்களுக்குள் உருவாகும் அளவும் நான் கர்ப்ப வேதனை. அதை கம்பாரிசன் பார்த்தீங்களா, இந்த வேலை எதுக்கு கம்பாரிசன் கொடுக்குறான்னா, ஒரு ஸ்திரீ ஒரு கர்ப்பம் தரிச்சு குழந்தை பெற்ற மாதிரி, அது கிறிஸ்து உருவாகும் அளவும் அந்த உண்மையான இயேசு தெரிஞ்சு அவருடைய உபதேசங்களில் வர வைக்கிறது பிரசவத்துக்கு சமம் அப்படிங்கிறார். அப்போ அப்படி இருக்கும்போது இந்த வாஞ்சை வைராக்கியம் அவங்களுடையது அப்படிப்பட்டது. இன்னைக்கு நீங்களாம் உட்காந்துருக்கிறீங்க, இன்னைக்கு லீவ் போட்டலன்னு வீட்டில் படுத்துட்டு எப்படி இருக்கு நினைச்சு பாருங்க. ஏதோ கஷ்டம் ஏதோ காரணம் சொல்லிட்டு இருந்துக்கா, என்ன எங்க யார் எதுவும் சொல்றது இல்லைங்களா? அப்போ இந்த வைராக்கியம் வாஞ்சை அப்படிப்பட்ட ஒரு வேலை இது வந்து இன்னைக்கு மட்டும் இல்லை, என்னைக்குமே உலகத்தின் ஜனங்களானாலும் சரி யாருக்கானாலும் சரி சபை தான் இந்த வேலை செய்யுது. அதை பத்தி எபேசியர் 3:9-10 சரிங்களா? அனாதி தீர்மானம் என்னைக்கோ திட்டப்பட்டு வச்சிட்டார். யாருக்குள்ளாக இப்ப உங்களுக்கு இந்த வசனம் கிளீனா புரியும், பிதா யார் வேற குமாரன் வேற, ரொம்ப கிளீனா தெரியும். பிதா தேவன் அனாதி தீர்மானம் தம்முடைய குமாரனுக்குள் ஒரு திட்டம் வச்சார். அந்த அனாதி தீர்மானத்தின் படியே அவருடைய தெய்வீக திட்டம் இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக
எல்லாவற்றையும் தேவனுக்குள்ளே ஆதி காலங்கள் முதல் மறைந்திருந்த ரகசியத்தினுடைய ஐக்கியம் என்னதென்று
விசுவாசத்தை காத்து போட்டேன் கண்டிப்பா அந்த சபை வாய்ப்பு. அதான் சொல்ற எனக்கு இந்த கிருபை அளிக்கப்பட்டது, நான் பெரிய ஊழியக்காரன் அப்படியே இல்ல, எனக்கு இந்த சத்தியங்களே அனாதி தீர்மானங்களை கொண்டு வந்து ஜனங்களை சொல்றதுக்கு ஒரு கிருபை எனக்கு கொடுத்துருக்கேன். எவ்வளோ தாழ்மையாக பேசிருக்கிறேன் பார்த்தீங்கன்னா. இன்னைக்கு நம்ம கூட இந்த ஊழியங்களை தாழ்மையில அன்புல தான் செய்யணும், பெருமையில மேட்டை மேலே செய்யறதில்லை இந்த ஊழியம். அப்போ அப்படி இருக்கும்போது இந்த ஸ்திரீ எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த தண்ணி கொடுத்தது போல இன்னைக்கு சபையானது இந்த சத்தியத்தை மறைக்கப்பட்டது ஆழமான சத்தியங்களை வெளியில கொண்டு வருது. சரி, நெக்ஸ்ட் என்னாச்சு, தண்ணி கொண்டு வந்தால் நம்ம ஊற்றினவுடன் அவர் என்ன பண்ணிட்டாரு, அந்த பெண்ணுக்கு காதனி பொற்காதனையும் அரை சேக்கல் பொற்காதனையும் அப்புறம் ஆமா 10 சேக்கல் எடை உள்ள பொன் வளையங்கள் அது வந்து கொடுக்கிறார். அப்ப இது எலியேசர் பரிசுத்தாவி அடையாளமாக இருக்கும் போது இது என்ன அடையாளம், பொற்காதனி என்பது என்ன, வளையல் என்பது என்ன, அப்ப அதை நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப காது, காது உங்களுக்கு புரிஞ்ச காது நம்ம பொன் எது அடையாளமா இருக்குது, தெய்வீகத்தை குறிக்குது. பொன் என்பது பைபிள்ல தெய்வீகம் குறிக்குது. அப்போ தெய்வீக வார்த்தைகள் இந்த காதல கேட்கறதுக்கு பரிசுத்த ஆவியின் மூலம் வாய்ப்பு கிடைக்குது. அதான் ஜீசஸ் சொன்னாங்க, உங்களுடைய கண்கள் காண்கிறதுனாலும் உங்கள் காதுகள் கேட்கிறதுனாலும் பாக்கியம் உள்ளவர்கள். பாத்தீங்களா, வாய் வந்து ஒண்ணுதான், காது ரெண்டு. அப்ப காது ரெண்டுன்னு எதுக்கு? அதிகமா கேட்கறதுக்கு, பேசுறது அளவா பேசணும். அதுதான் ஒரு வாய், ரெண்டு வாய் கொடுத்த என்ன நினைச்சு பாருங்க. இங்க ஒரு வாய், இங்க ஒரு வாய் இருந்துச்சு மனுஷன் தாக்கு பிடிக்க முடியல. ஒரு வாய் வச்சுட்டே நம்மளுக்கு அப்பா என்னெல்லாம் பேசுறோம் பண்றோம். ஆனா கேட்கறது தேவனாக ரெண்டு கொடுத்துருக்காரு, ரெண்டு பக்கம் கேளுங்கப்பா, நிறைய கேளுங்க. பாத்தீங்கன்னா அப்போ அந்த காதுக்கு போட்டுக்கிறாரு, அந்த காதணி பொன் பொன்னாலானது. அப்ப தெய்வீகமான சத்தியங்களை கேட்கிற காதுகள் சபைக்கு முதல் வேணும். அதான் ஜீசஸ் சொன்னாங்க, காதுள்ளவன் கேட்க. அதான் பொற்காதணி கொடுத்தாரு. ரெண்டாவது கைக்கு வலையில் போட்டார். அப்படின்னா அந்த கை கைனால என்ன பண்றோம், கை எதுக்கு பயன்படுத்துறோம், வேலை செய்யறதுக்கு இல்லைங்களா, வேலை செய்யறதுக்கு. அப்ப அந்த சத்தியங்களை கேட்ட பின்பு தேவனுடைய தெய்வீகமான அந்த வார்த்தைகளை, தேவன் கொடுக்கிற வாய்ப்புகளை இந்த கையில வேலை செய்யும் சபை அதை செய்யறோம். அதான் அந்த காதணியும் அந்த வலையிலும் குறிக்கிறத நம்ம பாக்குறோம். வசனத்துல என்ன படிக்கலாம், மத்தையும் 13:16.
உங்கள் கண்கள் காண்கிறதினாலும் உங்கள் காதுகள் கேட்கிறதினாலும் அவர்கள் பாக்கியமடைவார்கள்.
ஆமா, மனக்காது மனக்கண் பத்தி அங்க பேசுறாரு. இந்த காது கம்மல் போறது இல்ல, இந்த காது கம்மல் போறது இன்னைக்கு கூட ஸ்திரீகள் அதை வெளிப்படையான அடையாளம் பண்றாங்க. ஆனா இது எதுக்கு எல்லாரும் வெள்ளி கம்மல் யாரு போடுறாங்க, பொண்ணுதான் ரொம்ப இஷ்டம். அப்ப இது எதுக்கு அடையாளம் பண்ணா, பொண்ணு என்பது தெய்வீகத்தை குறிக்குது. தெய்வீகமான வார்த்தைகளை கேட்கிற காது வேணும் முதல்ல, முதல்ல கேட்கற காது வேணும் இல்லைங்களா. இல்லைன்னா இங்க போற முடியுமா, இந்த காது எல்லாம் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது. ரொம்ப நாங்க சந்தோஷப்படுறோம், இன்னைக்கு எத்தனையோ காது சுத்திட்டு இருக்குது ஊர்ல. ஆனா அத்தனை காதுக்கும் எல்லாம் வந்து சிமெண்ட் வச்சு பூசின மாதிரி இருக்கு. ஆனா இங்க இருக்கிற காதுகள் ஓபன் ஆயிட்டு இருக்கு, சாதாரணமான கிருபை இல்லை. அந்த காதுகள் இன்னைக்கு நம்மளுக்கு அதான் சொன்னாரு, அது பாக்கியம் உள்ளவர்கள் சொன்னாரு ஜீசஸ் தம்முடைய சீஷர்களை பார்த்து. அந்த ஊர்ல இருக்கிற எல்லா ஜனங்களும் பார்த்து சொல்லல, தம்முடைய சீஷர்களை பார்த்து சொல்லிட்டார். அதே போல கைக்கு போட்ட வளையல் பத்தி பிரசங்கி 9:10. ஆமா, வாய்ப்பு எப்படி எல்லாம் கிடைக்குதோ அந்த வாய்ப்புகளை என்ன பண்ணு, இப்போ கேட்ட சத்தியங்கள் கிடைச்சதுக்கு அப்புறம் தேவன் வாய்ப்பு தருவ ஆரம்பிப்பார். அப்ப அந்த வாய்ப்புகளை அந்த நேரங்களை காலங்களை சரியா புரிஞ்சு வேலைகள் செய்யணும். அதான் அந்த ரெபேக்காளுக்கு அவர் கொடுத்தார். அது மட்டும் இல்ல, இப்போ வசனம் 53 நம்ம படிச்சாக்கா, அதுக்கப்புறம் இது தேவனால் உண்டானது என்று தெரிந்து கொண்டு பின்பு பொண்ணு கொடுத்துற அப்படின்னு அவங்க முடிவெடுத்த பின்பு அவர் என்ன பண்ணாரு, 53 அந்த 3 முதல்ல வெள்ளி, அப்புறம் பொண்ணு, அப்புறம் கஸ்தரம். அப்ப இது என்னன்னா, இந்த ஆசீர்வாதங்கள் பரிசுத்தாவின் மூலம் சபைக்கு போது கொடுக்கப்படுது. அப்ப முதலாவது கொடுத்தது வெள்ளி உடைமைகள். அப்ப வெள்ளி என்பது பைபிள்ல எது கரையாளர், பொண்ணு என்பது தெய்வீகம் புரியும், வெள்ளி என்பது இப்ப கிஃப்ட் கொடுக்கிறாரு, கிஃப்டா கொடுக்கிறாரு. வெள்ளி என்பது எது கரையாளம் அப்படின்னா வசனத்தில் தான் நம்ம கண்டுபிடிக்கலாம். சங்கீதம் 12:6. முதல்ல சபை கற்றுக்கொள்ள வேண்டியது சத்தியம், வெள்ளி போன அது 7 தரம் மண்குகையில் உருக்கி புடமிடப்பட்டது. அப்படின்னா எந்த விதமான கரைத்திரையில்லாத சத்தியங்கள், கள்ள போதனைகள்ல போய் தெரிஞ்சுக்கிறது இல்லையா, உண்மையான தெளிவான சத்தியங்களை சபை முதலாவது கற்றுக்கொள்ள வேண்டும். அதான் முதல் முதல் அந்த பரிசுத்தாவின் மூலம் யாருக்கெல்லாம் மனசு இருக்குது அவங்களுக்கு வெள்ளி உடைமைகள் அவர் கொடுத்தார். அப்ப சத்தியங்களை கண்டுபிடிக்கிறார். சத்தியை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் என்ன வருது, பொன் உடைமைகள். பொன் என்பது தெய்வீகம், உடைமைகள் என்பது கொடுக்கிறாரு கிஃப்ட், அது அது ஒரு அன்பளிப்பு. அப்ப தெய்வீகமான ஆசீர்வாதங்கள், தெய்வீகமான வாக்கு தத்தங்கள் குறிக்கிறது பொன் உடைமைகள். அப்போ சபைக்கு என்ன மாதிரியான ஒரு ஆசீர்வாதம் தேவன் கொடுக்க போறாரு, ஜெயம் கொண்ட ஜனங்களுக்கு. 2 பேதுரு 1:4.
உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாகும் பொறுத்து மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது.
அப்போ இச்சையினால் உலகத்தில் உண்டாயிருக்குது, கேடு இல்லைங்களா, அதுலேருந்து விலகி என்ன சுபாவத்துக்கு போகணும் நம்ம? ஆமாம், தட் வி மே பி தி பார்ட்டேக்கர்ஸ் ஆஃப் த டிவைன் நேச்சர் அப்படிங்கிறார். நம்ம இன்னைக்கு என்ன சுபாவத்தில் இருக்கிறோம்? விழுந்து போன சுபாவத்தில், ரொம்ப மோசமான சுபாவம். நம்மளுக்கு தேவன் என்ன ஆசீர்வாதம் கொடுக்குறதா சொல்கிறாருங்க? திவ்ய சுபாவம், திவ்ய சுபாவம், அதான் பொண்ணுடைமைகள். வாக்கு தத்துவங்கள் அவைகளினாலே, மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்துவங்கள் அவைகளினாலே நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து வஸ்திரங்கள் இல்லைங்களா, வஸ்திரங்கள் கொடுத்தார். அப்போ அந்த வஸ்திரம் எது அடையாளமாக இருக்குது? என்ன வஸ்திரம் அது? இன்னைக்கு இன்னைக்கு சபைக்கு கரெக்ட் என்ன வஸ்திரம்? நீதியின் வஸ்திரம். கரெக்ட், நீதியின் வஸ்திரம்னு என்னங்க? சென்னை சிலிஸில் போயிட்டு நீதியின் வஸ்திரம் ஒரு 2 கிலோ 2 மீட்டர் கொடுங்க, வாங்க முடியுமா? நீதியின் வஸ்திரம் என்றால் என்ன? என்னன்னா, கர்த்தராய் இயேசு மேல் விசுவாசம் வைக்கும் போது நம்ம பாவி ஜனங்களாக இருந்தாலும் கூட நம்மளுக்கு தேவன் கர்த்தர் எப்படி நினைக்கிறார்? நம்மளை நீதிமான்களாக. நம்ம நம்ம வந்து பாவிகள், ஆனால் இயேசு மேல் விசுவாசம் வைக்கிறதுனால அந்த பாவங்கள் மூடப்படுது. எப்படி துணி போட்டா நம்மளுடைய உடல் என்ன மூட மறைக்கப்படுது, அது மாதிரி இயேசு மேல் விசுவாசம் வைக்கும் போது நம்முடைய பாவங்கள் மறைக்கப்படுது. அதுதான் வஸ்திரத்துக்கு ஒப்பிட்டு பேசுறாரு. அப்போ இது வந்து தனியா துணி இல்லை, துணி என்பது நீதியின் வஸ்திரம். நம்மளை நீதிமானாக அவர் நினைக்கிறார். ஏசாயா 61:10, ஏசாயா
61:10, மனவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்கிறதற்கும் மனவாட்டின் நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்கிறதற்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி
நீதியின் சால்வையை போத்திட்டார். அவ இயேசு மேல் விசுவாசம் வைக்கும் போது நம்ம பாவிகள் தான் இருக்கிறோம், கந்த துணி தான் போட்டுக்கிறோம், ஆனா இயேசு மேல் விசுவாசம் வைக்கும் போது பாவ மன்னிப்பு பெற்று நீதிமன்களாக தேவன் நினைக்கிறார். அதுதான் நீதியின் சால்வை. அப்ப இந்த நீதியின் சால்வை இல்லாமல் தேவனை நம்ம என்ன பண்ண முடியாது? இன்னைக்கு நான் இந்த ஒரு ஆசீர்வாதம் என்ன, நான் இன்னைக்கு பைபிள் எடுத்து முன்னாடி பேச முடியாது, நீங்க கூட வந்து உட்காந்து கேட்க முடியாது, யாருமே தொட முடியாது, ஏன்னா அப்படிப்பட்ட நெருப்பு மாதிரியா. அப்ப இன்னைக்கு இந்த பாவி ஜனங்கள் கூட இதெல்லாம் பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுன்னா இந்த ஒரு வஸ்திரத்தின் மூலம் அவர் கிஃப்ட் கொடுத்துருக்கிறார். இந்த கிஃப்ட் தான் நம்மளை எங்க கொண்டு போகுது? பொன் உடைமைகள் போடுற அளவுக்கு திவ்ய சுபாவத்துக்கு. இங்க நீதியின் வஸ்திரம், அங்க வந்து பொன்னாலான துணி. இன்னைக்கு நம்ம மணவாளி அதான் கம்பேரிசன் கொடுத்தார். மணவாளன் படிச்சு மணவாளன் 61:10, அது போல சபை என்ன ஆகும்? ஒரு காலத்துல அந்த பொன்னாலான உடை போடுறோம். அத பத்தி நம்ம சங்கீதம் 45:13-14, சங்கீதம் 45:13-14, ராஜகுமாரதி அவளுடைய உடை எப்படி இருக்குது? சித்திர தையலாடை தரிச்சிருக்கிறோம். அது எம்பிராய்டரி ஒர்க் போட்ட துணி எப்படி இருக்குங்க? எம்பிராய்டரி டிரெஸ் எவ்வளவு சூப்பரா இருக்கும், ரொம்ப அழகா இருக்கும். அப்போ அது மாதிரி அந்த டிரெஸ் எப்படி போட்ட டிரெஸ் வேற, பொன்னாலான டிரெஸ் வேற. அது என்னன்னா, சபை மகிமை அடைந்த பின்பு பரலோகத்துக்கு கர்த்தராய் இயேசுவோடு கூட மனவாட்டியாக மாறும் போது அவங்க அந்த ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. அப்படின்னா திவ்ய சுபாவத்தை பெற்றுக்கொள்வார்கள். அப்போ இந்த வெள்ளி உடைமைகள், பொன்னுடைமைகள், வஸ்திரம் என்பது இந்த அர்த்தங்களை குறிக்கிறது நம்ம பார்க்கிறோம். அடுத்தபடியாக அந்த பொண்ணை கழித்து அவங்க கேட்கறாங்க, இந்த மனுஷனோட கூட போறியா அப்படி கேட்கும் போது அம்மா என்ன சொன்னாங்க? நான் போயிர போயிர அப்படின்னா. ஆனா ஈசாக்க முன்ன பின்ன பார்த்தாங்களா? பார்க்கல. ஈசாக்கு வீடு எப்படி இருக்கு தெரியுமா? அப்பா எப்படி இருக்கிறாரு தெரியுமா? எவ்வளோ சொன்னதெல்லாம் உண்மையு தெரியுமா? ஒன்றுமே தெரியாது. அவங்க கிளம்பி போகிறாங்க. அப்போ இது எது கடையாளம்? சபை எவைக்கால் சபை கடையாளம் இருக்கும்போது இன்னைக்கு சபை மனவாளன் நம்ம பார்த்தோமா? ஜீசஸ் கூட இருந்தோமா? அவர் கர்த்தர் அங்கே 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்த போது அவரோடு கூட தூங்கணுமா? இல்லை அவரோடு அவருடைய அற்புத அடையாளங்களை பார்த்தோமா? அவர் ஃபோட்டோவாது இருக்குதா? ஒன்றுமே கிடைச்சது. ஆனாலும் இப்போ சபை என்ன பண்ணுது? ஜீசஸை அவங்க விசுவாசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அவரை விசுவாசிக்கிறது மட்டுமில்ல, அவரை பின்பற்றி நடந்தாங்க. எப்படி ரெபேக்கா போயிட்டான், அது மாதிரி சபையானது இந்த உலகத்துல கர்த்தரா இயேசுவை காணாமல் இருந்தோம். வசனத்துல நம்ம படிக்கலாம், 1 பேதுரு 1:8.
அவரை நீங்கள்
காணாமல் இருந்தோம் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். நீங்கள் அவரை காணாமல் இருந்தோம் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள்.
இப்பொழுது
மகிமையானதும் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்துக்குள்ள நீங்க போயிருவீங்க. இப்ப அவரை நீங்க பார்க்கலன்னா கூட அவர் மேல அன்பும் விசுவாசமும் வச்சிருக்கீங்க இல்லைங்களா. இன்னைக்கு வந்து சபை கர்த்தர், அது மட்டும் இல்ல, அந்த ரெபேக்கா எப்படி தன்னுடைய மனவாளனை தேடி போயிடுச்சு, அதே மாதிரி சபை என்ன ஆகும், கண்டிப்பாக இயேசு பின்பற்றும். இயேசு போல இந்த உலகத்தில் வாழும். வெளிப்படுத்தல் 14:3.
அவர்கள் சிங்காசனத்திற்கு முன்பாகவும் 4 ஜீவன்களுக்கு முன்பாகவும் 3 மூப்பர்களுக்கு முன்பாகவும் புது பாட்டை பாடினார்கள். அந்த பாட்டு பூமியில் இருந்து மீட்டுக் கொள்ளப்பட்ட
14:4 படிங்க.
ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே, கற்புள்ளவர்கள் இவர்களே, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே.
ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் சபை. அப்ப கர்த்தரா இயேசு உலகத்தில் என்னெல்லாம் அனுபவங்கள் வாங்கிட்டாரு, என்னெல்லாம் அவமானங்கள் வாங்கிட்டாரு, என்னெல்லாம் துன்பங்களை சகிச்சிட்டாரு, எதுக்காக, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக. தம்முடைய சரீரமே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்துட்டார். அதே போலதான் சபை கூட இந்த உலகத்தில் நடக்கும். அதான் ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பார்க்கலன்னா கூட பரவாயில்ல, அவர் எங்க இருக்கிறார் அட்ரஸ் கூட தெரியல கூட பரவாயில்ல, ஆனா அவரை கண்ணை மூடிட்டு பின்பற்றுறது. அதான் வந்து இங்க ரெபேக்கா செய்தது என்ன, ஒரு நிழலாக, அருமையான நிழலாக இருக்கிறத நம்ம பாக்குறோம். அது மட்டும் இல்ல, நம்ம என்ன பண்ணாங்க தெரியுங்களா, அந்த மனவாளனை தேடுவதற்காக இம்மிடியட்டா அப்பா அம்மா விட்டு கிளம்பிடுச்சு. அவ்வளவு காலம் வளர்த்தி எடுத்த அப்பா அம்மா என்ன பண்ணிடுச்சு, மறந்துருச்சு. இது உலகத்தில் கூட நடக்குது. இன்னைக்கு நம்ம அந்த கல்யாண தண்ணிக்கு மட்டும்தான் வண்டியில் ஏற்றும் போது இந்த பொண்ணும் அழுவோம், இந்த பக்கம் அப்பா அம்மாவும் அழுவாங்க இல்லைங்களா. சரி, பொண்ணு அழுகுது, நம்மளும் அழுகிறோம், வேண்ட புள்ளைய வீட்லயே வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களா, கண்டிப்பா வேணும் இல்லைங்களா. ஒரு வேலை அனுப்பி விட்டா கூட என்னைக்காவது ஒரு நாள் அந்த பொண்ணு தனியா வீட்டுக்கு வந்தா நம்மளும் கேட்கறது என்ன தெரியுமா, எங்க அவரு அப்படி கேட்போம். அப்போ அவங்களுக்கு ஒரு பயம், ஏதாவது துரத்து விட்டானா, ஏதாவது தகராறு பண்ணிட்டானா, உள்ள பழையபடி வீட்டுக்கு வந்து என்னக்கா பண்றது. அந்த பொண்ணு அழுத அனுப்புனாங்க, அன்பு வச்சிருந்தாங்க, ஆனா அந்த பொண்ணு ரிட்டர்ன் வரும்போது ஏற்றுக்கொள்ள முடியுது இல்லைங்களா. அந்த பொண்ணு எங்க தான் இருக்கணும், மாப்பிள்ள வீட்டுல தான் இருக்கணும், வந்தா கூட யாரு கூட தான் வரணும், மாப்பிள்ள கூட தான் வரணும். பொண்ணு கூட அப்படித்தான், தனியா சில நேரத்துல பஸ் எடுத்துல போக மாட்டேங்குது, போனா பாக்குறவங்களே ஏதாவது நினைச்சுக்குவான், நம்ம நல்ல மனசு தான் போறேன், நீங்க நல்லதான் பஸ் வச்சு விடுறீங்க, ஆனா பாக்குறவன் நினைச்சுக்குவான், ஏதாவது தகராறுல வந்துருச்சு தம்மா அப்படின்னு நினைச்சுக்கோம். இங்க நம்ம பாக்குறோம், அந்த பொண்ணு என்ன பண்ணிடுச்சு, உடனடியா தகப்பன் தாய் வீடு பண்ணு, அதெல்லாம் அழுகுறாங்க, அதை விட்டுட்டு போகுது. அப்ப இது எதை குறிக்குதுங்க, சங்கீதம் 45:10. குமாரத்தியே நீ கேள்,
நீ உன் செவியை காய்த்து சிந்தித்துக்கொள், உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்துவிடு.
ஆமா, சபைக்கு கர்த்தரா இயேசு, அது சங்கீதம் இயேசு பற்றியும் மனவாட்டி சபை பற்றியும் சொல்லப்பட்ட வசனம் அந்த சங்கீதம், தாவீது பாடுகிறார். அப்ப இங்க சொல்ற குமாரத்தியே நீ கேள், நீ செவி சாய்த்து சிந்தித்துக்கொள், உன் ஜனத்தையும் தகப்பன் வீட்டையும் மறந்துடு. உன் ஜனம் என்பது யாரு, இந்த உலகத்தின் மக்கள். தகப்பன் வீடு என்பது எது, இந்த வீடு, இந்த பூமி. நம்மளுக்கு உன்னுடைய தகப்பன் வீடு எது, சபைக்கு இந்த பூமி தானே. நம்ம ஆதாம் இங்க தானே இருந்தார், நம்ம அப்பா, அப்பா தான் நம்ம எல்லாத்துக்கும் தகப்பன், தகப்பன் வீட்டை மறந்துடணும். குமாரத்தையே நீ யோசித்து செஞ்சுக்கோ, உன் தகப்பன் வீட்டையும் தாய் ஜனத்தையும் மறந்து விடு என்று சொல்லும் போது சபையானது என்ன பண்ணுன்னா, கர்த்தரே இயேசு தெரிந்ததுக்கு அப்புறம், அவருடைய சத்தியங்கள் பிடித்ததுக்கு அப்புறம், அவருடைய வாக்குத்தங்கள் புரிஞ்சதுக்கு அப்புறம், இந்த ஒரு பரம அழைப்பு இருக்கிறது தெரிஞ்சதுக்கு அப்புறம், உடனடியாக என்ன பண்ணணும், நீ சபை தன்னுடைய தகப்பன் வீடு, அதாவது இந்த உலகத்தையும் இந்த உலகத்தின் ஆசைச்சிகளையும் மறந்து கர்த்தரா இயேசு பின்பற்றி நடக்கிறது தான் சபையினுடைய முக்கியமான நோக்கம். இதெல்லாம் உலகத்தில் நடக்குது பாத்தீங்கன்னா, உலகத்தில் நடக்கிற கல்யாணங்கள்ல நம்ம கண்டுபிடிக்கிறோம். எப்படி அந்த பொண்ணு என்ன பண்ணுது, அந்த வீட்டுல இருந்து வளர்ந்துச்சு, ஆனா போனதுக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் வீட்டுக்கே வர மாட்டாங்க, கவனிச்சிங்களா, எப்பாவது ஒரு நாளைக்கு வருவாங்க போவோம், ஒரு முறை மாதிரி வந்துருப்போம். அதுக்கப்புறம் அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்க தெரியுமா, உங்கள் வீட்டுக்கு நாளைக்கு நான் வரேன்னு பண்ணேன் ஒன் அப்பா, உங்கள் வீட்டுக்கு நான் நாளைக்கு வரேன். அப்போ அந்த அப்பா இத்தனை நாள் இருந்தது நம்ம வீடு சொல்கிறது இல்லை, உங்கள் வீடு எங்கள் வீடாக இருக்குது, கரெக்டாக இருந்தீங்களா, கரெக்டாக சொல்கிறாங்களே. அப்படி தான் நடக்குது. இன்னும் சில பேர் சொல்லுவாங்க, ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா நீ எனக்கு அப்பனும் இல்லை நான் உனக்கு பிள்ளை இல்லைன்றவாங்க, தைரியமாக சொல்கிறாங்க. இதெல்லாம் நடக்குது, யாருக்கு அடையாளம் இது? சபை அப்படி தான் இருக்கணும்ன்றாரு. இந்த இந்த இதுங்களை யாருக்கு அடையாளம்? சபைக்கு அடையாளம். அப்போ சபை இந்த உலகத்தை நம்ம வெறுத்துறோம், அதுதான் இந்த இந்த உலகத்தில் நடக்கிற சில சம்பவங்கள் கூட தேவனுடைய சக்திங்களே வெளிப்படுது. இதெல்லாம் எத்தனையோ பெற்றோர்கள் அதை அனுபவிச்சிருக்கிறாங்க, புரிஞ்சுங்க. அப்போ இந்த தகப்பன் வீட்டு, அதனால்தான் அங்கே நம்ம வசனங்களில் படிக்கிறோம், தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான். அதுதான் அப்போ யார் ஒருவர் கல்யாணம் பண்ணிட்டா கூட உடனடியாக தனி கொடுத்துனு வைக்கிறது பெஸ்ட். ஏன்னா வசனம் அப்படிதான் சொல்லுது, ஒன்னா வச்சுட்டு ஜாயிண்ட் ஃபேமிலி பண்ணிட்டு தானே வரும். வருது இல்லைங்களா, தகராறு வருது இல்லைங்களா, தகராறு வருது, சண்டை வருது, அப்புறம் வந்து ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் பிரச்சனைகள் ஆகுது, பெரிய லெவலுக்கு போயிடுது, ஒருத்தர் ஒருத்தர் மூஞ்சிலே முடிக்கிறது. எத்தனை வீடுகள் நான் பார்க்குறோம் செத்த வருது இல்லை, கல்யாணம் ஆகாத வரைக்கும் அந்த குடும்பங்கள்லாம் போயிட்டு இருக்கும். கல்யாணம் ஆகி ஒரு பெண் உள்ள வந்துருச்சுனாக்கா அவ்வளோதான், தகராறு. அந்த பொண்ணுமையான பிரச்சனை, ரெண்டு பக்கம் பிரச்சனை தான். அதனால தான் தேவன் சொல்கிறாங்க, ஆதிகமத்திலே சொல்லி வச்சிருக்கிறார், மோசம் எழுதும் போது தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோட அதுக்காக தன் தகப்பனும் தாய் அனாதையாக இருக்குல்ல, தனியாக போயிடணும், செப்பரேட்டாக இருக்கணும், அதுதான் பிரச்சனை. இதெல்லாம் என்ன இந்த மாதிரி சொல்கிறாருன்னு நினைக்கிறீங்க, ஏன்னா இதெல்லாம் உலகத்தின் அனுபவங்கள், அது தேவனுடைய வசனங்கள் அப்படிதான் சொல்லுது. சரி, அடுத்தபடியாக 60வது வசனத்துக்கு நம்ம போகும்போது ரெபேக்காலை வாழ்த்தும் போது அவர்கள் என்ன சொல்கிறாங்க, சகோதரியே நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக அப்படின்னு ஒரு விசித்திரமான ஒரு ஒரு ஆசீர்வாதமாக இருக்குது. அப்போ இது இந்த ஒரு ஆசீர்வாதம் நம்மளுக்கு ரொம்ப ஆச்சரியத்தை கொடுக்குறது. அப்போ இது இது எப்படி இது வந்து நிறைவேறும்? அப்போ ரெபேக்கால் சபை கடையில் இருக்கும்போது, அப்போ 1000 ஆண்டு அரசாட்சியில் சபையானது கர்த்தராக இயேசுவோடு கூட மகிமையில் இருக்கும்போது அகில உலகத்தின் ஜனங்களுக்கும் ஜீவன் கொடுக்க போகிறாங்க. கர்த்தராக இயேசு தலை, இவர்கள் தயிர். அப்போ சபையும் கிறிஸ்து சேர்ந்து உலகத்துக்கு நித்திய ஜீவன் தரப்போகிறாங்க, எல்லா மறித்து போன எல்லாரையும் மீண்டும் கொண்டு வர போகிறாங்க. அப்போ ஜீவன் கொடுக்கறதுனால நம்முடைய கர்த்தராக இயேசுக்கு ஒரு பேர் இருக்குது, நித்திய பிதா. நித்திய ஜீவனை கொடுக்கறதுனால அவருக்கு பேர் நித்திய பிதா. அப்போ கூட மனைவி இருக்குது சபை. அப்போ சபை அப்போ என்னாகும், நித்திய ஜீவனை கொடுக்கறதுனால நித்திய அம்மா. போல வர கூட சொன்னார், ஜீசஸ் அம்மான்னு கூப்பிடலாமா, அம்மா போலதான் காப்பாத்துறாரு, ஆனா உண்மையிலேயே அம்மா யாரு? சபை. வசனம் வேணுமா? கலாத்தியர் 4வது அதிகாரம் 26வது வசனம், மேலான எருசலேம். யார் அது? சபைக்கு இன்னொரு பேர் மேலான எருசலேம். எல்லாருக்கும் அத சுயாதீனம் மூலமா அவளே நம்ம எல்லாருக்கும் 144,000 பேர். ரெபேக்காலுக்கு அதான் வாழ்த்திட்டாங்க. ரெபேக்காலுக்கு அப்படி இல்லை, அன்னமா கோடா கோடியெல்லாம் வராது. யாரு? சபை. இந்த கோடி கோடி ஜனங்களுடைய தாயாக இருப்பாங்க, அவர்களை ஆசீர்வதிப்பார்கள், அவர்களை மேலே கொண்டு வருவாங்க, அவங்களை ஆதாம் போல பரிபூர்ண ஜீவனுக்கு அவர்களை மாற்றுவார்கள். அதனால்தான் இங்க நம்ம வசனம் படிக்கிறோம், அவளே நம்ம எல்லாருக்கும் தாயானவள். நெக்ஸ்ட் 61வது வசனம் படிக்கும் போது, ரெபேக்காலும் அவளுடைய வேலைக்காரிகளும் எழுந்து ஒட்டங்கள் மேல் ஏறி, இது ரெகுலர் ஆஃப் ஆகுதுங்க சார், இனி 10 மணிக்கு வரும்ல. சரி, அப்போ நான் சீக்கிரம் முடிக்கிறேன். வெளிச்சம் இருக்குங்களா? சரி, நான் இப்போ ஒரு 2 நிமிஷம் முடிக்கிறேன். அப்படியே கேட்குறீங்களா? ஓகே. அப்போது ரெபேக்காலும் அவருடைய வேலைக்காரிகளும் எழுந்து ஒட்டங்கள் மேல் ஏறி ஒரு கடினமான வனாந்தர பிரயாணத்தை அவர்கள் கடந்து போனாங்க. என்ன குறிக்குதுன்னா, சபையானது இந்த உலகமாகிய வனாந்தரத்தில் கர்த்தருடைய நாமத்துக்காக அநேக உபத்திரவங்களை கடந்து செல்கிறதை அது குறிக்கிறது. சரிங்களா? அடுத்தபடியாக 62-63 படிக்கும்போது, ஈசாக்கு சாயங்கால வேலையில் தியானம் பண்ண வரார். அப்போ சாயங்கால வேலை என்பது எதை குறிக்குதுனாக்கா, இந்த சுவிசேஷ யுகம் முடிவில் முடிவு, சாயங்காலம் என்பது ஒரு நாளினுடைய முடிவு. அப்போ சுவிசேஷ யுகத்தின் முடிவில் கர்த்தர் தம்முடைய 2வது வருகையிலே இந்த உலகத்துக்கு வருகிறதை குறிக்கிறது. வரும்போது யாரை பார்க்குறாரு? ரெபேக்காலை பார்க்குறார். அப்போ கர்த்தர் இயேசு கூட சபை எப்போ இணையும் அப்படின்னா, அது வந்து கர்த்தருடைய இரண்டாம் வருகையில அது இருக்கும். அது மட்டும் இல்ல, அந்த மணவாளனை பார்த்தவுடன் அந்த அம்மா இறங்கி முக்காடிட்டு கொண்டது என்னன்னாக்கா, அந்த 10 உபதேசங்கள் மேல் வந்துட்டு இருந்துச்சு, ஆனா மணவாளன் கூட சேர்ந்ததுக்கு அப்புறம் சபைக்கு என்ன வேண்டியது இல்ல, உபதேசம் தேவையில்லை, அது உடனடியாக ஒட்டகத்தை விட்டு இறங்கிடுச்சு. ஆனா முக்காடிட்டு கொண்டது எது கடையாளமா இருக்குதுன்னா, கர்த்தராய் இயேசுக்கு எப்பொழுதும் சதா காலங்களிலும் சபையானது தங்களை தாழ்த்தி இருக்கும். நம்ம என்னைக்கும் நம்ம ஜீசஸ்க்கு ஈக்குவல் ஆக முடியுங்களா? அது முடியவே முடியாது. அப்ப ஜீசஸுக்கு தங்களை எப்பொழுதும் தாழ்த்தியே தான் இருப்பாங்க சபையின் மக்கள் அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். அது மட்டும் இல்ல, அந்த பெண் மகா ரூபவதியும் புருஷனை அறியாத கண்ணிகையுமாக இருந்தால் அப்படின்னாக்கா, அது எதை குறிக்குதுன்னா, மகா ரூபவதி என்பது அழகு குறிக்கிறது இல்ல. ஆனா நீங்க இதுல படிக்கல, உன்னத பாட்டுல அந்த பெண் எப்படி இருந்தா, கருப்பாக இருந்தா, நான் கருப்பாக இருந்தாலும் அழகாக இருக்கிறேன் அப்படிங்கிறாரு. ஆனா ரெபேக்கால முக்கால எடுத்து பார்க்கும்போது கருப்பா இருந்துச்சாங்கம்மா, அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை, அவங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தாங்க. ஆனா இங்க நம்ம பார்க்கும்போது சபை எப்படி இருக்குதுன்னா, கருப்பாக இருக்குது. ஏன் கருப்பாக இருக்குதுன்னு அந்த வசனம் சொல்லுதுன்னா, வெயில் என்மேல் பட்டது அப்படிங்கிறார். அப்படின்னா இந்த உலகத்துல சபைக்கு பலவிதமான உபத்திரவங்கள், வெயில் என்பது உபத்திரவங்கள், கடினமான அனுபவங்களை குறிக்குது. அதன் மூலம் அது கருப்பா ஆனாலும் கூட அதுதான் யாருக்கு பிடிக்குது, மணவாளனுக்கு பிடிக்குது இல்லைங்களா. அப்ப கர்த்தரை இயேசுக்கு பிடிச்ச கலர் என்னங்க, கருப்பு தான் அவருக்கு வந்து ரொம்ப பிடிச்ச கலரா இருக்கு. எப்படின்னாக்கா அந்த வசனங்கள் நம்ம படிக்கல, என்ன குணங்கள் அந்த சபைக்கு இருக்கணும்னா, 1 பேதுரு 3:1-3 நம்ம படிக்கும் போது, 1 பேதுரு 3:1-3
அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதல் ஆகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல், அழியாத அலங்கரிப்பா இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுது.
அப்போ சபைக்கு அலங்காரமான குணங்கள் என்னங்க? இந்த வசனம் வச்சுதான் நிறைய பேர் என்ன சொல்றாங்க, நம்ம கிறிஸ்து சபைகள்ல சில பேர் நகையே போடக்கூடாது சொல்றாங்களே நீங்களா, சில பேர் நகை போடுறதில்ல, செயின் போடுறதில்ல, அப்படி பூவெல்லாம் வைக்கிறது இல்ல. ஆனா இந்த வந்து அப்போஸ்தலர் பேர் அதுதான் சொல்லிக்கிறாரா? அது சொல்றது இல்ல, என்ன சொல்லிக்கிறார், மயிரை பின்னி அப்படின்னு என்ன பண்ணக்கூடாது, தலை சீவக்கூடாது இல்லைங்களா, தலை சீவாம யாராவது வர்றாங்களா, தலை சீவனும் ஒன்னா பண்ணாங்களா, ரொம்ப ஜோடனே பண்ண வேண்டாம், அதான் அதனுடைய அர்த்தம், ரொம்ப மேக்கப் பண்ணிக்க வேண்டாம். சபை மக்கள் இருக்கும்போது ஸ்திரீகள் அதாவது ரொம்ப சிம்பிளா இருக்கும், ஒரு செயின் போடுங்க, ஒரு கமல் போடுங்க, அதை பத்தி ஒன்றும் தப்பு இல்லை, அதான் சொல்ல வர்றாரு. ஆனா அதை காட்டிலும் பெரிய குணநலங்கள் வேணும், சாந்தமும் அமைதலும் உள்ளாவி, அது யாருக்கு இருக்கணும், சபைக்கு கண்டிப்பாக அது இருக்கணும். அதுதான் வந்து அழகுள்ளதாக இருக்குது, சபையானது நீதியிலும் பரிசுத்தத்திலும் பூர்ண அழகுள்ளவர்களாக இருப்பதை குறிக்குது. லாஸ்ட் வசனத்துக்கு நம்ம போலாம், 67 வசனத்துக்கு போகும்போது, ஈசாக்கு ரெபேக்காலை தன் தாய் சாராளுடைய கூடாரத்துக்கு அழைத்து கொண்டு போனார் அப்படின்னு நம்ம பார்க்கறோம். அப்போ ஏன் ஆபிரகாமுடைய கூடாரத்துக்கு அழைத்து கொண்டு போனார் சொல்லலைங்க, ஏன்னா ஆபிரகாம் தான் இருக்கிறார், அப்ப அம்மா இல்ல, அம்மா செத்து போயிட்டாங்க, ஆனாலும் சாராளுடைய கூடாரம் என்று சொல்றாரு ஏன் அப்படின்னாக்கா, அதாவது தேவன் ஆபிரகாமிடத்தில் செய்த அந்த வாக்குத்தத்தம் ஒரு பெரிய வாக்குத்தத்தம் இல்லைங்களா, உன்னுடைய சந்ததியை நான் வானத்தின் நட்சத்திரம் போலவும் கடற்கரை மணல் போல் நான் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார். அப்ப ஆபிரகாமிடத்தில் செய்த அந்த உடன்படிக்கை யாருடைய வாரிசின் மூலம் நிறைவேறும், சாராளுடைய, சாரால் மூலம் வருகிற வாரிசு. அதனாலதான் அங்க என்ன சொல்லிக்குதுன்னா, சாராளுடைய உடன்படிக்கை பேர் அதுக்கு, ஏன்னா ஆபிரகாமுக்கு 3 மனைவிகள் இருக்கிறாங்க, 3 மனைவிகள் 3 உடன்படிக்கைகளுக்கு அடையாளம், அது நான் வரக்கூடிய வகுப்புல படிக்கலாம், 3 உடன்படிக்கைகள். ஆனா இங்க நம்ம பார்க்கும்போது சாராளுடைய உடன்படிக்கையின் மூலமாகட்டா இந்த ஒரு சந்ததி நிறைவேறும் அப்படிங்கிறது நம்ம, அதனாலதான் அங்க ஈசாக்கு தன்னுடைய மனைவியை ஆபிரகாம் அதாவது சாராளுடைய கூடாரத்துக்கு கொண்டு போனார் என்று சொல்லி நம்ம பார்க்கறோம். அப்ப அது முடியும் போது எப்படி அந்த ஆபிரகாம் ஈசாக்கு ரெபேக்காளுடைய அந்த பெண் தேடும் படலும் கல்யாணத்துல போய் முடிஞ்சு, அதே போல இயேசுனுடைய திருமணம் கூட என்னாகும், இந்த கல்யாணம் பொண்ணு தேடுற படலும் எங்க போய் முடியும், கல்யாணத்தில் போய் முடியும். அதாவது ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள். அப்படின்னா கல்யாணம் ஜீசஸுக்கும் சபைக்கும் கல்யாணம் பண்றதுன்னு என்ன அர்த்தங்க, இணைதன் இல்லைங்களா, ரெண்டு பேரும் சபையும் கிறிஸ்தவம் ஒன்றாக சதா காலங்களிலும் இருப்பதை பற்றி அங்கே சொல்லுகிறத நம்ம பார்க்கணும். அப்போ அப்படி இருக்கும்போது இதுதான் இந்த ஈசாக்கினுடைய திருமணத்தின் அந்த விஷயங்கள் பொறுமையோடு கேட்டவங்கள் யாவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. அடுத்த வாரத்தில் கூட வேற ஒரு முக்கியமான தலைப்பில் நம்ம படிக்கத்தக்கதாக தேவன் கிருபை செய்வார். இந்த கூட்டத்தின் முடிவு ஜெபம் சகோதரர் அமல்
சகோதர சகோதரே, இந்த நாளில் பார்த்த சத்தியம் ரொம்ப இனிமையாக இருந்துச்சு. அடுத்த சப்ஜெக்ட் கூட ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட், அதை நீங்கள் நாளை அடுத்த இதில் நீங்கள் பார்க்கலாம். இப்போ இறுதி ஜபமாக சகோதரர் ஆபிரகாம் அவர்கள் ஜெபிக்குமாறு அன்புடன்.
திருமணத்தின் மூலமாக நீர் எங்களையும் தேர்ந்தெடுக்க வேண்டிய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நாங்களும் உங்களுடைய திருமணத்தில் கலந்து கொள்ள மிக ஆவலோடு இருக்கிறோம். எங்களை ஏற்றுக்கொள்ளும்
கேண்டல் பார்த்து நடங்க மேல நெருப்பு
முடிஞ்சிருச்சு.